Thank you, Brother.
Sure be. It's really a privilege to have Brother Branham come so often to Phoenix. I think he comes to Phoenix more than anywhere. And we want him to keep coming just as long as I'm around here anyway. God bless
you. சகோதரனே, உங்களுக்கு நன்றி. நன்றி. சகோதரன் வில்லியம்ஸ், உங்களுக்கு நன்றி. காலை வணக்கம் நண்பர்களே. ஷகாரியன் குடும்பத்தினரும் சகோதரன் வில்லியம்ஸும் சகோதரி வில்லியம்ஸும் மற்றும் இங்குள்ள இவர்களில் அநேகர் அதை குறித்து அறிந்திருக்கிறார்கள். அவள் சுகவீனம் அடைவதற்கு சுமார் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்னரே நான் அதை ஒரு தரிசனத்தில் கண்டேன். அது சம்பவித்து விட்டது. கடந்த வருடம் நாங்கள் இங்கே இருந்தபோது, அது ஜனவரியில் நடந்த சிறப்பு கூட்டத்தின் போதே என்று நான் நினைக்கிறேன், அந்த நேரத்தில் அந்த கத்தோலிக்க குரு இங்கிருந்தார். அவருடைய பெயர் என்ன? நான் அவருடைய பெயரை இப்பொழுது மறந்துவிட்டேன். ஸ்டான்லி, பேராயர் ஸ்டான்லி கத்தோலிக்க சபையிலிருந்து வந்திருந்தார். அவர் என்னிடத்தில் வேதாகமத்தை கொண்டு வந்தது உங்களுக்கு நினைவிருக்கும். மேலும் அவர் என்னிடம் கூறினதை நீங்கள் அறிவீர்கள். அப்பொழுது, மகளே, நீ சுகமடைந்து விட்டாய் என்று அநேகர் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தனர். ஆனாலும் அவள் சுகமடைய மாட்டாள் என்றும், அவள் காலையில் 2 மணிக்கும் 3 மணிக்கும் இடையே மரித்து விடுவாள் என்று உரைத்திருந்த அந்த தரிசனத்தை அவர் அறிந்திருந்தார். அது நினைவிருக்கிறதா? எனவே 2 அல்லது 3 மணிக்கு என்னால் அதை டீமாஸுக்கு கூற முடியவில்லை. ஆயினும் நான் இந்த அறையில் இந்த இடத்திலேயே அதை அவளுடைய மாற்றாந்தாயிடம் கூறியிருந்தேன். எனவே நான் அவள் சுகமடையப் போவதில்லை என்றேன். திருமதி சகாரியனோ, நல்லது, எல்லோருமே தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறார்களே என்றாள். அப்பொழுது நான், ஒருகால் நான் தவறாயிருக்க கூடும், ஆனால் நான் அதை கூறினேன். அதாவது, அவள் சுகமடையப் போவதில்லை என்று கூறியிருந்தேன். சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்னரே நான் அநேகரிடத்தில் அவள் தன்னுடைய ஜீவனுக்காக ஓடுவதையும் அவள் ஒரு படுக்கை அண்டை செல்வதையும் கண்டேன் என்றும், அவள் தன்னுடைய கரத்தை உயர்த்தி என்னண்டை இந்த விதமாக கூச்சலிட்டாள் என்றும், அப்பொழுது என்னால் அவளண்டை செல்ல முடியவில்லை என்பதையும், அதன் பின்னர் நான் அவள் மறிப்பதையும் கண்டேன் என்றும் கூறியிருந்தேன். மேலும் நான் நோக்கி பார்த்தபோது அங்கிருந்த ஒரு கடிகாரம் 2 மணிக்கும் 3 மணிக்கும் இடையே ஏதோ ஒரு நேரமாய் இருந்ததையும் கண்டேன் என்றும் கூறினேன். அப்பொழுது அந்த பேராயரோ, அது எவ்வாறு நிகழப் போகிறது என்பதை கவனித்திருந்து பார்ப்பேன் என்றார். எனவே அது நிறைவேறிற்று. நாங்கள் நிச்சயமாகவே வருந்துகிறோம். சபையானது சகோதரி ஃபிளாரன்ஸ் ஷகாரியர் அவர்களின் மறைவில் ஒரு மகத்தான நபரை இழந்துவிட்டது என்றே உணர்கிறேன். ஆனால் அவள் ஒரு மகத்தான பாடகியாயிருந்தாள். மேலும் அவள் ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு ஸ்திரீயுமாயிருந்தாள். நான் அவளுடைய தாயோடு இருந்தேன். அவளுடைய தாய் சுகமடைந்த போது மேற்கு கரையில் எனக்கு முதலாவதாக கிடைக்கப்பட்ட தொடர்புகளில் அவள் ஒருவளாக இருந்தாள். அப்பொழுது மருத்துவர்களோ, அவள் சுயநலைவற்ற நிலையில் இருந்தாள் என்றும், உடல் முழுவதுமாக வீங்கி இருந்தது என்றும் கூறினர். எனவே அப்பொழுது அங்கிருந்த மருத்துவரனிடம், நீங்கள் ஜபிக்கும் பொழுது அமைதியாய் ஜபம் செய்யுங்கள், அதிக சத்தம் போட வேண்டாம், அந்த ஸ்திரீ மரித்துக் கொண்டிருக்கிறாள் என்றார். நான் சரியையா என்றேன். அதன் பிறகும் அவர் அதை என்னிடம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனாலும் என்னுடைய வாயை திறப்பதற்கு எனக்கு தருணமே கிடைக்கவில்லை. ஆகையால் சகோதரன் டீமாசனிடம் மேலே போய் அவளை பார்க்கும்படிக்கு என்னிடம் கூறினார். ஆகையால் நான் மேல்மாடிக்கு சென்றேன். அப்பொழுது ஃபிளாரன்ஸ் தரையிலே முழங்கால் படிக்கிட்டுக் கொண்டிருந்தாள். அவள் ஒரு அழகான சிறு பெண். அங்கே இன்னும் சில பெண்களும் இருந்தனர். அப்பொழுது நான் அங்கு சென்று அவளுக்காக ஜெபித்துவிட்டு அதை கூறினேன். அவள் சுயநலைவற்றவளாய் இருந்தாள். அவள் மீண்டுமாய் படுக்கையிலிருந்து எழும்புவாள் என்று அவளிடம் கூறினேன். அவ்வாறே அவள் எழுமினாள். பின்னர் ஒரு சில ஆண்டுகள் கழித்தே அவள் இறந்து போனாள். இப்பொழுது தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறார். நாம் அதை அறிந்திருக்கிறோம். எனவே நாம் யாவரும் இங்கே தேவ சித்தத்தின்படியே வந்திருக்கிறோம் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். நாம் அதே விதமாகவே விசுவாசிக்கிறோம். நாம் ஒருவர் பின் ஒருவராக அந்த வாயிலை கடந்து செல்வோம். அந்த காரணத்தினால்தான் நாம் இந்த காலையில் இந்த கிறிஸ்தவ வர்த்தக புருஷருடைய ஐக்கியத்தில் ஒன்று சேர்ந்து இந்த காரியங்களை குறித்து பேசி அவர்களை ஆயத்தப்படுத்தவிருக்கிறோம். ஏனென்றால் அவைகள் நிச்சயமாய் வரும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது சகோதரி ஃபிளாரன்ஸ் ஒரு வாலிபஸ்திரியாய் இருக்கிறாள். 42 வயதான சகோதரன் வில்லியம்ஸ் அவர்கள் சற்று முன் என்னிடம் அவள் வாலிபமானவள் என்று கூறினார். ஆனால் அவளுக்கு இந்த வியாதி இருந்தது என்பதை அவள் அறிவதற்கு முன்னரே நான் அவளை குறித்த ஒரு தரிசனத்தை கண்டேன். அதில் அவளுக்கு நேரிடும் விளைவும் என்னிடம் கூறப்பட்டது. ஆகையால் அது அவ்விதமே இருந்தது. தேவன் அதை குறித்து எல்லாவற்றையுமே அறிந்திருக்கிறார். அவள் மறிப்பதற்கு முன்னர் இயேசுவை அறையில் கண்டாளாம். நாம் அவளுக்காக ஜெபிக்க வேண்டியதில்லை என்றால் நாம் அதற்காக அதிகமாக ஜெபித்திருக்கிறோம். நமது மத்தியிலிருந்து நம்மை எழுச்சியூட்டின சகோதரி ஷகாரியன் அவர்களின் வாழ்க்கைக்காக நாம் தேவனுக்கு நன்றி கூற விரும்புகிறோம். நாங்கள் சகோதரன் டீமாஸுக்காகவும் சகோதரி ரோஸுக்காகவும் ஜெபிக்க விரும்புகிறோம். ஞாபகம் கொள்ளுங்கள், அவர்களுடைய ஜீவியத்தில் அவர்களுக்கு ஒரு பொறுக்க முடியாத கடினமான ஒரு அடியாய் உள்ளது. முதலில் அவருடைய தகப்பனார் காலமானார். பின்னர் அவருடைய சகோதரி இப்பொழுது கடந்த சில ஆண்டுகளிலேயே காலமாகிவிட்டார். ஆனால் 10 மாதங்களுக்குள் சகோதரி 8வது கூட மரித்து விட்டார். ஆகையால் சகோதரன் டீமாசுடன் எப்படி பரிபிறக்கம் கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஒரு சில நாட்களுக்குள் என் தகப்பனார், சகோதரன், மனைவி மற்றும் குழந்தையும் என்னை விட்டு பிரிந்தனர். ஆகையால் இந்த காலையில் அவர் எப்படி உணர்கிறார் என்பதை நான் அறிவேன். நீங்கள் அவர்களுடைய ஸ்தானத்தில் இருக்கும் போது மட்டுமே அப்பொழுதே நீங்கள் எப்படி பரிபிறக்கம் கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்வீர்கள். நானேதான் அதை செய்தேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இங்கே கீழே உள்ள ஒரு சிறிய பொறியமைப்பின் கருவியை என்னுடைய கரத்தினால் இடித்து விட்டேன். எனவே அது அதிகமாக சத்தமிடும்படி செய்துவிட்டதற்காக நான் வருந்துகிறேன். ஆனால் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று நான் செய்யவில்லை. எனவே நாம் எழுப்பி நிற்கையில் நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. பரலோக பிதாவே, நாங்கள் இங்கு ஜீவிக்கிற எல்லா நேரமும் அவ்வளவு நிச்சயமற்றது என்று காண்கிறபடியால் நீர் எங்கள் மீட்பரான இயேசுவை அனுப்பினதினால் இந்த ஜீவியத்திற்கு பிறகு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருப்பதினால் உமக்கு நன்றியையும் துதியையும் செலுத்தவும் உம்மை ஆராதிக்கவும் இந்த காலையில் இங்கே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். பிதாவே, இந்த இழிவான நிலைகளுக்குள்ளான இந்த சரீரங்களை நாங்கள் காண்கையில் நாங்கள் எப்பொழுதுமே இங்கு தரித்திருக்க வேண்டி இராது என்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீரோ மரண பள்ளத்தாக்கினூடாக தப்பித்துச் செல்லும் ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறீர். பிதாவே, ஓராண்டிற்கும் சற்று குறைவாக எங்களோடு நின்று உம்முடைய துதிகளை பாடின சகோதரி பிளாரன்ஸ் ஷகாரியன் அவர்களை நாங்கள் அறிந்துள்ளபடியால் அவளுடைய ஜீவியத்திற்காக நாங்கள் இந்த காலையில் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இது எங்களுக்கு அதிக அதிர்ச்சியா இருக்கக்கூடாது என்பதற்காகவே நீர் இது சம்பவிக்கப் போகிறதாக இருந்தது என்பதை அநேக வருடங்களுக்கு முன்பே எங்களிடம் கூறியிருக்கிறீர். நீர் கூறுவது உண்மை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகையால் உம்முடைய வார்த்தையானது ஸ்திரீயிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான் என்று கூறுகிறது. கர்த்தாவே, அது உண்மையா இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். அந்த பள்ளத்தாக்கினூடாகவே நாங்கள் யாவரும் வரவேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பூமியின் மேலிருந்த அவளுடைய ஜீவியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவள் இந்த பரிதவிக்கப்படக்கூடிய தொற்று நோய் மருத்துவமனையிலிருந்து ஒருபோதும் சுகவீனமே அடைய முடியாத ஒரு மகிமையான சரீரத்துக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறாள் என்பதை நாங்கள் இந்த காலையில் இப்பொழுது விசுவாசத்தின் மூலம் நம்புகிறோம். அவள் பாடும் தாளந்துகளையும் அதற்கான குரலையும் மற்றும் கிறிஸ்துவினால் கிருபையின் ஐஸ்வர்யமான ஆவியையும் பெற்றிருந்தாள். இன்று காலையில் அவளால் திரும்பி வரக்கூடுமானால் அவள் இதையெல்லாம் செய்ய மாட்டாள். ஏனென்றால் அவள் இவை எல்லாவற்றினூடாகவும் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்குமே. இப்பொழுதோ அது முற்றுப்பெற்று விட்டது. அவள் தன்னுடைய தாயோடும் தன்னுடைய தகப்பனோடும் இருக்கிறாள். அவர்கள் தங்களுடைய குழந்தையை வீட்டிற்கு அழைத்துக் கொண்டனர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அருமையான நேசிக்கப்படத்தக்க சகோதரன் ஷகாரியன் ஜீவித்திருக்கிற ஜீவியத்தையும் அவர் இந்த கடைசி நாட்களில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனைகளையும் இப்பொழுது அவர் இருப்பதையும் அறிந்திருக்கிறபடியால் நாங்கள் அவருடைய ஆறுதலுக்காகவும் கூட ஜபிக்க விரும்புகிறோம். அவருக்கு வயதாகின்றதையும் அவருடைய தலைமுடி உதிர்கிறதையும் அவருடைய தோள்பட்டைகள் கீழே தொங்க தொங்குவதையும் கண்டும் அவர் இன்னமும் ஊழிய களத்தில் தேவனுக்காக தரித்திருக்கவே முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். தேவனே அவருக்கு இன்றைக்கு பலத்தை தாரும். தேவனே, நீர் அதை அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளுடைய பிரிவால் தவிக்கும் எங்கள் எல்லோருக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கையில் நாங்களும் கூட என்றோ ஒரு நாள் செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் நினைவில் கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசுவின் சமூகத்தில் நாங்கள் இங்கே ஒன்று சேர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கையில் நீர் இதை புதியதாய் எங்களுடைய சிந்தைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் எங்களுடைய சொந்த ஜீவியங்களை பட்டியலிட்டு அது முன்பிருந்தது போல ரத்தத்தின் கீழும் விசுவாசத்திலும் இருக்கின்றதா என்று பரிசோதித்து பார்ப்போமாக. இதை அருளும் கர்த்தாவே. இப்பொழுது இந்த சூழ்நிலையில் ஜனங்களுக்கு ஒரு சிறு செய்தியை இன்றைக்கு கொடுக்க முயற்சிக்கையில் கர்த்தாவே, நீரே எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, என்னை பலப்படுத்தும். ஏனென்றால் அது எனக்கு தேவையாயிருக்கிறது. நீர் அதை அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்மை கனப்படுத்தும்படியாக ஏதோ காரியம் கூறப்படுவதாக. இந்த காலையில் எங்களுடைய சத்தத்தை கேட்கிற யாராயிலும் அவர்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற வேலையை சந்திக்க ஆயத்தம் இல்லாதவர்களாய் இருந்தால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று உரைத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் தங்களை ஒப்புவிக்கும் நேரமாய் இது இருப்பதாக. நாங்கள் இதை அவருடைய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். நீங்கள் அமரலாம். எல்லோருக்கும் சரியாக கேட்கிறதா என்று இங்குள்ள சகோதரன் அறிந்து கொள்ள விரும்புகிறார். அவர் இரண்டு ஒலிபெருக்கிகளை இயக்கி வைத்திருக்கிறார். சரியா? உங்களால் கேட்க முடிகிறதா? உங்களால் கேட்க முடிந்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களால் கேட்க முடிந்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். சரி, இந்த காலையில் எல்லோரும் உட்காரும்படியான இடம் எங்களிடத்தில் இல்லாதபடியால் நான் வருந்துகிறேன். நான் இங்கே நீண்ட நேரம் தரித்திருக்காமல் தேவையான வார்த்தையை வாசித்துவிட்டு, வாசிக்கப்பட்ட அவருடைய வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் கனப்படுத்த, அதனைக் கொண்டு நாம் அவரை ஆராதிக்கும்படி அவர் நமக்கு தம்முடைய கிருபையை அளிக்கவே போதிய நேரம் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அடுத்த ஞாயிறன்று டூசானில் உள்ள கிராண்ட்வே அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் நாங்கள் பேசக்கூடும் என்று இந்த காலையில் பில்லிப்பால் மூலம் எனக்கு கூறப்பட்டது. டூசானில் இருந்து இங்கு யாரேனும் வந்திருந்தால் இந்த வாரம் நான் உங்களை காணாமல் இருக்கலாம். ஆனால் நான் அடுத்த ஞாயிறு கிராண்ட்வே அசம்பிளி ஆஃப் காட் சபையிலே இருப்பேன். நாங்கள் இப்பொழுதுதான் சற்று முன்னரே கிழக்கிலிருந்து வந்தோம். அங்கே மலைகளில் உள்ள மக்களின் மிகுந்த அன்பின் உபசரிப்பினால் அதிகமாய் உண்டுவிட்டபடியால் என் உடல்நிலை சற்று குறைந்து காணப்படுகிறது. நான் சுகவீனம் அடைந்துள்ளபடியால் இந்த வாரம் என்னால் நன்றாக இருப்பதாக உணர முடியவில்லை. எனவே எனக்காக ஜெபியுங்கள். என்ன கூறுகின்றீர்கள்? சகோதரன் கார்ல் வில்லியம்ஸ் தன்னுடைய நகைச்சுவை உணர்வோடு பேசுபவர். எனவே இப்பொழுது அது நமக்கு தேவை என்றே நான் கருதுகிறேன். அவர் அதிக மாம்சத்தை புசித்து விட்டபடியால் அவிதம் உண்டாயிருக்கிறது என்றார். அதை குறித்து எனக்கு தெரியவில்லை. ஆனால் சகோதரன் கேள் அதிக அணில்களை உண்டதினால் இவ்விதம் ஏற்பட்டிருக்கலாம். ஆகையால் இந்த காலையில் நீங்கள் யாருக்காவது ஜபிக்க விரும்பினால், ஏன் அந்த உங்களுடைய ஜபம் எனக்காக இருந்தால் நான் உங்களை நிச்சயமாகவே பாராட்டுவேன். ஏனென்றால் அது எனக்கு தேவையாயிருக்கிறது. இப்பொழுது நாம் துரிதமாக வார்த்தைக்குள்ளாக செல்ல விரும்புகிறோம். நான் உங்களை இங்கு அதிக நேரம் பிடித்து வைத்திருக்க விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த காலையில் இது தேசம் முழுவதும் தொலைபேசி இணைப்புகளினால் இணைக்கப்பட்டு மேற்கு கடற்கரையிலிருந்து கிழக்கு கடற்கரை வரைக்கும், வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் செல்கிறது. இந்த கூடாரத்திலிருந்து இங்கே நீங்கள் பெற்றிருக்கிற இந்த வசதியை அநேக சபைகளும் பெற்றிருக்கின்றன. இது ஃபீனிக்ஸிலும் கூட எங்கெல்லாம் ஆராதனைகள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவர்கள் சபைகளிலும் வீடுகளிலும் இந்த விதமான காரியங்களுக்காக ஒரு அருமையான விதத்தில் ஒன்று கூடுகிறார்கள். இது வானொலியில் ஒலிபரப்புவதை காட்டிலும் கூட மேலானதாக இருக்கிறது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இது தொலைபேசி இணைப்பாய் உள்ளது. அவர்கள் தொலைபேசியில் ஒரு ஒலிபெருக்கியை அந்த அறையில் வைத்து விடுகின்றனர். என் மனைவி இந்தியானாவில் இருந்து வந்த தொலைபேசி இணைப்பை கடந்த வாரம் டூசானில் கேட்டுவிட்டு அந்த அறையில் நின்று பேசுவது போன்றே இருப்பதாக கூறினாள். எனவே இந்த தொலைபேசியில் இணைக்கப்பட்டுள்ளவர்களை, அவர்கள் எங்கே இருந்தாலும் தேவன் அவர்கள் எல்லோரையுமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நியூயார்க்கில் இப்பொழுது இது பிற்பகலாயிருக்கும். இது தேசங்களை கடக்கும் பொழுது பல்வேறுபட்ட நேரங்களாயிருக்கும். இப்பொழுது ரோமர் புத்தகம் 12 அதிகாரத்தில் முதலாம் 2 வசனங்களை நாம் இந்த வேதாகமத்தில் வாசிக்க விரும்புகிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காலையில் மறுரூபப்படுத்த தேவனுடைய வல்லமை என்றே என்னுடைய பொருளை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இது உங்களுடைய காலத்தினூடாக வழக்கமாக உங்களுடைய போதகர்களால் உபயோகிக்கப்பட்டு வருகிற நன்கு அறிந்த பழைய பாடப்பொருளாயிருக்கிறது. இது எழுதப்பட்டதிலிருந்தே உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆயினும் அப்படி இருந்தும் தேவனுடைய வார்த்தையை குறித்து ஒரு காரியம் என்னவெனில், அது ஒருபோதும் பழமையாய் போகிறதில்லை. ஏனென்றால் அது தேவனாயிருக்கிறது, அது ஒருபோதும் பழமையாய் போவதில்லை. இந்த தேவனுடைய வார்த்தையானது ஏறக்குறைய 2800 அல்லது அதை காட்டிலும் அதிக ஆண்டுகளாக ஒவ்வொரு சந்ததியிலும் உள்ள மனிதராலும் போதகர்கள் போன்றவர்களாலும் வாசிக்கப்பட்டு வந்தாலும் அது ஒருபோதும் பழையதாகிவிடவில்லை. நான் அதை 35 வருடங்களாக வாசித்துக் கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு முறையும் நான் அதை வாசிக்கின்ற பொழுது நான் முதன்முறை படித்த போது காணத்தவரின ஏதோ காரியத்தை புதியதாக கண்டறிகிறேன். ஏனென்றால் அது ஆவியில் ஏவப்பட்டிருக்கிறது. அது எழுத்து வடிவில் உள்ள தேவனாயிருக்கிறது. பாருங்கள், இது தேவனுடைய தன்மைகளை பேசியுரைத்து காகிதத்தில் எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக முறை மனிதன் இந்த வேதாகமத்தை மனிதன் எழுதினார் என்கிறான். இல்லை, தேவனே வேதாகமத்தை எழுதினதாக வேதமே கூறுகிறது. அது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. எனவே அது ஒருபோதும் தவறி போக முடியாது. இயேசு, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போகாது என்றார். அது தேவனாயிருக்கின்றபடியால் ஒருபோதும் தவறி போகவே முடியாது, ஏனென்றால் அது அவருடைய பாகமாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் ஒரு குமாரனும் குமாரத்தியுமாய் இருக்கிறபடியால் நீங்கள் அதன் ஒரு பாகமாக இருக்கின்றீர்கள். அதுவே உங்களை அவருடைய ஒரு பாகமாக்குகிறது. எனவே அந்த காரணத்தினால்தான் நாம் வார்த்தையின் பேரில் ஐக்கியம் கொள்ள வருகிறோம். இப்பொழுது இந்த மறுரூபமாக்கப்படுதல் என்ற வார்த்தையை நான் நேற்றைய தினம் அகராதியில் ஆராய்ந்து பார்த்தேன். நான் கிட்டத்தட்ட இங்கு வர வேண்டியிருந்த நேரத்தை குறித்து மறந்துவிட்டு நான் ஒரு பாடப்பொருளுக்காக தேடிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் இந்த வார்த்தையை இல்லை, இந்த பாடப்பொருளை சரியாக கூறினால் இந்த வேத வாக்கியத்தை கண்டேன். அகராதியில் அது மாற்றப்பட்டிருக்கிற ஏதோ காரியம் என்றே கூறுகிறது. அது மாற்றப்பட வேண்டியதாக இருக்கிறது. மறுரூபமாக்கப்படுதல், அது முன்பிருந்ததை காட்டிலும் வித்தியாசமாக மாற்றப்படுதல் என்பதாகும். அது இருந்து வருகிற அதனுடைய சிறப்பியல்பு மற்றும் ஒவ்வொரு காரியமும் மாற்றப்படுதலே மறுரூபமாகுதல் என்பதாகும். நான் இந்த காலையில் ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தை எண்ணி பார்க்கிறேன். இந்த உலகமானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. பூமியின் மேல் இருள் இருந்தது. பூரண ஒழுங்கின்மையே என்று வேறொன்றும் இல்லை. இந்த உலகமானது அந்த நிலைமையில் இருந்த போது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். அப்பொழுது முழு காட்சியும் மாறிற்று. அதாவது முழு ஒழுங்கின்மையிலிருந்து ஒரு ஏதேன் தோட்டமாக மாறினது. அதுவே மறுரூபமாக்கும் தேவனுடைய வல்லமையாயிருக்கிறது. அதாவது ஒன்று மற்றதிலிருந்து ஏதோ ஒன்றை எடுத்து அதிலிருந்து அற்புதமான ஒன்றை உருவாக்குதல் தேவனுடைய மறுரூபமாக்கும் வல்லமை. தேவன் இந்த ஏதேனுக்கான ஆயத்தத்தை 6000 ஆண்டுகளாக செய்து வந்தார் என்பதை வேத வாக்கியங்களை படிப்பதன் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். இப்பொழுது அவ்வளவு நீண்ட காலத்தை அவர் எடுக்காதிருந்திருக்கலாம். ஆனால் தேவனுக்கு ஒரு நாள் பூமியின் மேல் 1000 வருஷம் போலவும் என்று கூறப்பட்டிருக்கிற வேத வாக்கியத்திலிருந்தே அதை எடுத்து யூகித்து பார்க்கிறேன். அதாவது தேவன் காலத்தை கணக்கெடுப்பாரேயானால் அது அவ்வாறு இருக்கலாம். அதாவது அவர் 6000 ஆண்டுகளில் பூமியை உருவாக்கினார் என்று கூறலாம். அவர் பூமியின் மேல் எல்லா நல்ல விதைகளையும் நட்டிருந்தார். அப்பொழுது ஒவ்வொரு காரியமும் பரிபூர்ணமாயிருந்தது. அநேக சமயங்களில் குறை கூறுபவர்கள் ஆதியாகம புஸ்தகத்தை வாசிக்க துவங்கும் போது அவர்கள் அதை குறை கூற துவங்குவதை நான் எண்ணி பார்க்கிறேன். ஏனென்றால் அது திரும்ப திரும்ப உரைத்து உங்களை இங்கும் அங்கும் குழப்பமடை செய்வது போன்று தோன்றுகிறது. நாம் நம்முடைய பாடப்பகுதிக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக நாம் ஒரு நிமிடம் சற்று கவனிப்போமேயானால் நலமாயிருக்கும். மோசே தரிசனத்தை கண்டான். தேவன் அவனிடத்தில் பேசினார். தேவன் மோசேயினிடத்தில் முகமுகமாக உதட்டில் இருந்து செவிக்குள்ளாக பேசினார். இப்பொழுது அவர் மோசேயினிடத்தில் பேசினது போல அவர் எந்த ஒரு மனிதனிடத்திலும் ஒருபோதும் பேசினதே இல்லை. மோசே பெரியவனாக, தீர்க்க தரிசிகள் எல்லோரிலும் பெரியவனாக இருந்தான். அவன் ஒரு கிறிஸ்துவின் மாதிரியாக இருந்தான். இப்பொழுது தேவனால் பேச முடியும். அவருக்கு ஒரு சத்தம் உண்டு, அது கேட்கப்பட்டு வருகிறது. தேவனால் பேச முடியும், தேவனால் எழுத முடியும். தேவன் தம்முடைய சொந்த விரலினால் 10 கட்டளைகளை எழுதினார். அவர் ஒருமுறை தம்முடைய விரலினால் பாபிலோனின் சுவர்களில் எழுதினார். அவர் ஒரு சமயம் குனிந்து தம்முடைய விரலினால் மணலில் எழுதினார். தேவனால் பேச முடியும், தேவனால் வாசிக்க முடியும், தேவனால் எழுத முடியும். தேவன் எல்லா கிருபைக்கும் வல்லமைக்கும் எல்லா தெய்வீக ஞானத்திற்கும் ஊற்றாக இருக்கிறார். இவை தேவனில் உள்ளன. எனவே அவர் ஒருவரே சிருஷ்டிகராக இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனே அல்லாமல் வேறே சிருஷ்டிகரே கிடையாது. சத்தானால் சிருஷ்டிக்கவே முடியாது. அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதை மட்டுமே தாறுமாறாக்குகிறான். ஆனால் தேவன் மட்டுமே சிருஷ்டிகராக இருக்கிறார். ஆகையால் அவர் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். எனவே அவர் பூமியின் மீது நட்ட விதைகளை அவர் அந்த விதைகளை தம்முடைய சொந்த வார்த்தையினால் உருவாக்கினார். ஏனென்றால் அப்பொழுது விதையை உண்டாக்க ஒன்றுமே இல்லாதிருந்தது. அவர் அவைகளை நட்டார், அவைகள் தண்ணீரின் கீழே இருந்தன. அப்பொழுது அவர் இது உண்டாக கடவுள் என்றும் அது உண்டாக கடவுள் என்றும் மட்டும் உரைத்தார். இப்பொழுது அநேக சமயங்களில் வேதாகமம் ஒன்றை திரும்ப திரும்ப சொல்வது போலவும் அல்லது அது கூறாத ஏதோ ஒன்றை கூறுவது போலவும் காணப்படுவதை நாம் காண்கிறோம். உதாரணமாக ஆதியாகமம் ஒன்றில் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அவர் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்பதை நாம் கண்டறிகிறோம். அதன் பிறகு அவர் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார். அநேக காரியங்களும் பூமியின் மேல் சம்பவித்தன. அதன் பிறகு நாம் நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை என்பதை கண்டறிகிறோம். தேவன் மனிதனை பூமியின் மண்ணிலிருந்து உருவாக்கினார். அது ஒரு வித்தியாசமான மனிதனாகும். அதன் பின்னர் அவர் அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஒரு ஜீவாத்மாவானான். முதலாம் மனிதன் தேவ சாயலில் இருந்தான், அது ஆவி. யோவான் 4 தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று உரைக்கிறது. ஆனால் தேவன் ஆவியாயிருக்கிறார், அவர் சிருஷ்டித்த முதலாம் மனிதன் ஆவி மனிதனாயிருந்தார். அவன் தேவ சாயலிலும் ரூபத்திலும் இருந்தான். அதன் பின்னரே அவர் இந்த மனிதனை மாம்சத்தில் வைத்தார். அப்பொழுது மனிதன் விழுந்து போனான். ஆகையால் அப்பொழுது தேவன் இறங்கி வந்து விழுந்து போன மனிதனை அவர் மீட்கும்படியாக மனுஷ சாயலானார். அதுவே உண்மையான சுவிசேஷ வரலாறு என்பது என்னுடைய கருத்து. இப்பொழுது தேவன் 6000 வருடங்களில் இந்த எல்லா அற்புதமான விதைகளை எல்லாம் நட்டிருந்தார். அதாவது அவர் தம்முடைய வார்த்தையை உரைத்திருந்தார். அது இந்த விதமாக இருக்கும், இந்த மரம் இருக்கும், இது இருக்கும் என்று உரைத்திருந்தார். ஒவ்வொரு காரியமும் பரிபூர்ணமாக இருந்தது, அது நல்லதாகவே இருந்தது.
And he commanded each one of those seeds that they would transform themselves.
இந்த விதைகள் ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தை உரைத்த விதமாகவே அந்த ஜீவனை கொண்ட மரமாக வளர வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டார். அது கருவாலி மரத்தின் விதையாயிருக்குமானால் அது கருவாலி மரத்தை தோன்ற செய்ய வேண்டியதாயிருந்தது. அது ஒரு பனைமர விதையாயிருக்குமானால் அது பனைமரத்தை தோன்ற செய்ய வேண்டியதாயிருந்தது. ஏனென்றால் மகத்தான சிருஷ்டிகர் தம்முடைய வார்த்தையை அனுப்பியிருந்தார். உண்மையான விதை உருவாகுவதற்கு முன்னமே வார்த்தை விதையானது அங்கே இருந்தது. வார்த்தை விதையை உருவாக்கினது. பாருங்கள், அவர் உலகத்தை தோன்றப்படாதவைகளில் இருந்து உண்டாக்கினார். பாருங்கள், அவர் தம்முடைய வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கினார். தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் தோன்றும்படிக்கு உரைத்தார். சிருஷ்டிகராகிய தேவன் எல்லா காரியங்களும் தோன்றும்படியாக உரைத்த போது அது ஒரு பரிபூர்ண உலகமாக இருந்திருக்க வேண்டும். அது ஒரு அழகான இடமாக இருந்தது. அது இங்கே பூமியின் மேல் ஒரு உண்மையான அசலான பரதீசாக இருந்தது. இப்பொழுது ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் ஒரு தலைமை அலுவலகம் எங்காவது இருக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த கூட்டம் ஒரு தலைமை ஸ்தலத்தை உடையதாக இருக்கிறது. இந்த குழு ஒரு தலைமை ஸ்தலத்தை உடையதாக இருக்கிறது. ஒரு சபை ஒரு தலைமை ஸ்தலத்தை உடையதாக இருக்கிறது. தேவன் ஒரு தலைமை ஸ்தலத்தை உடையவராக இருக்கிறார். எனவே இந்த மகத்தான ஸ்தலமானது, நாம் ஜீவிக்கின்ற தேசமானது ஒரு தலைமை ஸ்தலத்தை உடையதாக இருக்கிறது. எனவே இந்த மகத்தான ஏதேனும் ஒரு தலைமை ஸ்தானத்தை உடையதாக இருந்தது. இந்த உலகம் கிடைக்க இருந்த ஏதேனும் தோட்டத்தை தலைமை ஸ்தலமாக கொண்டிருந்தது. தேவன் இந்த இடத்தில் இங்குள்ள இந்த பூமியின் மேல் தம்முடைய எல்லா மகத்தான சிருஷ்டிப்பையும் ஆளுவதற்கென தம்முடைய குமாரனையும் தம்முடைய குமாரனுடைய மனவாட்டியையும் வைத்தார். ஆதாமும் ஏவாளுமாக. தேவன் ஆதாமின் தகப்பனாக இருந்தார். வேத வாக்கியங்களின்படி ஆதாம் தேவனுடைய குமாரனாயிருந்தான். அவன் தேவ குமாரனாயிருந்தான். தேவன் அவனுடைய சொந்த சரீரத்திலிருந்து அவனுக்கு ஒரு துணைவியை உண்டாக்கினார். ஒருவேளை அவள் அவனிடத்தில் நெருங்கியிருக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய இருதயத்தில் இருந்த ஒரு விலா எலும்பை கொண்டு அவனுக்கு ஒரு துணைவியை உண்டாக்கி இருக்கலாம். ஆனால் இன்னமும் அது உண்மையாகவே அவனுடைய மனைவியாயிருக்கவில்லை. இன்னமும் ஒரு மனிதனாகவே இருந்தான். ஏனெனில் அவர் அதை அப்பொழுதுதான் உரைத்திருந்தார். அங்குதான் தொல்லை உண்டாகிறது. ஆதாம் அவளை கண்டுபிடிக்கும் முன்னே சாத்தான் அவளை கண்டுபிடித்தான். எனவே அது அவர் உரைத்திருந்த அவருடைய வார்த்தையாயிருந்தது. நான் அதை கூறுகிறேன். நான் அதன் பேரில் அதிகப்படியான நேரத்தை செலவழிக்க விரும்பவில்லை. ஆனால் உங்களில் சிலர் சற்று குழப்பமடைந்திருக்கலாம். விசேஷமாக தென்பகுதியில் உள்ள சில ஜனங்கள் நான் இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து பெற்றுள்ள சர்பத்தின் வித்து என்ற செய்தியை குறித்து சற்று குழப்பமடைந்துள்ளது போன்று தென்படுகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இந்நாட்களில் ஒன்றில் நான் ஜெஃபர்சன் வில்லுக்கு வீட்டிற்கு செல்ல போகிறேன். நான் அதை குறித்து 6 மணி நேர செய்தியை அளிக்க விரும்புகிறேன். அப்பொழுது தெளிவாகும், பாருங்கள். எனவே அப்பொழுது நாங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள அது ஏதுவாக அமைந்திருக்கும். அது கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கிறது. அது நம்முடைய சகோதரி பிளாரன்ஸ் இங்கிருந்து செல்வதற்கு அநேக நாட்களுக்கு முன்னர் நான் அதை கண்டது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மையாக இது இருக்கிறது. பாருங்கள், அது சத்தியமாயிருக்கிறது. இப்பொழுது ஒரு காலத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். யாராகிலும் என்னிடம் வந்து முரண்பாடான ஏதோ காரியத்தை என்னிடம் கூறினால் நானே அதை ஒரு விதமாக தவறாக புரிந்து கொள்வேன். ஆனால் யாராகிலும் ஒருவர் கூறுகிறதில் குற்றம் கண்டுபிடிக்க நான் விரும்ப மாட்டேன். நாம் ஒருவரை ஒருவர் குறை கூறக்கூடாது. நான் அதை செய்கின்ற குற்றவாளியாக இருக்கவில்லை. நான் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். நான் பாவத்தையும் அவிசுவாசத்தையும் கண்டித்திருக்கிறேன். ஆனால் தனிப்பட்ட நபர்களை அல்ல. பாருங்கள், நான் அதை செய்கிறதில்லை. நாம் போராட்டத்துடன் முயலுகின்ற சகோதரர்களும் சகோதரிகளுமாயிருக்கிறோம். நாம் நேற்று காலை சகோதரி பிளாரன்ஸ் அந்த நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், நாம் யாவரும் அந்த வழிக்கு வரவேண்டியவர்களாயிருக்கிறோம். என்னோடு இணங்காத ஒரு சகோதரனை குறை கூற முயற்சிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. இல்லையே, அதை செய்வது எனக்கு தூரமாயிருப்பதாக. நான் எப்போதாவது எந்த நபருடைய பெயரையாவது குறிப்பிட்டு குறை கூறுவதை நீங்கள் எந்த ஒரு உரிநடாவிலும் கண்டறிய முடியாது என்றே நான் கருதுகிறேன். அந்த நபர் தவறாக இருந்தார் என்று நான் அநேக முறை எண்ணியிருந்த போதிலும் அது அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையானது என்றே நான் கருதுகிறேன். ஆனால் தவறு என்னவெனில், பாவத்தின் வழியில் தவறான புரிந்து கொள்ளுதலும் கூட சில சமயங்களில் பாவம் அல்ல, அது ஜனங்களின் தவறான புரிந்து கொள்ளுதலாய் உள்ளது. நம் ஒவ்வொருவருக்குமே நம்முடைய புரிந்து கொள்ளுதலை வெளிப்படுத்தும் உரிமை உண்டு என்றே நான் கருதுகிறேன். இந்த மகத்தான சிருஷ்டிகர் தம்முடைய சிருஷ்டிக்கப்பட்ட குமாரனை அங்கு வைத்தார். இப்பொழுது ஆதாம் அவருடைய சிருஷ்டிக்கப்பட்ட முதலாம் குமாரனாயிருந்தான். இயேசுவோ அவருடைய ஒரே பேரான குமாரனாயிருந்தார். பாருங்கள், அவர் ஒரு ஸ்திரீயின் மூலம் பிறப்பிக்கப்பட்டார். ஆனால் ஆதாமோ சிருஷ்டிப்பில் தேவனுடைய கரத்திலிருந்து நேராக சிருஷ்டிக்கப்பட்டவன். இப்பொழுது தலைமை ஸ்தலத்தில் அவருடைய குமாரனும் அவருடைய குமாரனுடைய மனவாட்டியும் எல்லாவற்றுக்கும் மேலான ஆளுகையில் இருப்பது மிகவும் பரிபூர்ணமாக காணப்பட்டது. எல்லாவற்றுக்கும் தலைவனாக ஒரு மனிதன் இருந்தான், அவருடைய சொந்த குமாரனும் அவருடைய மனவாட்டியுமே. ஒவ்வொரு விதையும் பறை, கருவாலி, புல், பறவைகள் மற்றும் மிருகங்களும் பரிபூர்ணமாக இருந்தன. உன்னுடைய தன்மையை மாற்றாதே. ஒவ்வொரு விதையும் அதனுடைய ஜாதியை முளைப்பிக்க வேண்டும். கர்வாலியே, நீ ஒருபோதும் பொப்பாளி மரமாக மாற்றமடையாது என்ற தேவனுடைய கட்டளையோடு ஒவ்வொரு காரியமும் பரிபூர்ண ஒழுங்காக இருந்தது. புரிகின்றதா? பனையே, நீ வேறேதோ ஒன்றாக மாறிவிடாதே. ஒவ்வொரு விதையும் அதனதன் ஜாதியை முளைப்பிக்க வேண்டும் என்பது கட்டளையாயிருந்தது. அவர் அதை காலங்களினூடாக கவனித்து வந்தார். அவர் வார்த்தையை உரைத்திருந்தார். அவருடைய மகத்தான சிருஷ்டிப்பின் வல்லமையே தோன்றியுள்ள இந்த காரியங்களையும் மனுஷனையும் மனுஷியையும் கூட உருவாக்கி இருந்தது. அவர்களே முதன்மையானவர்களாக இருந்தனர். ஏனென்றால் அவர்கள் மற்ற எல்லா வர்க்கங்களை காட்டிலும் மிகவும் உயர்ந்தவர்களாக இருந்தனர்.
And he put them also under a care of the same thing that he put trees.
அவர் மரங்களையும் மிருகங்களையும் தம்முடைய வார்த்தையின் பாதுகாப்பின் கீழ் வைத்தது போலவே அவர்களையும் வைத்தார். அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஒருபோதும் அந்த வார்த்தையை மீறக்கூடாது. அவர்கள் அங்கேயே தரித்திருக்க வேண்டும். அதிலிருந்து எந்த காரியத்தையும் எடுத்து போடாதே, அல்லது அதனோடு எந்த காரியத்தையும் கூட்டாதே. நீங்கள் இந்த வார்த்தையினால் பிழைக்க வேண்டும். அந்த சிருஷ்டிப்பு அந்த விதமாக இருந்திருந்தால், அது அந்த விதமாக இருந்திருந்தால், சகோதரி சகாரியர் இந்த காலையில் அந்த விதமாக மறித்திருக்க வேண்டி இருந்திருக்காது. தேவனுடைய மகத்தான திட்டமாயிற்று. நாம் அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாம் அந்த இடத்திற்கே திரும்பி சென்று கொண்டிருக்கிறோம். எங்கே? அந்த 7ஆம் நாள் காலை தேவன் அவை எல்லாவற்றையும் நோக்கி பார்த்த போது அவர், அது நல்லது, நான் அதனால் திருப்தி அடைந்துள்ளேன். ஆம், நான் அதை செய்ததற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது இவை யாவுமே கட்டுப்பாட்டில் உள்ளது. நான் என்னுடைய குமாரனிலும் அவனுடைய மனைவியிலும் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். நான் அவர்களை அவை எல்லாவற்றின் மேலும் தலைமையாக வைத்துள்ளேன். அதாவது அவர்கள் அவை எல்லாவற்றையும் கவனித்து அவை சரியாயிருக்கிறதா என்றும் ஒவ்வொன்றும் அதனுடைய ஜாதியை பிறப்பிக்கிறதா என்றும் பார்த்துக் கொள்வார்கள். இப்பொழுது அதை செய்ய அவனுக்கு வல்லமை உண்டு என்றார். அதன் பின்னர் தேவன், நல்லது, அவை யாவும் மிகவும் நன்றாக உள்ளது, எனவே அது வேறு விதமாக இருக்க முடியாது. ஏனென்றால் அது என்னுடைய சொந்த வாஞ்சையாய் உள்ளது. அந்த விதமாகத்தான் நான் அதை விரும்புகிறேன். நான் அந்த விதமாக அதை உரைத்திருக்கிறேன். என்னுடைய வார்த்தைகள் நான் அதை விரும்பின விதமாகவே அவைகளை தோன்ற செய்துள்ளன. அதுவும் அவை இருக்கின்றன. அவை அனைத்தும் நன்றாயிருக்கின்றனவே என்றார். எனவே வேதம் 7ஆம் நாளிலே தேவன் தம்முடைய கிரியைகளில் இருந்து ஓய்ந்திருந்தார் என்று கூறியுள்ளது. ஒவ்வொரு காரியமும் அதனுடைய இனத்தை பிறப்பிக்கும்படியாய் ஆளுகை இருந்தனர். இப்பொழுது பிறப்பிக்கும்படிக்கே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் பூமியில் விதையை வைத்த போது ஒரு விதையிலிருந்து ஒரு செடியாகும்படியாக அல்லது அது என்னவாக இருக்கிறதோ அவ்வாறு ஆகும்படியாக அது மறுரூபமாகும்படிக்கு அதனுள் இருக்கும் ஜீவனின் வல்லமையோடு மட்டுமே வெளிவரக்கூடும். அவருடைய மறுரூபமாக்கும் வல்லமையாயிற்றே. இப்பொழுது தேவன் அங்கே அது என்னவாக இருக்கும் என்று உரைத்தாரோ அந்த தன்மைகளை அது மறைவாக கொண்டிருக்கும்படியால் தேவன் அந்த விதையை அங்கு வைத்தார். அது அதனுடைய சரியான நிலையில் இருக்கும் வரைக்கும் அது என்னவா இருக்கும் என்று தேவன் உரைத்தாரோ அதே விதமாகவே அது சரியாக இருக்கும். அது அந்த விதமாக இருக்க வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவர் அதை அந்த விதமாக உருவாக்கி அந்த விதமான ஒரு வழியையும் உண்டாக்கியிருந்தார். அவருடைய வழியில் அவருடைய வார்த்தையின் வரிசையில் நிலைத்து நிற்கும் எதுவும் அவருடைய வார்த்தை உரைத்த விதமாகவே அது முளைப்பிக்க வேண்டும். அங்கிருந்து அது விலக முடியாது. அது சரியான வழியில் வைக்கப்பட்டுள்ளது. எனவே தம்முடைய சொந்த குமாரனில் நம்பிக்கை வைத்த ஒவ்வொரு காரியமும் அந்த விதமாகவே இருக்கும் என்றே தேவன் அவை யாவும் நன்றாயிருக்கிறது எனவே நான் நிலைப்பாருவேன். எனவே அந்த விதைகள் ஒவ்வொன்றும் நான் வாஞ்சிக்கிற செடியாக தங்களை மறுபடுத்திக் கொள்வதற்கு தங்களுக்கு வல்லமையை
பெற்றுள்ளன.
அப்படித்தான் அது இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு விதையும் நான் விரும்பின விதமாக முளைக்கத்தக்கதாக நான் அவைகளுக்கு மறுரூபமாக்கும் வல்லமையை அளித்திருக்கிறேன். தேவன் மாறவே இல்லை. அவர் அப்பொழுது இருந்தது போலவே இன்றைக்கும் மாறாதவராகவே இருக்கிறார். தேவன் ஏதோ காரியத்தை செய்யும்படியாக தீர்மானித்திருக்கிறார். அவர் அதை செய்வார். எனவே எதுவுமே அவரை தடுத்து நிறுத்தப் போவதில்லை. அவர் அதை செய்வார். இப்பொழுது இவையாவும் நன்றாகவும் ஒழுங்காகவும் அமைந்திருந்த போது எல்லாமே சரியாக இருக்கும் என்றே தேவன் உறுதி கொண்டார். ஆகையால் அவர் அவ்வாறு உறுதி கொண்ட போதே சத்துரு உள்ளே வந்தான். தேவன் மறுரூபமாக்கும் வல்லமையை அளித்தார். நான் இந்த நபரை அழைக்கப் போகிறேன். இவனுக்கு சிருஷ்டிக்கும் வல்லமை கிடையாது. அவன் உருகுலைக்கும் வல்லமையை உடையவனாக இருந்தானே என்று மறுரூபமாக்கும் வல்லமையை அல்ல, ஆனால் உருகுலைக்கும் வல்லமையை உடையவனாக இருந்தான். இப்பொழுது உருகுலைக்கப்பட்டுள்ள எந்த காரியமும் அதனுடைய மூல நிலையிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அதனோடு உள்ள ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. சில வருடங்களுக்கு முன்பு சோழ வயலினூடாக ரோந்து சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு மரக்கிளை ஒரு மரத்திலிருந்து உடைந்து ஒரு சோழ கதிர் மேல் விழுந்திருந்ததை குறித்து நான் சிந்தித்தேன். அந்த சோழ கதிரோ நிமிர்ந்து நிற்க தன்னால் முடிந்த அளவு முயற்சித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு ஏதோ காரியம் சம்பவித்திருந்த காரணத்தால் அது உருகுலைக்கப்பட்டிருந்தது. அந்த கிளையானது அதன் மேலே படுத்துக் கொண்டிருந்தது. நாம் ஒரு காட்டுக்கொடியை வயலில் கண்டறிகிறோம். இங்குள்ள மனிதர்களாகிய உங்களில் அநேகர், ஸ்திரீகளாகிய உங்களில் அநேகர் அதை ஒரு கால் கண்டிருப்பீர்கள். நீங்கள் கெண்டக்கியிலிருந்து வந்திருப்பீர்களேயானால் அதை கண்டிருப்பீர்கள். அங்கே பெண்கள் ஒரு மனிதனை போன்றே மண்வெட்டியை உபயோகித்து வருகிறார்கள். நாம் வாத்தின் கழுத்து என்று அழைக்கும் ஒரு மண்வெட்டியினால் அங்குள்ள செடி கொடிகளை வெட்டி எறிந்து விடுவார்கள். ஆகவே நீங்கள் அந்த கொடிகளை வெட்டி எறியவில்லை என்றால் இந்த விதமாக வரிசையாக உள்ள அந்த கதிர்களை அந்த கொடிகள் அடைந்து அதை மெல்ல மெல்ல மெதுவாக தந்திரமாக சுற்றிக் கொள்ளும். அது சுற்றிக் கொள்வதை நீங்கள் அறியவே மாட்டீர்கள். முடிவிலே அது வலுவடைந்து அந்த கதிரை உருகுலைக்கும் மட்டாய் இழுத்து தள்ளிவிடும். அதை தன் பக்கம் இழுத்து தன் கொடியால் அதை சுற்றிக் கொண்டு அதை முன்பிருந்த நிலையிலிருந்து வேற ஏதோ ஒரு நிலைக்கு உருகுலைத்துவிடும். ஆம், அது சோளம்தான். ஆனால் அது உருகுலைக்கப்பட்டிருக்கிற சோளமாயிருக்கிறது. நாம் யாவரும் இன்னமும் தேவனுடைய சாயலில் இருக்கிறோம். ஆனால் சிலர் தேவனுடைய குமாரர் என்னும் நிலையிலிருந்து மிகவும் உருகுலைக்கப்பட்டு நாம் நடப்பதற்கு அவர் நமக்கு அளித்துள்ள அவருடைய வழியிலிருந்து விலகி அவருடைய வார்த்தைக்கு மாறாக நடக்கின்றனர். ஏதோ காரியத்தை வைத்து உலகமானது நம்மை பிணைத்து வழியிலிருந்து விலக்கி அதனண்டை நம்மை நெருக்கமாக இழுத்து தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கும்படி அவர் நமக்கு வைத்த அந்த நேரான இடுக்கமான பாதையிலிருந்து வழிவிலக செய்கிறது. பாவமானது தேவனுடைய குமாரர்களுக்கும் குமாரத்திகளுக்கும் இந்த பொல்லாத காரியத்தை செய்திருக்கிறது. உருகுலைப்பவனாயிற்று. உருகுலைத்தல் என்று இதை இந்த வழியில் பேசுவது வினோதமாய் தென்படுகிறது என்று நான் அறிவேன். ஆனால் அந்த விதமாகத்தான் அவன் இருந்தான். அவன் உருகுலைத்தலால் இல்லை என்றால் தாறுமாறாக்கினான். தாறுமாறாக்குதல் என்பதன் பொருள் ஒன்றிலிருந்து வித்தியாசமான வேறொன்றாக மாற்றப்படுதல் என்பதாகும். உருகுலைத்தல் என்பதும் அதே காரியமாய் உள்ளது. அதாவது உருவாக்கப்பட்டிருக்கின்றதை உருகுலைத்து வேறு விதமாக செய்யப்படுதல் என்பதாகும். அதே சமயத்தில் அது இன்னமும் அதே விதையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது உருகுலைக்கப்பட்டிருக்கிறது.
Now, we find that this deformer has also had the same amount of time
மறுரூபப்படுத்த தேவனுக்கு இருந்த அதே கால அளவுதான் இந்த உருகுலைப்பவனுக்கும் கூட இருந்தது என்பதை நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது அவன் தம்முடைய விதையை நட்டான் இல்லை, அவன் தன்னுடைய விதையை ஒருபோதும் ஏதேன் தோட்டத்தில் நடவே இல்லை. அந்த நேரம் முதற்கொண்டு தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய விதையை 6000 ஆண்டுகளாக உருகுலைத்துக் கொண்டு வருகிறான். அதை உருகுலைக்க, அதை ஏதோ வித்தியாசமானதாக்க உருகுலைத்து வருகிறான். முதன் முதலில் ஏவாள் அவனுக்கு செவி கொடுத்த போது ஒரு சிறிய சொல்லையே அவள் ஏற்றுக்கொண்டாள். நினைவிருக்கட்டும், சாத்தான் முதலில் அந்த வேதவாக்கியத்தை மிக தெளிவாக எடுத்துரைத்தான். அதாவது தேவன், நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ? பார்த்தீர்களா? நீங்கள் சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க கூடாதோ? இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், ஏவாள், ஆம், நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கின்ற விருட்சத்தின் கனியை நாங்கள் தொடவும் கூடாது என்றாள். இப்பொழுது அவன் தன்னுடைய செய்தியில் அந்த வார்த்தையை சற்று திரிப்பதை கவனியுங்கள். ஏவாள், நாங்கள் இதை செய்தால் அந்நாளில் நாங்கள் சாவோம் என்று தேவன் சொன்னார் என்றான். அவனோ, ஓ, நீங்கள் நிச்சயமாக சாவதில்லை என்றான். பாருங்கள், அவன் ஒரு மனிதனாயிருந்தான். அப்பொழுது அவன், இப்பொழுது நீ இதை செய், நீங்கள் ஒரு விதமான ஒன்றுமறியாத ஜனங்களாயிருக்கின்றீர்கள். உண்மையாகவே உங்களுக்கு எல்லா காரியங்களும் தெரியாது. ஆனால் நீங்கள் மாத்திரம் இதில் பங்கு கொண்டால் அப்பொழுது உங்களுக்கு ஞானம் உண்டாகும், உங்களுக்கு அறிவு உண்டாகும். நீங்கள் நன்மை தீமையை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள். எனக்கு இருக்கின்ற இந்த ஞானத்தில் மட்டும் நீங்கள் பங்கு கொண்டால் போதும், எனக்கு அது தெரியும், ஆனால் உங்களுக்கோ தெரியாது என்றான். ஞானத்தை பெற்றுக் கொள்வது சரிதான், ஆனால் அந்த ஞானம் முரண்பாடாய் இருக்குமானால், அது தேவரிடத்திலிருந்து வந்த சரியான ஞானமாய், தெய்வீக ஞானமாய் இல்லாதிருக்குமானால், அது மாம்ச பிரகாரமான ஞானமாய் இருக்கும். நாம் எவ்வளவுதான் விஞ்ஞானத்தை உடையவர்களாய் இருந்தாலும் அல்லது கல்வியை உடையவர்களாய் இருந்தாலும் கவலை இல்லை, அது பிசாசிரால் உண்டானதாய் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நான் அதை உங்களுக்கு நிரூபிப்பேன். அது பிசாசினுடையதாயிருக்கிறது. நாகரிகம் பிசாசினுடையதாயிருக்கிறது. நான் அதன் பேரில் பிரசங்கித்தேன். பூமியில் உள்ள எல்லா கலாச்சாரமும், எல்லா விஞ்ஞான சக்திகளும் மற்றும் ஒவ்வொரு காரியமும் பிசாசினுடையதாயிருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் அவன் பிரசங்கித்தது அவனுடைய அறிவை குறித்த சுவிசேஷமாகும். அவன் அந்த அறிவை எடுத்துக்கொண்டு அந்த அறிவை தாறுமாறாக்கி தேவனுடைய வார்த்தைக்கும் சித்தத்திற்கும் திட்டத்திற்கும்
முரணாக்கியுள்ளான்.
தேவன் என்ன செய்தாரோ அதையே அவன் ஒரு தாறுமாறாக்கப்பட்ட வழியில் செய்ய அவன் 6000 ஆண்டுகளை உடையவனாயிருந்தான். அவனுடைய சொந்த ஏதேனை உருவாக்க அதே கால அளவை எடுத்துக் கொண்டான். இப்பொழுது அவன் பூமியின் மேல் ஒரு ஏதேனை பெற்றுள்ளான். அது ஞானத்திலும் அறிவினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறது. அறிவு, ஞானம், விஞ்ஞானமே தொடக்கத்தில் அவனுடைய சுவிசேஷமாக இருந்தது. தேவன் அப்படிப்பட்டதை ஒருபோதும் ஆதரித்ததே இல்லை. நீங்கள் ஒரு நிமிடம் கவனிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். அவர் இதை செய்தான் ஏனென்றால் அவன் உலக ஞானம் கொண்ட ஒரு மனிதனாயிருந்தான். இப்பொழுது இதை கூறுவதற்கு கடினமாக உள்ளது. இது மிகவும் கடினமாயிருக்கிறது. ஏனென்றால் நான் அநேக ஆண்டுகளாக நினைத்து வந்துள்ள விதமாகவே அதே விதமாய் உணர்கின்ற மக்களிடத்தில் பேசுகிறேன். அந்த தூதர்கள் மலைக்கு பின்னாக தோன்றி 7 முத்திரைகள் திறக்கப்பட்டது முதற்கொண்டு இது ஒரு புதிய புத்தகமாகிவிட்டது. தேவன் வெளிப்படுத்தின விசேஷம் 10 வாக்களித்தபடியே மறைக்கப்பட்டிருந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நாம் இந்த காரியங்களை கண்டு புரிந்து கொள்ளும்படியால் தேவன் பூமியில் தெரிந்து கொண்ட சாட்சியம் பெற்ற ஜனங்களாயிருக்கிறோம். இது ஏதோ கட்டுக்கதையாகவோ மாம்ச பிரகாரமான மனித சிந்தனை கொண்டவன் முயற்சித்து உருவாக்கும் கற்பனை அல்ல. இது வெளிப்படுத்தப்பட்டு சரியென நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. விஞ்ஞானத்தினால் அல்ல, தேவனால் அது சரி என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. நான் ஒரு செய்தியில் முன்னமே கூறியுள்ளது போல, தேவனுடைய வார்த்தையை வியாக்கியானிக்க அவருக்கு எவரும் தேவையில்லை. அவரே தம்முடைய சொந்த வியாக்கியானியாயிருக்கிறார். அது சம்பவிக்கும் என்று அவர் கூறுகிறார், அது சம்பவிக்கிறது. அவரே அதை உறுதிப்படுத்தி அதை வியாக்கியானிக்கிறார். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் பெந்தேகோஸ்தே ஜனங்களாகிய நம்மை மற்ற சபைகள் நாம் பைத்தியம் பிடித்தவர்கள் என்றும் பரிசுத்த ஆவி என்பது கடந்து போன ஒரு காரியம் என்றும் கூறினர். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தமானது அதை விரும்பும் யாவருக்கும் என்பதாய் உள்ளது என்பதை நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது நாம் வித்தியாசமாக அறிந்திருக்கிறோம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காரியங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது அந்த எல்லா சபை காலங்களிலும் மறைக்கப்பட்டிருந்த ரகசியங்கள் முடிவு காலத்தில் வெளிப்படுத்தப்படும் என்று அவர் வாக்களித்தார். இப்பொழுது அவர் நம்மை அறிந்து கொள்ளும்படி செய்கிறார். நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். நாம் இப்பொழுது இங்கே இருக்கிறோம். இப்பொழுது சாத்தான் நாகரிகத்தின் மூல கர்த்தாவாயிருக்கிறான். அவன் விஞ்ஞானத்தின் மூல கர்த்தாவாயிருக்கிறான். அவன் கல்வியின் மூல கர்த்தாவாயிருக்கிறான். நீங்களோ அது உண்மைதானோ என்று கேட்கலாம். சரி, இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையில் அதை வாசிப்போம். நாம் ஆதியாகமம் 4 திரும்பிச் சென்று ஒரு நிமிடம் அதை சற்று பார்ப்போம். நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டால் ஒருவேளை சகோதரன் கேள் என்னிடம் கூறுவார் என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது ஆதியாகமம் 4:16 ஆதியிலே மனிதன் மேலும் ஸ்திரீயின் மேலும் தேவன் சாபத்தை வைக்க தேவன் என்ன செய்தார் என்றும் அவர்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டி இருந்தது என்பதையும் இங்கே கூறுகிறது. அவர்கள் மேல் சாபத்தை அல்ல, ஆதாமின் நிமித்தம் பூமியை சபித்தால் என்ன நேரிடும் என்றும் அவர்களிடம் கூறுகிறது. ஏவாளுக்கு இரட்டை பிள்ளைகள் பிறந்தது என்பதை நாம் இங்கே இப்பொழுது கண்டறிகிறோம். அவர்களில் ஒருவன் சாத்தானுடையவனாய் இருந்தான், மற்றொருவன் தேவனை உடையவனாய் இருந்தான். இப்பொழுது நீங்களோ இல்லை இப்பொழுது சகோதரன் பிரணாமே எல்லாம் அப்படியே ஒரு நிமிடம் பொறுங்கள். எங்காவது காயின் ஆதாமனுடைய குமாரனாக இருந்தான் என்று கூறுகிற ஒரு வேத வாக்கியத்தை நீங்கள் எனக்கு காண்பியுங்கள். ஆனால் காயின் பொல்லாங்கனால் உண்டானவன், ஆதாமினால் அல்ல என்று கூறுகிற வேத வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க உள்ளேன். இப்பொழுது அவள் இங்கு கர்ப்பவதியான போது கவனியுங்கள், நாம் 4 முதலில் இருந்து துவங்குகிறோம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று இப்பொழுது அவள் கூறினாள், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். உண்மையாகவே அது அவ்விதமே இருக்க வேண்டும். அது வேசியா இருந்தாலும் அல்லது வேறு யாராக இருந்தாலும் அது தேவனிடத்திலிருந்தே வரவேண்டியதாக இருந்தது. பாருங்கள், ஏனென்றால் அது அவருடைய வித்தாயிருக்கிறது. அது அவருடைய வித்தின் பிரமாணமாயிருக்கிறது. அது பாழடைந்த வித்தாயிருந்தாலும், தாறுமாறாக்கப்பட்ட விதையாயிருந்தாலும், அல்லது அது என்னவாயிருந்தாலும், அது பிறப்பிக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. அது எப்படியாவது வளர வேண்டியதாயிருக்கிறது. அது அவருடைய கட்டளையாயிருக்கிறது. பின்பு அவருடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். அவன் மறுபடியும் அறியவே இல்லை. ஆதாம் ஏவாளை அறிந்தான். அவள் காயினை பெற்று ஆபேலையும் கூட பெற்றாள். இரட்டை பிள்ளைகள். சாத்தான் அந்த காலை அவளோடு இருந்தான், ஆதாம் அந்த பிற்பகல் அவளோடு இருந்தான். அதாவது ஒரே சமயத்தில் ஒரு ஸ்திரீ ஒரு கருப்பு நிற குழந்தையையும் ஒரு வெள்ளை நிற குழந்தையையும் பெற்றெடுத்ததை குறித்த அந்த பெரிய பரபரப்பை நீங்கள் இங்கே செய்தித்தாளில் காணலாம். அதாவது அது டூசானில் என்று நான் நினைக்கிறேன். அவள் தன்னுடைய கணவனோடு அந்த காலையில் இருந்தாள். பின்னர் பிற்பகலில் அந்த மனிதனோடும் இருந்தாள். அந்த வெள்ளை மனிதன் தன்னுடைய சொந்த குழந்தையை கவனித்துக் கொள்வான் என்றும் இந்த கருப்பு மனிதனும் தன்னுடைய சொந்த குழந்தையை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினர். பார்த்தீர்களா, நாய்கள் குட்டிகளை ஈனுவதில் அவ்வாறு நிகழும் என்பதை நான் அறிவேன். அதாவது ஒரு சில மணி நேரம் கழித்து உடலுறவு கொண்டால் நிச்சயம் அவ்வாறு நடக்கும். இது அதை நிரூபிக்கிறது. இப்பொழுது நாகரிகம் எங்கிருந்து வந்தது என்பதை காண்பிக்க அது எங்கே என்று பார்க்க இப்பொழுது நாம் இங்கே மீண்டுமாக ஆதியாகமம் 4 வாசிப்போம். 16 அப்படியே காயின் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். நாகரிகம் துவங்கினது. வேத பண்டிதர் ஸ்கோஃபீல்டு இங்கே தன்னுடைய ஸ்கோஃபீல்டு வேதாகமத்தில் அதை முதல் நாகரிகம் என்கிறார். கவனியுங்கள், அதன் பிறகு அவன் குமாரர்களை பெற்றான். அவர்கள் இசை கருவிகளையும் இசையையும் உண்டாக்கினர். அடுத்தவன் குமாரர்களை பெற்ற போது அவன் மற்ற காரியங்களையும் அதிசயங்களையும் நகரங்களையும் கட்டி பித்தளை கருவிகளை உண்டு பண்ணி மற்ற எல்லா விதமான காரியங்களையும் செய்ய துவங்கினான். பாருங்கள், அதைத்தான் அவன் செய்தான். அது காயினியர்களின் முதல் நாகரிகமானது. அவன் காலங்களினூடாகவே அதே காரியத்தை செய்து வருகிறான். இப்பொழுது நாம் அங்கே 25 வசனத்தை படித்து அடுத்து என்ன இருந்தது என்பதை கவனிப்போம். பின்பு ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். சேத்தின் வழியிலிருந்தே என்று காயினியரின் வழியிலிருந்து அல்ல. பாருங்கள், நாம் யாவரும் அவ்வளவாய் பற்றிக் கொண்டிருக்கும் அந்த மகத்தான அறிவாற்றல் உள்ளவர்கள் இன்றைய பொது உடைமை கொள்கை என்றால் என்ன? அவர்களுடைய தேவனது அது அறிவாயும் விஞ்ஞானமாயும் இருக்கிறது. எப்படி ஆயினும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் எங்கே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றைக்கு இந்த காரியங்களை சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது சாத்தான் தனக்கு ஒரு விதமான ஏதேனை உடையவனாயிருக்கிறான். சாத்தான் இப்பொழுது அதைத்தான் செய்கிறான். இந்த 6000 ஆண்டுகளில் அவனதை உருவாக்கியிருக்கிறான், சிருஷ்டிக்கவில்லை. ஆனால் தேவனுடைய முழு உலகையும் உருகுலைத்து விட்டான். அதாவது அவருடைய சிருஷ்டிகளையும் மிருகங்களையும் இனக்கலப்பு செய்து மரங்களையும் செடிகளையும் மானிட வர்க்கத்தையும் மதத்தையும் வேதத்தையும் சபையையும் கூட கலப்பிடமாக்கிவிட்டான். அதாவது அவன் ஒரு முழுமையான ஏதேன் தோட்டத்தை தனக்கென உருவாக்கும் மட்டாய் அவ்வாறு செய்துள்ளான். ஒவ்வொரு காரியமும் விஞ்ஞானத்தின் மூலமே செயல்படுகின்றன. நம்முடைய மோட்டார் வாகனங்களும் நாம் வைத்துள்ள ஒவ்வொன்றுமே விஞ்ஞானத்தாலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. மனிதனே அதை செய்திருக்கிறான். அவன் இங்கே ஒரு மகத்தான ஏதேனை தனக்கு உண்டாக்கியிருக்கிறான். எனவே செய்தியானது ஏற்ற சமயத்தில் நமக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்றும் இது வெளிப்படுத்தல் 10 காலமே என்று மற்றொரு காலமல்ல என்றும் இது நிரூபிக்கிறது. இன்றைய கலப்பினத்தை பாருங்கள். ஒரு மேலான இல்லை, ஒரு அழகான உலகத்தை உண்டாக்கவே என்று மேலான ஒன்றை அல்ல. நேற்று நான் என்னுடைய மகளை ஒரு பல் வைத்தியரிடம் அழைத்து சென்றேன். அப்பொழுது அவர் அவளுடைய பல் கோணலாக வளர்ந்துள்ளதாக கூறினார். டூசானில் உள்ள ஒரு சகோதரன் நார்மனும் தன்னுடைய மகளை அழைத்து வந்தார். அவளுடைய பற்கள் வெளியே நீட்டிக் கொண்டிருந்தன. வெகு விரைவில் ஒரு கால் வரப்போகும் காலங்களில் பிறக்க உள்ள குழந்தைகளுக்கு பற்கள் எவ்விதத்திலும் வளரும் என்று நான் நினைக்கிறேன் என்று பல் மருத்துவர் கூறுகிறார். இதற்கு நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற கலப்பின உணவே காரணமாம். கடந்த மாத ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்ற பத்திரிகையில் பெருந்தன்மை வாய்ந்த சுவிசேஷகர் பில்லி கிரஹாமை குறித்து வாசித்தீர்களா? நீங்கள் அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டு வருகின்றீர்களா? அவருக்காக நான் முன்பை விட இப்பொழுது அதிகமாகவே ஜபிக்கிறேன். அவர் அன்றிரவு அந்த பெருமை கொண்ட திருச்சபை குருமார்களிடம் பேசின போது அவர்களிடத்திலேயே அந்த படியை சுமத்தினார். அவருக்கு ஏதோ காரியம் சம்பவித்திருக்கிறது. இந்நாட்களில் ஒன்றில் அவர் தன்னுடைய ஸ்தானத்தை அறிந்து கொள்கிறார் என்றே நான் நினைக்கிறேன். மேலும் அவர் அந்த தாறுமாறாக்கப்பட்ட பட்டணமாகிய சோதோமிலிருந்தே இப்பொழுது அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை கவனியுங்கள். இப்பொழுது கவனியுங்கள், இது ரீடர்ஸ் டைஜஸ்டில் உள்ளது. அதாவது பில்லி மிகவும் பலவீனம் அடைந்து விட்டபடியால் அவரால் தன்னுடைய கூட்டங்களை நடத்த முடிகிறது இல்லையா? எனவே அவர்கள் அவர் ஓடி உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று அவரிடம் கூறினார்களாம். ஆகையால் அவர் ஒவ்வொரு நாளும் 1 மைல் தூரம் ஓடுகிறார் அல்லது ஏதோ உடற்பயிற்சி எடுக்கிறார் என்றே நான் நினைக்கிறேன். மனிதன் அழுகப்பட்டிருக்கிறான். முழு மாநில வர்க்கமும் அழுகி போயிருக்கிறது. ஒவ்வொரு காரியமும் ஜலப்பிரளய காலத்தில் இருந்தது போன்றே இருக்கிறது. அது முழுவதும் தலைகீழாக திருப்பப்பட்டு தேவன் அவைகளை நட்ட நேர்வரிசையில் இருந்து வித்தியாசப்படுகிறது. பாவமானது விஞ்ஞானத்தின் மூலமாகவும் வஞ்சகத்தின் மூலமாகவும் முழு மாநில வர்க்கத்தையும் திரித்துள்ளது. அந்த பத்திரிகையில் சற்று கீழே உள்ளதையும் கூட வாசித்து பார்த்தீர்களா? அங்கே அதில் இந்நாட்களில் அந்த சிறு பையன்களும் பெண்களும் 20 முதல் 25 வயதுக்குள்ளாகவே தங்கள் உடலமைப்பில் நடுத்தர வயதை அடைந்து விடுகின்றனர் என்று கூறப்பட்டுள்ளது. அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். அன்றிரவு சிந்தனைகளை பகுத்தறியும் நேரத்தில் ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போயிருந்த 22 வயதுள்ள ஒரு பெண்ணை நான் கூப்பிட்டேன். அதைத்தான் அவளுடைய மருத்துவர் அவளிடம் கூறியிருந்தார். பாருங்கள், இது விழுந்து போன சீர்குலைந்து போன நரகத்திற்கு செல்ல வேண்டிய அழிவுக்கு ஏதுவான ஒரு வர்க்கமாயிருக்கிறது. இவ்வாறு கூறுவது ஒழுக்கமற்றது என்பதை நான் அறிவேன். ஆனால் இது வேத பிரகாரமானதாயிருக்கிறது. பாருங்கள், அது உண்மையாயிருக்கிறது. நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த வர்க்கத்தில் இந்த சந்ததி ஜனங்களே அவ்வாறே உள்ளனர். இப்பொழுது கவனியுங்கள், இன்றைக்கு கால்நடைகளை கலப்பினம் செய்தல், தாவரங்களை கலப்பினம் செய்தல், விஞ்ஞானம் திரும்பவும் அதையே செய்கிறது. இதை செய்கிற அதே விஞ்ஞானமே இதுவே முழு மாநில வர்க்கத்தையும் அழித்துக் கொண்டிருக்கிறது. நான் அதை படித்தது போன்றே நீங்களும் அதை படித்திருப்பீர்கள். அப்படி இருந்தும் ஏன் அவர்கள் அதை தடுத்து நிறுத்துகிறதில்லை. அவர்களால் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அது அந்த விதமாக இருக்கும் என்று தேவனுடைய வார்த்தை உரைத்துள்ளது. ஆனால் அவர்கள் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்பார்களேயானால், அவர்கள் யூதாஸ் காரியோத் போன்றே கருவிகளாக அமைந்திருந்து என்ன சம்பவிக்கும் என்று தேவன் உரைத்துள்ளாரோ அது சம்பவிக்க காரணமாயிருப்பர். அதை தங்களுடைய சொந்த விஞ்ஞானத்தின் அடிப்படையிலேயே செய்து கொண்டிருக்கின்றனர். அவன் தன்னுடைய விஞ்ஞான ஆராய்ச்சியின் மூலம் ஏவாளை வஞ்சித்தது போன்றே அவன் சபையையும் வஞ்சித்திருக்கிறான். அதற்கு ஏவாள் ஒரு முன்னடையாளமாயிருந்தாள். இப்பொழுது ஆதாம் இல்லை, சரியாக கூறினால் ஏவாள் சபைக்கு ஒரு முன்னடையாளமாயிருந்தாள். அவள் என்ன செய்தாள் என்பதை கவனியுங்கள். அவள் அறிவிற்காக அலைந்து திரிந்ததினூடாக சாத்தானுடைய தாறுமாறாக்குதலுக்கு மூல தேவனுடைய வார்த்தையை உருகுலைய பண்ணின சாத்தானுக்கு செவிசாய்த்ததன் மூலம் நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயான கோட்டை கடந்து விட்டாள். இப்பொழுது சபைகள் இன்றைக்கு உருகுலைந்து விட்டன. இப்பொழுது நான் ஜனங்களையோ தனிப்பட்ட நபர்களையோ குறித்து பேசிக் கொண்டிருக்கவில்லை. நான் சபை உலகத்தை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறேன். விஞ்ஞானத்தின் மூலம் ஒன்று ஒரு விதமாய் திரிக்கப்பட்டும் மற்றொன்று மற்றொரு விதமாய் திரிக்கப்பட்டும் உள்ளது. அவன் முன்பு செய்த அதே விதமாகவே செய்துள்ளான். ஏசாயா 14:12 சாத்தான் தன்னுடைய அச்சுறுத்தலை நிறைவேற்றியிருக்கிறான். நாம் ஒரு நிமிடம் சற்று அதை வாசிப்போமாக. நாம் ஏசாயாவின் புத்தகம் 14:12 இருந்து துவங்குவோமாக. அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழவட்டப்பட்டாயே. பாருங்கள், இது ஏசாயா அவனை ஒரு தரிசனத்தில் காண்கிறதாய் வரப்போகும் காலத்தில் உள்ளதாயிருக்கிறது. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்று உன் இருதயத்தில் சொன்னாயே. ஏதேன் முதற்கொண்டே சாத்தான் தனக்கென ஒரு ஏதேனை ஏற்படுத்தி தன்னை உயர்த்திக் கொண்டால் அப்பொழுது தேவனுடைய நட்சத்திரங்கள் அவனை தொழுது கொள்ளும் என்பதும் குமாரர் அவனை தொழுது கொள்வார்கள் என்பதுமே அவனுடைய நோக்கமாயிருக்கிறது. அவன் அதை முற்றிலுமாக நிறைவேற்றியிருக்கிறான். இப்பொழுது அவன் இதை செய்து அதை சபைக்குள்ளாக கொண்டு வந்துள்ளான். நான் அதில் விவரமாக செல்லப் போவதில்லை. ஒளிநாடாக்களை கேட்கும் உங்கள் எவருக்கும் அதை குறித்து தெரியும். அதாவது சரியாக அந்த மணி வேளையில் தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தான் அதை கல்வி திட்டத்தின் மூலம் நன்றாக பொருத்தி இது மேலானது அது மேலானது என்று செய்து விட்டார். எல்லா நேரத்திலுமே அவர்கள் மரணத்திற்குள்ளாக நேராக நடந்து கொண்டிருக்கின்றனர் என்பதை அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் குருடாக்கப்பட்டு குருடர்களை வழிநடத்துகிறார்கள். குருடாக்கப்பட்ட தேச தலைவர்கள், குருடாக்கப்பட்ட விஞ்ஞான தலைவர்கள், குருடாக்கப்பட்ட சபை தலைவர்கள் குருடருக்கு வழிகாட்டும் குருடர்கள். இயேசுவோ அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் இருவரும் குழியில் விழுவார்களே என்றார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும்படியாக இந்த இரண்டு விதமான ஏதேன்களும் மிகவும் நெருங்கியிருப்பதை இங்கே கவனியுங்கள். மத்தேயு 24:24 அது அந்த விதமாக இருக்கும் என்று உரைத்துள்ளது. ஆனால் நாம் இங்கே ஒரு சில நிமிடங்கள் நிறுத்திவிட்டு இந்த இரண்டு ஏதேன்களை குறித்தும் விசேஷமாக தேவனுடைய வார்த்தை ஏதேனை உண்டாக்கிறது எவ்விதம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது என்ற ஒரு காரியத்தையும், எவ்வாறு மற்றொரு ஏதேன் வரும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது என்றும் சிந்தித்து பார்க்க விரும்புகிறேன். இப்பொழுது நாம் தீர்க்கதரிசியாகிய பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2 கூறியுள்ளதை கேட்க மனதாயிருப்போமேயானால், மற்றொரு ஏதேன் இருக்க வேண்டியதாக இருக்கிறது என்றும் கூட நாம் அறிந்து கொள்வோம். உங்களுக்கு வேண்டுமாயின் என்னால் அதை வாசிக்க கூடும். அவன் தன்னை உயர்த்துகிறவனாயும் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து தேவன் எனப்படுவதுவோ ஆராதிக்கப்படுவதுவோ அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து ஆராதிக்கப்படுவான். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். ஏசாயா 14:16 தேவனுடைய ஆவியின் ஏவுதலினால் உண்டான ஒரு தரிசனத்தின் மூலம் அதிகாலையின் மகனாகிய விடிவெளியினுடைய இருதயத்தில் உள்ளதை இந்த தீர்க்கதரிசி கண்டு அவன் அதை செய்வதாக சொன்னான் என்று உரைத்தான். சுமார் ஏறக்குறைய ஏசாயா பவுலுக்கு 800 முன்பு இருந்தவர். இப்பொழுது இங்கே 800 கழித்து பவுல் அவன் தன்னுடைய ஸ்தானத்துக்கு வருகிறதை காண்கிறான். கவனியுங்கள், அது அவனுடைய ஏதேனில் முடிவடைகிறது. அவனுடைய விஞ்ஞான சம்பந்தமான ஏதேனில் தன்னுடைய விஞ்ஞான சம்பந்தமான உலகத்தோடு ஒரு விஞ்ஞான சம்பந்தமான மனவாட்டி சபையோடு அருவி என்னும் வார்த்தையின் கீழ் மகத்தான வேதசாஸ்திர பள்ளிகளையும் பெரிய பட்டங்களையும் கல்வி திட்டங்களையும் கொண்டவனாயிருக்கிறான். கவனியுங்கள் சகோதரனே, சகோதரியே, நாம் ஒவ்வொருவரும் புளாரன்ஸ் நடந்த பாதையில் நடக்கப் போகிறோம். இயேசுவின் நாமத்தில் இதை குறித்து ஆலோசனை செய்யும்படி உங்களை நான் கேட்டுக் கொள்கிறேன். என்னை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டாம், நான் உங்களுடைய சகோதரன். அதாவது அதுவல்ல, இது தேவனுடைய வேதாகமத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை குறித்து சிந்தித்து பாருங்கள். நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை பரிபூர்ணமாய் ரூபகாரப்படுத்தப்பட்ட தேவனுடைய சொந்த வார்த்தைகளாக நோக்கி பாருங்கள். இந்த திட்டங்கள் முற்றிலுமாக கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கின்றன. இப்பொழுது அவன் ஒரு ஏதேனை உடையவனாக இருக்க வேண்டும். அவன் அதை செய்வதாக கூறினார். இதோ எளிமையான தேவனுடைய வார்த்தை, அவன் அதை செய்வான் என்று கூறுகிறது. இங்கே அவன் அதை செய்கிறதை நாம் நோக்கி பார்க்கிறோம். அவன் அதை தன்னுடைய அறிவாற்றல் உள்ள விஞ்ஞான பூர்வமான ஸ்தாபன மனவாட்டியோடு செய்திருக்கிறான். இந்நாட்களில் ஒன்றில் நிறுவப்படவிருக்கும் உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்திற்கு அவன் தலைமையேற்கப் போகிறான். எல்லோருமே அவனோடு இருப்பார்கள். ஜனங்கள் மோசமான ஜனங்களாக இருக்கின்றனர் என்ற காரணத்தினால் அல்ல, அவர்கள் தானியத்தை போல நேர்வரிசையில் தான் நடப்பட்டிருந்தனர். ஆனால் சாத்தான் விஞ்ஞானம், ஆராய்ச்சி, கல்வி, பாண்டித்ய பட்டங்களில் நடக்கப்படுகின்ற கொடிகளையும் விதைத்து விட்டான். சில நேரத்தில் எங்காவது ஒரு வேதசாஸ்திர கல்லூரியிலிருந்து நீங்கள் பெற்றுள்ள ஒரு பாண்டித்துவ பட்டத்தை காண்பித்தால் ஒழிய அவர்கள் உங்களை பிரசங்கப்பிடத்தண்டை கூட அனுமதிக்க மாட்டார்கள். அது முழுவதும் தவறாயிற்றே, ஜனங்கள் அல்ல, அந்த திட்டம்தான் தவறாயிருக்கிறது. இப்பொழுது அது என்ன செய்யப்பட்டுள்ளது? அது மீண்டுமாக முழு உலகத்தையும் தேவனுடைய மூலபித்தை தாறுமாறாக்கியதன் மூலம், கலப்பாக்கியதன் மூலம் மற்றொரு அந்தகார குழப்பத்திற்கு கொண்டு வந்து விட்டது. ஆனால் தேவன் மறுபடியும் நம்மை குறித்து அக்கறை உள்ளவராய் இந்நிலவையின் மீதும் அவரால் நம் மீது அசைவாட முடியும் என்பதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் அதை செய்து தம்முடைய மனவாட்டியாக இருக்க போகும் ஒரு சிறு மந்தையை அழைப்பதாக வாக்களித்தார். இப்பொழுது இங்கே மறுபடியும் கவனியுங்கள், இந்த சபைகள் அல்லது இந்த ஏதேன்கள் எவ்வளவு பரிபூர்ண மாதிரிகளாக உள்ளன. தேவன் தம்முடைய வார்த்தையாகிய விதையின் மூலமே ஒரே ஒரு காரியம் மட்டுமே வார்த்தையை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது ஆவியாகும். ஏனென்றால் அது வார்த்தைக்கு ஜீவனை அளிப்பதாக இருக்கிறது. வார்த்தையில் உள்ள ஜீவனானது ஆவியின் ஜீவனை சந்திக்கிற போது அது விதையில் உள்ளதை தோன்றச் செய்கிறது. இப்பொழுது என்ன சம்பவித்துள்ளது என்பதை கவனியுங்கள். ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய பாவமின்மை திட்டம் இருந்தது. அது யுகங்களில் ஒன்றாயிருந்தது. முதலாவது யுகம் பாவமற்றதாயிருந்தது. ஜனங்கள் பாவத்தை அறியாதிருந்தனர். அவர்கள் பாவத்தை குறித்து எந்த காரியத்தையுமே அறிந்து கொள்ளவில்லை. ஆதாம் ஏவாள் இருவருமே நிர்வாணமாய் இருந்தனர். ஆனால் அவர்கள் தங்கள் முகத்தின் மேலிருந்த ஒரு ஆவியின் திரையினால் அவர்கள் தங்களுடைய நிர்வாணத்திலிருந்து மறைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் நிர்வாணமாய் இருந்தனர் என்பதை ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் மறைக்கப்பட்டிருந்தனர். ஏனென்றால் அவர்களுடைய சொந்த சிந்தனைகளில் தேவனுடைய திரை இருந்தபடியால் அவர்கள் சரியானது தவறானது இது என்பதை அறிந்திருக்கவில்லை. அவர்கள் இருவரும் அங்கே நிர்வாணமாக நின்று கொண்டிருந்தனர் என்னும் அறிவு இன்னும் அவர்களிடத்தில் உண்டாகாமல் இருந்தது என்பதை காண்பித்தது. பாருங்கள், அதாவது அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தனர். இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் அதை அறிந்திருக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் வேதாகமத்தை திருப்ப விரும்பினால் அல்லது அதை குறித்துக் கொள்ள விரும்பினால் அது வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்தில் உள்ளது. பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி காலத்தில் உள்ள லவோதிகேயா பெந்தேகோஸ்தே காலத்திற்கென இதை முன்னுரைக்கிறார். அவர், நீ நிர்வாணியும் குருடனுமாய் இருப்பதை அறியாமல் இருக்கிறாய் என்றார். தேவனுடைய வித்தானது பாவமின்மையின் கீழ் அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தனர் என்பதை அறியாமல் ஒரு பரிசுத்த ஆவியின் திரையின் கீழே அவர்கள் பாவத்தில் இருந்து திரையிடப்பட்டிருந்தனர். இப்பொழுது கடைசி சபை காலத்திலே அவர்கள் மீண்டும் நிர்வாணிகளாய் இருந்து அதை அறியாமல் இருப்பதை நாம் இங்கு காண்கிறோம். ஆனால் இது பரிசுத்த ஆவியின் திரை அல்ல. இது சாத்தான் அங்கே ஏவாளின் மீது போட்ட ஒரு இச்சையான திரையாய் இச்சை கொண்ட திரையாயிருக்கிறது. நம்முடைய ஸ்திரீகள் வீதிகளில் குட்டைக்கால் சட்டைகளோடும் பாலுணர்வை தூண்டும் ஆடைகளோடும் இருப்பதையும், அவர்கள் நிர்வாணிகளாய் இருக்கின்றனர் என்பதை அவர்கள் அறியாதிருக்கும் வரையில் அவர்கள் மிகவும் அசுத்தமானவர்களாய் இருக்கின்றனர். யாரோ ஒருவர் அவர்கள் அணிய போகும் இந்த புதிய ஆடையை குறித்த செய்தித்தாள் விளம்பரத்தை வெட்டி எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தார். அது இடுப்பிலிருந்து 14 அங்குல நீளம் அல்லது அதை போன்ற ஒன்று என்று நான்
நினைக்கிறேன்.
அது ஒரு இச்சையின் திரை என்பதை நமது தேசத்து பெண்கள் உணர்கின்றார்களா என்றே நான் வியக்கின்றேன். இப்பொழுது நீங்களோ, நான் என்னுடைய கணவனுக்கு முன்பாக எந்த விபச்சார குற்றமும் இல்லாதவள் என்றும், தேவருக்கு முன்பாக என்னால் நிரூபிக்க முடியும் என்றும் கூறலாம். ஆனால் நியாயத்திற்கிலே நீ ஒரு விபச்சாரி என்றே அழைக்கப்படப் போகிறாய். வேதம் அவிதமாக உரைத்துள்ளது. இயேசுவோ, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்றார். குருடனும் நிர்வாணியுமாக இருப்பதை அறியாதிருக்கிறாய். அங்கே வெளியே உள்ள அந்த ஏழ்மையான பெண்களை குறித்து அல்ல, நான் அவர்களுக்கு விரோதமாக ஒன்றும் கூறவில்லை. அது அந்த பொல்லாங்கராயிற்றே. சபையின் முறைமையே அதை அடையாளம் கண்டுகொள்ளவோ அல்லது அதற்கு எதிராக இருக்கவோ தவறிவிட்டது போன்றே தென்படுகிறது. பெண்கள் தங்கள் தலைமுடியை வெட்டிக் கொள்ளவும், முகச்சாயங்களை பயன்படுத்தவும், குட்டைக்கால் சட்டைகளை மற்றும் மற்ற காரியங்களையும் செய்ய கிறிஸ்தவ மார்க்கத்தின் பெயரில் செய்ய அனுமதிக்கின்றனர். அது என்ன ஒரு பயங்கரமான காரியமாக இருக்கிறது பாருங்கள். அவர்கள் மீண்டும் சாத்தானுடைய ஏதேனில் நிர்வாணமாக இருப்பதை அறியாமல் இருக்கின்றனர். அவர்கள் அதை அறியவில்லை. இப்பொழுது இங்கிருந்து நோக்கி பார்க்கும் பொழுது நீச்சல் குளத்தில் அங்குள்ள அந்த பெண்களை நான் காண்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். அந்த ஸ்திரீ மட்டும் அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்பதை அறிந்திருப்பாளேயானால் நலமாயிருக்கும். ஆனால் அவளோ அதை அறிந்திருக்கவில்லை. அவள் நிர்வாணமாயிருக்கிறாள். அவளுடைய சரீரம் புனிதமானது. ஆனால் அவளோ அவளுடைய தோலை மறைக்க தேவன் அவளுக்கு உடுத்துவிட்ட அந்த ஆடைகளை களைகிறாள். இந்த சந்ததியில் அவள் அதை தொடர்ந்து குறைத்துக் கொண்டே வருகிறாள். நாகரீகம், உயர்கல்வி, மேலான நாகரீகம், மேலான பண்பாடு என்னும் சொற்களின் பெயரில் அவள் நிர்வாணமாக்கப்பட்டிருக்கிறாள். இது மனதில் பதிந்துவிட்டது என்பதை நான் உறுதியாக அறிந்து கொள்வேனாக. இவை யாவும் பிசாசினால் உண்டானது. அது கர்த்தராகிய இயேசுவின் வருகையில் நிர்மூலமாக்கப்படும். அதனுடைய ஒவ்வொரு துணுக்கும் அழிக்கப்படும். ஒரு காரியமும் விடப்படாது. ஓ நண்பனே, இங்கே ஃபீனிக்ஸ் தேசத்தினூடாக எனக்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் அந்த காரியங்களை குறித்து சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இங்கே அவைகளுக்கு கீழ்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது இயேசு கூடுமானால் அவைகள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும் என்று இயேசு கூறினார். முதலாம் ஆவி, முதல் திரையானது ஒரு பரிசுத்த திரையாய், பரிசுத்த ஆவியாயிருந்தது. அவள் அதன்படியாய் வெளியே நோக்கி பார்த்திருந்திருக்க கூடாது. ஆனால் சாத்தான் அவளிடத்தில் அறிவி குறித்து பேசத் தொடங்கின போது அவள் சற்று உலகத்தை எட்டி பார்க்க வேண்டியதாயிருந்தது. அதைத்தான் சரியாக அவளுடைய குமாரத்தியாகிய சபையும் செய்திருக்கிறாள். நீங்கள் பார்க்க வேண்டியது என்னவெனில், நீங்கள் ஒரு திரைப்பட நட்சத்திரம் போன்று உடை உடுத்த வேண்டும் அல்லது எல்விஸ் பிரெஸ்லி அல்லது பேட் பூம் அல்லது மார்க்கத்தின் பேரில் உள்ள ஏதோ ஒரு ஜனங்களைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். பேட் பூம் ஒரு கிறிஸ்தவ சபையை சார்ந்தவராகவே இருக்கிறார். எல்விஸ் பிரெஸ்லி ஒரு பெந்தேகோஸ்தே சபையை சார்ந்தவராக இருக்கிறார். பிசாசினால் பிடிக்கப்பட்டுள்ள இவ்விரண்டு நபர்களின் குணாதிசயங்கள் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியத்தை விட மோசமான குழப்பத்தில் உலகத்தை வீழ்த்தியுள்ளது. அவர்கள் அதை அறிந்து கொள்வதில்லை. அந்த இளைஞர்கள் அதை அறிந்து கொள்கிறதில்லை. அந்த இளைஞர்களுக்கு விரோதமாய் நான் ஒன்றையும் கூறவில்லை. ஆனால் அது அதனை இயக்கிக் கொண்டிருக்கிற ஆவியாயிருக்கிறது. சற்று அந்த பக்கமாக சென்று அந்த கொடி ஒருமுறை அந்த தானிய பதரை சுற்றி பற்றிக் கொள்ள அனுமதித்து பின்னர் என்ன சம்பவிக்கிறது என்பதை பாருங்கள். தானியமோ அழிந்தே போய்விடும். ஓ ஆம், அது அதனை அப்படித்தான் செய்துவிடும். அந்த விதமாகவே அது அதனை செய்யும். அது ஒவ்வொரு முறையும் அதையே செய்யும். ஏவாள் உலகத்தை சற்றே எட்டி பார்க்க வேண்டியதாக இருந்தது. சகோதரனே, சகோதரியே, நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு கூறட்டும். 1 யோவான் 2:15 நீங்கள் விரும்பினால் நாம் அதை வாசிக்க கூடும். வேதம் கூறுகிறது,
if we love the world or the things of the world,
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பில்லை. இப்பொழுது அங்கே பூமி என்னும் வார்த்தை இல்லை, அது காஸ்மாஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தையாக இருக்கிறது. அதற்கு உலக ஒழுங்கு என்று பொருளாகும். நாம் உலகத்தின் பூமியின் நாகரிகங்களிலும் அன்பு கூர்ந்தால், நாம் இந்நாளைய போக்கில் அன்பு கூர்ந்தால், நாம் இது அற்புதமான நேரம். ஓ, நாம் இந்த எல்லா காரியங்களையும் உடையவர்களாக இருக்கிறோம் என்று நினைப்போமானால், நீங்கள் அபிதமாக நினைத்தால் உங்களுடைய எண்ணம் தவறாயிருப்பதே அதற்கு காரணமாகும். அது பிசாசினால் தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் உலக ஒழுங்கிலும் தற்போதைய உலக காரியங்களிலும் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் கிடையாது. அதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஓ தேவனே, நாம் எதை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பாருங்கள். இங்கே நான் ஒரு நிமிடம் நிறுத்தி ஒரு சிறு கதையை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். முதலாம் உலக யுத்தத்தில் பணிபுரிந்த ஒரு ராணுவ போதகரிடமிருந்து நான் இதை கேட்டேன். அவர்கள் சாத்தான் துவக்கத்திலே ஏதேன் தோட்டத்திற்கு வந்தபோது செய்தது போன்றே உள்ளது. அவனால் அந்த விதைகளை தோண்டி எடுக்க முடியவில்லை, அவனால் அவைகளை அழிக்க முடியவில்லை, ஆனால் அவன் அவைகளுக்கு விஷத்தை தெளித்தான். அது அந்த விதையை உருகுலைய செய்தது. எனவே அது அதனுடைய இனத்தை பிறப்பிக்கவில்லை, அது மூலவித்தை உருகுலைத்து விட்டது. அந்த விதமாகத்தான் மார்கரீதியான இந்த எல்லா நிகழ்ச்சிகளுமே உள்ளன. அவர்கள் இன்னமும் தேவனுடைய குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் இருக்கின்றனர், ஆனாலும் உருகுலைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் சபைக்கு சென்று சரியானதை செய்ய விரும்புகின்றனர். ஒரு கன்னி நீசத்தனமான ஒரு ஸ்திரியா இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கன்னி மாடத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. ஒரு ஊழியக்காரன் ஒரு மோசமான மனிதராக இருக்க வேண்டும் என்பதற்காக வேதப்பாட சாலைக்கு ஒருபோதும் போகிறதில்லை. நீங்கள் ஒரு மோசமான நபராக இருக்க வேண்டும் என்றோ அல்லது சபையில் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்றோ உங்களுடைய பெயரை புத்தகத்தில் பதிவு செய்யலாம் என்றோ கை குலுக்கலாம் என்றோ நீங்கள் ஒருபோதும் சபையில் சேருகிறதில்லை. நீங்கள் ஒரு நல்ல நபராக இருக்க வேண்டும் என்று சபையில் சேருகின்றீர்கள், ஆனால் அது வஞ்சகமாய் அதை செய்கிற உருகுலைப்பாய் உள்ளது. சாத்தான் அதை தெளித்தான். பார்த்தீர்களா, தேவன் ஒருபோதும் ஒரு ஸ்தாபனத்தை உடையவராய் இருந்ததே இல்லை. தேவனுடைய வார்த்தைகளில் எங்குமே அப்படி காணப்படுகின்ற ஒரு காரியமே கிடையாது. தேவனே நம்முடைய ஸ்தாபனமாய் இருக்கிறார். நாம் அவரில் ஒரு சரீரமாக தேவனுக்குள் பரலோகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறோம், அது உண்மை. நம்முடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டி ஆணுடைய ஜீவ புத்தகத்தில் இருக்கின்றன. புரிகின்றதா? கவனியுங்கள். ஆனால் பாருங்கள், இது மிகவும் கடினமானது என்று நான் அறிவேன். ஆனால் உங்களால் கூடுமானால் இன்னும் சிறிது நேரம் நீங்கள் பொறுத்துக் கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். உலக மகா யுத்த நேரத்தில் என்னுடைய பொருளை விட்டு விலகி செல்வதற்காக மன்னியுங்கள். ஆனால் இதை தெளிவுபடுத்த ஏதேனில் சாத்தான் என்ன செய்தான் என்ற என்னுடைய பகுப்பாய்வை நான் உங்களுக்கு அளிக்க விரும்புகிறேன். அவன் பயங்கரமான விஷத்தை தெளித்தான். அந்த தெளிப்பு என்னவென்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகின்றீர்களா? என்னால் அதை உங்களுக்கு கூற முடியும். நான் அதனுடைய விதிமுறையை அறிந்துள்ளேன். இரண்டே வார்த்தைகள், விசுவாசத்திற்கு முரணான அவிசுவாசம். அவன் அவிசுவாசத்தை சந்தேகத்தை தெளித்தான். விஞ்ஞானமானது அதனுடைய இடத்தை நிரப்பினது. குழி எங்கிருந்ததோ அந்த குழியை சாத்தான் அறிவினாலும் விஞ்ஞானத்தினாலும் நாகரிகத்தினாலும் நிரப்பினான். அது விதைக்குள் சென்று அது தேவனுடைய முழு சிருஷ்டிப்பையும் உருகுலைத்தது. நான் உங்களை ஒரு கிளையின் மீது உட்கார வைத்துக் கொண்டிருப்பதாக நீங்கள் கருதுகின்றீர்கள் என்பதை நான் அறிவேன். ஆனால் நான் உங்களோடு அந்த கிளையின் மேல் இருக்கிறேன். நாம் என்ன செய்ய முடியும் என்பதை கண்டறியும்படியாக முயற்சிக்கவே நாம் யாவரும் இங்கே இருக்கிறோம். நாம் அந்த காரியங்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறதில்லை. நாம் உண்மைகளோர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் பாதையின் முடிவை அடைகின்ற போது நாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய சத்தங்களை நாம் அறிவோம். நாம் பிறக்கின்ற பொழுது நம்முடைய முதலாம் சிறு அழுகுரல் ஒரு ஒலிநடாவில் பதிவாகிறது. அது நியாயத்தீர்ப்பு நாளிலே மீண்டும் போட்டு காண்பிக்கப்படும். நீங்கள் உடுத்தின உடைகளும் கூட நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களிடத்தில் காண்பிக்கப்படும். விஞ்ஞானமானது தொலைக்காட்சியின் மூலம் அதை கண்டுபிடித்துள்ளது. பாருங்கள், தொலைக்காட்சி ஒரு படத்தை உற்பத்தி செய்கிறதில்லை, அது ஒரு குழாயின் வழியாக மட்டுமே செலுத்துகிறது. ஆடைகளின் நிறமும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அசையும் போதும் உங்கள் மனதில் உள்ள ஒவ்வொரு சிந்தனையும் தேவனுடைய பதிவேட்டில் பதிவாக்கப்பட்டுள்ளது. அந்த பெரிய காரியம் உங்களுக்கு முன்பாக வைக்கப்படும் போது நீங்கள் உடுத்தின தூய்மையற்ற ஆடைகள் ஒவ்வொன்றும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் சிகை அலங்கார கடைக்கு சென்று தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற முடியை வெட்டிக் கொள்வதையும் அது காண்பிக்கும். அது காண்பிக்கத்தான் போகிறது. நீங்கள் அதற்காக பதில் கூறுவீர்கள். உங்களால் அங்கே அசையவே முடியாது. நீங்கள் அதற்கு பதில் உரைத்துக் கொண்டிருக்கையில் உங்களுடைய இதயத்தின் சிந்தனைகளும் கூட உங்களுக்கு முன்பாக போட்டு காண்பிக்கப்படும். நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்ளப் போகின்றீர்கள்? நாம் இத்தகைய ஒரு பெரிதான ரட்சிப்பை புறக்கணிப்போமேயானால் நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? புரிகின்றதா? நாம் தப்பித்துக் கொள்ளப் போவதில்லை. ஒவ்வொரு அசைவும் இருதயத்தின் சிந்தனைகளும் நீங்கள் உடுத்திக் கொண்டிருக்கிற துணிகளின் வண்ணங்களும் கூட வேறொரு பரிமாணத்தில் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சி, வண்ண தொலைக்காட்சி அதை நிரூபிக்கிறது. அது அதை கிரகித்து காண்பிக்கிறது. பாருங்கள், அது நாம் ஜீவிக்கிற மூன்று பரிமாணங்களில் ஒன்றாய் உள்ளது. புரிகின்றதா? இப்பொழுது எப்படியாய் விஷமானது சபையை தாக்கியுள்ளது, பூமியையும் தாக்கியுள்ளதே. சாத்தான் விதைகளின் மேல் தெளித்த விஷமானது அவைகளில் துவாரங்களை உண்டாக்கி அவற்றை உருகுலைய செய்துவிட்டன. மேலும் மேலும் அவன் சபைகளின் இருதயங்களில், ஜனங்களின் இருதயங்களில் ஒவ்வொரு காரியத்தையும் விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்றே ஆழமாக பதிய வைக்கிறான். மானிட வர்க்கம் இனக்கலப்பு செய்வதன் மூலம் இந்நிலையை அடையும்படியாக செய்துவிட்டான். ஒவ்வொரு வித்தும் அதனுடைய இனத்தை பிறப்பிக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். மானிட வர்க்கமும் தாவரமும் கலப்பிடமாக்கப்பட்டு நம்மை இந்நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. பூமியில் இருந்து வளர்கிற கலப்பிடமான உணவை நாம் உண்ணுதல் நமது சிந்தனைகளை இந்நிலைக்கு கொண்டு வந்து விட்டன. இப்பொழுது நம்முடைய சரீரங்கள் 20 அல்லது 25 வயதிலேயே நடுத்தர வயதை அடைந்துவிடும். காரணம், கலப்பின உணவை உண்ணுவதால் நமது உயிரணுக்கள் சீரடைகின்றன. நம்முடைய மூளையின் உயிரணுக்களும் சீரடைகின்றன அல்லவா? அந்த உயிரணுக்களும் கூட சீரடைகின்றது அல்லவா? அதனால் தான் ரிக்கிகள் வீதிகளில் இங்கே ஒழுக்கக்கேடாக நடந்து கொள்கின்றனர். ரிக்கட்டாக்களும் எல்விட்டாக்களும் இன்னும் நாம் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கும் மற்றவர்களும் அரை நிர்வாணமாக ஜனங்களுக்கு முன்பாக காணப்படுகின்றனர். அவர்கள் பைத்தியம் பிடித்தவர்களாகிவிட்டனர். அவர்களுக்கு நல்லொழுக்கம் அல்லது நன்னடத்தை குறித்த எண்ணமே கிடையாது. என்னுடைய சிறுகதைக்கு வருகிறேன். இந்த ராணுவ பாதிரியார் மருத்துவமனைக்கு சென்றிருந்ததாக கூறினார். அங்கே அநேக பையன்கள் அந்த கூடாரத்தில் படுத்திருந்ததாக கூறினார். அவரோ வெளியிலிருந்து அங்கே வந்தாராம். அவர் அங்கு சென்ற போது ஒரு அதிகாரி அவரிடத்தில், பாதிரியாரே, நாங்கள் வெளியில் உள்ள இடங்களை பார்வையிட வெளியே செல்ல விரும்புகிறோம் என்று கூறினதாக சொன்னார். அவர்கள் யுத்தத்தில் கடுகு வாயுவையும் குளோரின் வாயுவையும் அந்நாட்களில் யுத்தம் செய்யும் போது வீசி வந்தனர். அவர் என்னிடம், சகோதரன் பிரணாமே, அங்கு நான் சென்றபோது மரத்தில் பட்டையே இல்லை, புல்லும் ஒன்றுமே இல்லாதிருந்தது. அது ஒரு ஈஸ்டர் காலையாய் இருந்தது என்றார். மேலும் அவர், அங்கே சில நொறுங்கின பீரங்கி வண்டிகள் இருந்தன. அப்பொழுது இந்த அதிகாரி அவைகளை குறித்துக் கொண்டு அவைகளை பழுது பார்க்கும்படி ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்த்தாராம். அந்த இடம் ஆர்கான் காட்டுக்கு அருகில் இருந்ததாம். பின்பு அவர், நான் அங்கு தனியாக நின்று கொண்டிருந்த பொழுது நான் மேல் நோக்கி பார்த்தபோது, ஓ தேவனே, இந்த விதமாக இவை யாவும் சம்பவிக்க வேண்டியிருக்கிறதே என்று கூறினதாக சொன்னார். அது சரியே. அவை யாவும் வந்து கொண்டிருக்கின்றன. அவை எல்லாமே எரிந்து போய்விட்டிருந்தது. எங்குமே உயிரற்றிருந்தது. புக்களும் எரிந்து போயிருந்தன. அந்த வாயுக்களினால் மரங்கள் அழிக்கப்பட்டன. ஒவ்வொன்றும் அழிக்கப்பட்டன. துப்பாக்கி தோட்டாக்கள் அவைகளை துளைத்திருந்தபடியால் அவைகள் முறிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தன. அது இன்னாலேயே காட்சி போன்றிருக்கவில்லையா? சத்தான் தன்னுடைய அவிசுவாசத்தையும் தன்னுடைய இனக்காப்பையும் தன்னுடைய விஞ்ஞானத்தையும் தன்னுடைய அறிவையும் தெளித்துக் கொண்டிருக்கிறான். ஆதியில் அந்த அழகான பரதீசாகிய தோட்டம் எப்படி இருந்தது என்றால், அது தேவன் ஆதாமையும் ஏவாளையும் அங்கு வைத்த போது மரணமின்றி, வியாதியின்றி, துக்கமின்றி ஒவ்வொரு காரியமும் பரிபூர்ணமாக ஒழுங்கி அமைந்திருந்தது. சாத்தானின் விஷத்தெளிப்போ அதை என்ன செய்திருக்கிறது என்பதை பாருங்கள். அது ஒரு குழப்பமாய் உள்ளது. அதில் ஒன்றுமே விடப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது அவர், நான் அழத்துவங்கினேன், நான் முன்னும் பின்னும் நடந்தேன், அப்பொழுது நான் ஒரு கண்மலையினால் கவரப்பட்டேன் என்றார். மேலும் அவர், நான் அங்கு சென்று அந்த கண்மலையை நோக்கி பார்த்தபோது அதை புரட்டினேன். அந்த கல்மலையின் கீழே ஒரு சிறு வெள்ளைப்பூ வளர்ந்து கொண்டிருந்தது. அது மட்டுமே அங்கு விடப்பட்டிருந்தது. ஏனென்றால் அது ஒரு கண்மலையால் பாதுகாக்கப்பட்டிருந்தது என்றார். தேவனே, விஞ்ஞானம், கல்வி என்ற பெயரில் இந்த விஷங்கள் எங்கும் பறந்து கொண்டிருக்கையில், ஓ தேவனே, என் கண்மலையே, இன்றைக்கு எங்களுக்கு புகலிடமாயிரும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஓ தேவனே, அந்நாள் வரை என்னை காத்துக் கொள்ளும் என்பதே என்னுடைய ஜபமாய் உள்ளது. இப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த கிறிஸ்துவாகிய கண்மலையின் கீழ் இருக்கிறோம் என்றே நான் நம்புகிறேன். நான் அன்று நாள் பிரசங்கித்ததை உங்களில் அநேகர் கேட்டீர்கள். நான் வேட்டையாட காடுகளினூடாக சென்ற போது நான் திரும்பி பார்க்கும்படியாக ஈர்க்கப்பட்டேன். அப்பொழுது நான் நோக்கி பார்த்தபொழுது காலியான ஒரு சிகரெட் பெட்டி அங்கே கிடந்தது. நான் அந்த நிறுவனத்தின் பெயரை கூறக்கூடாது, ஆனால் அந்த புகையிலை நிறுவனத்தினர் ஒரு சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி, ஒரு புகைப்பிடிக்கும் மனிதனின் சுவை என்னும் விளம்பர கவர்ச்சி வாசகத்தை அவர்கள் வெளியிட்டிருந்தனர். நான் காட்டில் இன்னும் சற்று தூரம் நடக்க துவங்கினேன். அப்பொழுது ஏதோ ஒன்று அந்த சிகரெட் பெட்டி என்ற செல் என்பது போல என்னை கவர்ந்தெடுத்தது. நான், பரலோக பிதாவே, ஒரு நாள் காலையில் நீர் வார்த்தையை உரைத்து அந்த அடல்களை சிருஷ்டித்த அந்த மரத்தினடைக்கு சென்று கொண்டிருக்கிறேன், நீர் ஏன் என்னை திரும்பவும் அழைத்தீர் என்றே எண்ணினேன். அப்பொழுது ஏதோ ஒன்று வருகின்ற ஞாயிற்கான ஒரு செய்தியை நீ பெற்றுக் கொண்டாய், உன்னுடைய பொருள் அதன் மேல் எழுதப்பட்டிருக்கிறது என்றார். நான் ஒரு சிகரெட் பெட்டியின் மேலா என்று எண்ணினேன். நான் திரும்பிச் சென்றேன். அப்பொழுது நான் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி என்பதை குறித்து சிந்திக்க துவங்கினேன். அது என்ன ஒரு வஞ்சனையாக இருக்கிறது? ஒரு மனிதன் சிந்திக்கும் ஒரு மனிதனாக இருப்பானேயானால் அவன் புகைப்பிடிக்கவே மாட்டான். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஜனங்கள் அதை விழுங்குகிறார்கள். அது 2 வருடங்களுக்கு முன்பு என்று நான் நினைக்கிறேன். நான் கூட்டங்கள் ஒன்றில் இருந்த போது மேற்கு கடற்கரையில் நடந்த உலக கண்காட்சிக்கு சென்றிருந்தேன். அவர்கள் யூல் பிரின்னரின் திரைப்படத்தையும் மற்றவர்களின் திரைப்படத்தையும் அங்கே காண்பித்தனர். அப்பொழுது விஞ்ஞானிகளும் மற்றவர்களும் ஒரே அறையில் இருந்து கொண்டு புகைப்பிடித்தலின் அபாயத்தை பற்றி கூறிக்கொண்டிருந்தனர். அவர்கள் அந்த புகையை எடுத்து ஒரு சிலவைக்கல்லின் மேல் ஊதி அதை ஒரு கியூ வடிவான ஒரு சிறு கண்ணாடி தட்டில் எடுத்து அதிலிருந்து அந்த நிக்கோட்டின் புகையை எடுத்து அதை ஒரு எலியின் முதுகின் மீது தடவி அதை ஒரு கூண்டில் அடைத்து வைக்க அது 7 நாட்களுக்குள் முழுவதும் புற்றுநோயினால் நிறைந்து அதனால் நடக்க முடியாமல் போயிற்று. பார்த்தீர்களா? அவர் சொன்னார், அதை எடுத்து தண்ணீரினூடாக செலுத்தினார். அப்பொழுது அவர்கள் வடிகட்டியா என்றனர். அதற்கு அவர், வடிகட்டியா? அப்படி ஒரு காரியமே கிடையாது என்றார். இப்பொழுது இது விஞ்ஞானிகளான அவர்களே செய்தது. அவர்கள், நீங்கள் தாரை பெற்றுக் கொண்டால் ஒழிய புகையை பெற்றுக் கொள்ள முடியாது, தாரே புகையை உண்டாக்குகிறது என்றனர். ஒரே காரியம் என்னவெனில், அதிகமாக சிகரெட்டுகளை விற்பதற்கு கையாளும் ஒரு தந்திர செயலாய் உள்ளது. நான் புனிதத்துவத்தை பாழாக்குகிறவன் என்றோ அல்லது ஒரு மூடபக்தி வைராக்கியம் கொண்டவன் என்றோ நீங்கள் கருதுகின்றீர்கள் என்று நம்பவில்லை. அந்த பிசாசு ஒரு மனிதனுக்குள் இருந்து அவனை கொல்லும்படியாக அவனை புகைக்க செய்கிறது. அவன் விரும்புகிற ஒரு சிகரெட்டின் நிக்கோட்டின் அவனுடைய வாஞ்சையை தீர்க்கும் போது அந்த நிறுவனம் இந்த வஞ்சிக்கும் தந்திரத்தோடு வந்து ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி என்று கூறுகிறது. எனவே அவனை திருப்திப்படுத்தக்கூடிய போதிய அளவு தாரை அவனுக்குள்ளாக அவன் பெற அவன் ஒரு சிகரெட்டுக்கு பதிலாக 4 அல்லது 5 சிகரெட்டுகளை புகைக்க வேண்டியதாயிருக்கிறது. அமெரிக்கர்கள் தங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு மரணத்தை விற்கின்றனர். எனக்கு அது புரியவில்லை. ஆனால் அப்படி இருந்தும் நான் சிந்திக்கும் மனிதனுடைய சரியான வடிகட்டி ஒன்று உண்டு என்றே எண்ணினேன். இப்பொழுது ஒரு மனிதன் புகைப்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அது ஒரு புகைப்பிடிக்கும் ஒரு மனிதனுக்கு சுவையை உண்டாக்குகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆகையால் அந்த புகை உங்களுடைய வாஞ்சையை பூர்த்தி செய்யவில்லை என்றால் அப்பொழுது நீங்கள் அது சுவையை உண்டாக்க மட்டும் புகைப்பீர்கள். எனவே அப்பொழுது நீங்கள் வழக்கமாக புகைக்கும் ஒரு சிகரெட்டை விட 4 அல்லது 5 சிகரெட்டுகளை புகைப்பீர்கள். பாருங்கள், அது ஒரு தந்திரம், ஒரு வியாபார தந்திரமாயும் ஜனங்களை அமெரிக்கர்களை வஞ்சிக்கிறதாயும் உள்ளது. அந்த குளிர்நாளில் போர்ஜ் பள்ளத்தாக்கில் ஜார்ஜ் வாஷிங்டனையும் அவருடைய ராணுவ வீரர்களில் 2/3 பகுதியினர் தங்களுடைய பாதங்களில் காலணிகளே இன்றி நமக்கு இருக்கிற செழிப்பை சம்பாதிக்க போரிட்டதை நான் நினைவு கூறுகிறேன். அப்படி இருக்க அமெரிக்கர்கள் அமெரிக்கருக்கு தன்னுடைய சகோதர சகோதரிக்கு ஒரு போலியான தந்திரத்தின் மூலம் எல்லா பொல்லாங்கிற்கும் இழிவான ஆதாயத்திற்காக மரணத்தை விற்பனை செய்கின்றனர். படத்தின் மீதான பேராசை. முழு காரியமும் பைத்தியமாகி உள்ளது, முழு காரியமும் அழிந்து போகும் என்பதை அறியாமல் இருக்கின்றனரே. ஆனால் உங்களுக்கு புகை கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் அந்த சுவையை பெற முடியாது. அப்பொழுது நான் சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி என்று ஒன்று உண்டு என்றே எண்ணினேன். ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி ஆயிற்று. நான் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியே ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவையை உண்டாக்குகிறது என்பதிலிருந்து என்னுடைய பொருளை எடுத்தேன். ஆகையால் நம்முடைய ஸ்தாபனங்கள் அதை போன்ற அநேக காரியங்களை செய்து எந்த வழியிலும் இருந்து கொண்டு தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளும் ஜனங்களையே உள்ளே சேர்த்துக் கொள்கிறதே என்பதை நான் எண்ணி பார்த்தேன். ஏன் அவர்கள் தங்களுடைய ஸ்தாபனங்களில் அல்லது அமைப்புகளில் அதிகமான பேரை சேர்த்துக் கொள்கிறார்கள். நாம் இதன் கீழே, அதன் கீழே, மற்றதன் கீழே உள்ளவர்களையும் அனுமதிக்கின்றபடியால் நாம் அங்கே அதிகமான பேரை சேர்த்துக் கொள்கிறோம். அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. எனவே அவர்கள் தங்களுடைய பெயரை புத்தகத்தில் பதிவு செய்து கொண்டு அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறுகிறார்கள். அவ்வளவுதான். ஓ, நீங்கள் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகின்றீர்கள், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பிசாசும் அதே காரியத்தை செய்கிறான். ஆம், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அது தேவனுடைய வடிகட்டியினூடாகவே வருகிறது. இப்பொழுது சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி என்று ஒன்று உண்டு. நான் அதை என்னுடைய கரத்தில் பிடித்திருக்கிறேன். அது ஒரு ஸ்தாபன சுவையை உற்பத்தி செய்யாது. ஆனால் அது நிச்சயமாகவே ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவையையே உற்பத்தி செய்யும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தலைமுடியை கத்தரித்துக் கொண்ட ஒரு ஸ்திரீ எப்படி இந்த வடிகட்டியினூடாக எப்படி வரக்கூடும்? வேதம் புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிப்பது தேவனுக்கு அருவறுப்பானது என்று கூறுகிற போது, குட்டை கால் சட்டை அல்லது நீளக்கால் சட்டை அணியும் ஒரு ஸ்திரீ எப்படி இதனூடாக வரக்கூடும்? தன்னை ஏதோ ஒன்றாக நினைத்துக் கொண்டு ஸ்திரீகளை போல உடைகுடித்து முடியை நீளமாக வளர்த்து அதை இந்த விதமாக கண்களின் மேல் விழ வைத்து சுருட்டு விட்டுக் கொள்ளும் ஒரு மனிதன் எவ்வாறு இருக்க முடியும்? அவன் தன்னுடைய மனைவியினுடைய உள்ளாடைகளையே அணிந்து கொண்டிருக்கிறான். அவள் அவனுடைய வெளிப்புற ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கிறாள். ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியா? ஒரு சிந்திக்கும் மனிதன் அதை செய்யவே மாட்டான். அல்லது ஒரு சிந்திக்கும் ஸ்திரீ அதை செய்யவே மாட்டாள். தேவனுடைய வார்த்தை இதனூடாக செல்ல அனுமதிக்காது. இத்தகைய ஒரு காரியமும் அந்த வார்த்தையினூடாக கடந்து செல்ல முடியாது. அது பரிசுத்த ஆவியா இருக்கிறது. அது வார்த்தையை உங்களிடத்திற்கு கொண்டு வருகிறது. அது ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவையை தோன்ற செய்கிறது. இன்றைக்கு வீதியிலே செல்கிற இசைக்குழுவில் உள்ள ரிக்கட்டாவை பாருங்கள். தேவன் அவளுக்கு அருமையான அழகான உடற்கூரை கொடுத்திருந்தும் சாத்தானே அதை உபயோகிக்கிறான். அவள் ஒரு கால் இன்னும் ஒரு வாரத்தில் கல்லறையில் அடி கொண்டிருப்பாள் என்பதையும் அறியாமல் அவ்வளவு முறைகேடாக உடை உடுத்துவாள். அண்மையில் இங்கே வீதி வழியாக வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் மேற்கு கடற்கரையில் தென்மேற்கு வேதாகம பள்ளியில் நடந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையினரின் கூட்டத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு சிறு பெண் வீதியில் நடந்து கொண்டிருந்தாள். அவள் ஒரு சிறு துணியை மட்டுமே அணிந்திருந்தாள். அதாவது நீங்கள் பிக்னி என்று அடைக்கின்றீர்கள், அதன் ஓரம் வெளியே தொங்கிக் கொண்டிருக்க அவள் ஒரு மாட்டுக்கார பையனின் தொப்பியையும் காலணியையும் அணிந்திருந்தாள். அப்பொழுது நான் காலையில் சென்று கொண்டிருந்தேன். நான் பாவம் என்ற சிறு பெண், யாரோ ஒரு தாய் தந்தனுடைய பிள்ளை, எங்கே ஒரு தேவனுடைய குமாரத்தியாக இருக்க வேண்டியவள் பிசாசின் கன்னியாக அமைந்து விட்டாளே என்று எண்ணினேன். பின்னர் நான் சற்று திரும்பிச் சென்று அந்த சிறுமியிடம் அதை கூறலாமே என்று எண்ணினேன். அவள் கிட்டத்தட்ட அங்கே உள்ள என்னுடைய மகள் சாராவை போல 17-16 அல்லது அதை போன்ற வயதுடையவளாய் காணப்பட்டாள். பின்னர் நான், வேண்டாம், நான் அவ்வாறு செய்வது நல்லதல்ல. எனவே நான் இங்கிருந்து சாலையில் நடந்து போகும் போதே அவளுக்காக ஜெபிக்கலாமே. யாராகிலும் ஒருவர் நான் நின்று அவளிடம் பேசுவதை பார்த்தால், எனவே அதை காட்டிலும் நான் அவ்வாறு செய்யாமல் இருப்பதே நல்லது என்று எண்ணினேன். இப்பொழுது தேவகுமாரர்களே, கவனியுங்கள், நீங்களும் அதே இடத்தில் இருப்பீர்களாயின் இந்த நாளின் யெசபேல்கள் உங்களிடத்தில் விளையாட வரும்பொழுது ஒரு சிந்திக்கும் மனிதன் முதலில் சிந்திப்பான். ஒரு கால் அவள் மிகவும் அழகாயிருக்கலாம், அது ஒரு கால் நான் அவளை கவரக்கூடியதாயிருக்கலாம். ஆனால் இளைஞரே, அது உன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்திவிடும். அவ்வாறே பெண்களாகிய உங்களில் சிலர் இந்த ரிக்கிகளுடன் விளையாடினாலும் உங்கள் ஆத்மாக்களை நஷ்டப்படுத்திக் கொள்வீர்கள். சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவையை உண்டு பண்ணுகிறது. திருமணமான மனிதனே, நீர் இந்த ஸ்திரீகளை இந்த விதமாக வீதியில் காணும்போது தேவகுமாரனாக இருக்கிற நீ ஆதியிலே என்ன சம்பவித்தது என்பதை உணரவில்லையா? தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை தேவகுமாரத்திகளை அல்ல தெரிந்து கொள்ளும் அளவிற்கு விஞ்ஞானமானது ஜலப்பிரளயத்திற்கு முன்பிருந்த உலகில் உள்ள பெண்களை அவ்வளவு சௌந்தரியம் உள்ளவர்களாக்கி இருந்தது. எனவே தேவன் அதை ஒருபோது மறக்கவே இல்லை. அவைகள் முழு உலகத்தையும் அடித்து போட்டது. விஞ்ஞானம் அதிக அழகை உண்டாக்குகிறது. கடைசி நாட்களில் ஸ்திரீகளின் அழகு அதிகரித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் கவனித்தீர்களா? அது முடிவின் அடையாளமாய் உள்ளது. தேவன் அதை நிரூபித்திருக்கிறார். எனவே சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை பயன்படுத்துங்கள். அப்பொழுது நீங்கள் பரிசுத்த மனிதனின் சுவையை பெறுவீர்கள். இல்லை என்றால் அது உங்களுடைய வீட்டை இழக்க செய்யும். அது உங்களுடைய ஸ்தானத்தை இழக்க செய்யும். அது நீங்கள் பெற்றுள்ள ஒவ்வொன்றையும் இழக்க செய்யும். அது மட்டுமின்றி உங்களுடைய ஆத்மாவையும் இழக்க செய்துவிடுமே. அது உங்களுடைய வீட்டை உடைத்து போடும். அது வேறொரு மனிதன் உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும்படி செய்யலாம். அல்லது வேறொரு ஸ்திரீ உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும்படி செய்யலாம். ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி எடுத்துக் கொள்ளுங்கள். அதுவே ஒரு பரிசுத்த ஸ்திரீனுடைய சுவையை உண்டாக்கும். நீங்கள் தலைமுடியை கத்தரித்துக் கொள்ளும் கடைக்கு அல்லது வேறெங்காவது செல்ல துவங்கும் போது அவர்களோ உண்டத்தில், நீ தலைமுடியை கத்திரிக்காவிடில் நீ ஒரு தலைவலியை உண்டாக்கிக் கொள்ளப் போகிறாய் என்று உனக்கு தெரியுமா என்று கூறுவார்கள். அப்பொழுது ஒரு சிந்திக்கும் ஸ்திரீனுடைய வடிகட்டி எடுத்துக் கொள்ளுங்கள். வேதம் என்ன கூறியுள்ளது என்பதை பார்த்து பின்னர் அதிலிருந்து விலகியிருங்கள். புரிகின்றதா? அதை செய்யாதீர்கள். நான் உங்களுடைய சகோதரன், நான் உங்களை நேசிக்கிறேன். உங்களுக்கு விரோதமாக எனக்கு ஒன்றுமே இல்லை. தேவன் அறிவார். உங்கள் மீதான தேவனுடைய அன்பு நிமித்தமாகவே அதுவே நான் கூறுகிற இந்த காரியங்களை கூறும்படி செய்கிறது. ஒரு மனிதன் அவைகளை உங்களுக்கு கூறாவிடில், உங்களுடைய போதகர் உங்களை உட்கார அனுமதித்து அந்த விதமாக நடந்து கொள்ள அனுமதித்தால் அவர் உங்களை நேசிக்கவில்லை. அவர் உங்களை நேசிக்க முடியாது. ஸ்திரீகளின் மேல் கொண்டுள்ள அப்படிப்பட்ட அன்பை நான் விரும்புகிறதில்லை. என்னுடைய சகோதரிக்கான ஒரு பரிசுத்த சுவையை உடையவனாய் இருக்கவே நான் விரும்புகிறேன். அவள் உண்மையாகவே என்னுடைய சகோதரியாய் இருக்கவே நான் விரும்புகிறேன். யாரோ ஒருவர் அவளுடைய அழகை குறித்தும் அவள் எப்படி இருக்கிறாள் என்பதை குறித்தும், அவள் பாலியலில் ராணியாக இருக்கிறாள் என்று கூறுவதை அல்ல, அவள் என்னுடைய என்று கூறுவதை அல்ல, இல்லை, அவள் ஒரு சீமாட்டியா இருக்கவே நான் விரும்புகிறேன். ஓஹோ கத்தாவே, கண்மலையின் கீழ் என்னை வைத்துக் கொள்வீரா? ஆம். எபேசியர் 5:26 நீங்கள் அந்த கண்மலையினூடாக செல்லக்கூடிய ஒரே வழி திருவசனத்தை கொண்டு நம்மை பிரிக்கும் தண்ணீரினால் சுத்திகரிக்கப்படுவதே ஆகும். அது உண்மை. இப்பொழுது பிசாசு தன்னுடைய கல்வியை உங்கள் மீது தெளிக்க அனுமதிக்காதீர்கள். வேண்டாம், வேண்டாம், அது உங்களுடைய செல்வாக்கை கொன்றுவிடும். பிசாசு, நான் என்னுடைய தாயா சார்ந்திருந்த, என்னுடைய தகப்பனா, என்னுடைய பாட்டி சார்ந்திருந்த சபையை சார்ந்திருக்கிறேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள உங்களை அனுமதிக்க விடாதீர்கள். பிசாசு அதை உங்கள் மேல் தெளிக்க அனுமதிக்காதீர்கள். வேதம் ஏழு சபை காலங்களை குறித்தும் மற்றவைகளை குறித்தும் உரைக்கும் போது அவைகள் அனைத்தும் விதைக்குள்ளாக சென்றுவிட்டது என்று ஏற்கனவே கூறியுள்ளது. அது உண்மை. முழு காரியமும் அழுகிவிட்டது. முழு காரியமும் ஒரு நொதிக்கிற ரணமாய் உள்ளது. அவரை உங்கள் மீது தெளிக்க அனுமதித்து நல்லது. அது உயரிய நெறி. நாங்கள் முன்காலத்தில் இருந்தவர்களை காட்டிலும் அதிகமாக கல்வி பயின்றுள்ளோம் என்று கூறாதீர்கள். பிசாசு அதை உங்கள் மீது போட அனுமதிக்காதீர்கள். நான் உங்களுக்கு அவனுடைய முழு நாகரிக திட்டத்தையும் கல்வியையும் விஞ்ஞானத்தையும் காண்பித்திருக்கிறேன். அவரது சபைக்குள்ளாக நுழைத்து விட்டான். அதற்கு செவி கொடுக்காதீர்கள். அசுத்தமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் மற்ற காரியங்களில் இருந்து விலகியிருங்கள். நம்முடைய பொருளோ ஒத்த வேஷம் தெரியாமல் மறுமாங்கள் என்கிறது. ஆனால் அங்கே உள்ளே சென்று நான் ஞாயிறு அன்று திடப்படுத்தலை பெற்றுக் கொண்டேன் என்று கூறுவதல்ல. இல்லை, உள்ளே சென்று இப்பொழுதே மறுவாங்கள். இப்பொழுது நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து தேவன் நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்நிலைக்கு மாறுதல். இப்பொழுது அது எந்த விதமான வித்து உங்களுக்குள் இருக்கிறது என்பதை அது பொறுத்ததாயிருக்கிறது. அறிவாற்றல் உள்ள கல்வி அறிவு கொண்ட வித்து உங்களுக்குள் வைக்கப்பட்டிருந்தால் அது செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் தேவனுடைய குமாரனை அல்லது குமாரத்தையை உருகுலைய செய்வதே ஆகும். அதுவே அது செய்யக்கூடிய ஒரே காரியமாயிருக்கிறது. நான் இந்த ஜனங்களை காணும் பொழுது அவர்கள் தேவன் ஒருவர் உண்டு என்பதை விசுவாசியாதது போலவே நடந்து கொள்கிறார்கள். இவ்விதமாக வெளிப்படுத்தி கூறுவதை மன்னிக்கவும். இதன் மூலம் யாருடைய உணர்வாது புண்படுமாயின் நான் அந்த நோக்கத்தோடு அதை கூறவில்லை. இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஒரு ஞாயிறன்று தொலைக்காட்சியில் பக்தி பாடல்கள் பாடுவதை கவனிக்கும்படி என் சொந்த மகளால் அழைக்கப்பட்டேன். அது ஞாயிறு காலையாயிருந்தது. நான் ஓரல் ராபர்ட்ஸ் அவர்களுடைய நிகழ்ச்சியை கேட்க விரும்பினேன். அது காண்பிக்கப்படும் போது எனக்கு அறிவிக்கும்படி நான் அவர்களிடம் கூறினேன். அப்பொழுது அவர்கள், நீங்கள் இதை கேளுங்கள், இது ஒரு மகத்தான ஞானப்பாட்டு என்றனர். என்னுடைய மகனும் கூட அங்கு நின்று கொண்டு அதை குறித்து என்னிடம் கூறினான். நான் அந்த தொலைக்காட்சி பெட்டியை இயக்கினேன். தன்னுடைய வீட்டில் தொலைக்காட்சியை வைத்திருக்கிற ஒரு ஸ்திரீனிடத்திலிருந்தே நாங்கள் அதை வாடகைக்கு வாங்குகிறோம். நான் அதை என்னுடைய வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. இல்லை ஐயா, அந்த பொருள் என்னுடைய வீட்டில் இருப்பதை நான் விரும்புகிறதில்லை. நான் அதை என்னுடைய துப்பாக்கியால் சுட்டு உடைத்து விடுவேன். நான் அந்த பொல்லாத காரியத்தோடு எந்த தொடர்பையும் வைத்துக் கொள்ள விரும்புகிறதில்லை. இல்லை ஐயா, இங்குள்ள அரிசோனா நாட்டுக்காரர்களை குறித்து நான் உங்களிடம் கூறட்டும். பள்ளிகளை குறித்த புள்ளி விவர ஆய்வை அன்று நாள் கண்டீர்களா இல்லையா? அரிசோனா பள்ளிகளில் உள்ள 80% பிள்ளைகள் மனநிலை கோளாறினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் என்றும், அவர்களில் 67% பேர் தொலைக்காட்சியை காண்கின்றவர்களாய் இருக்கின்றார்களாம். அதை குறித்து என்ன? எனவே நீங்கள் உங்களுடைய துப்பாக்கியை உபயோகப்படுத்துவது நலமா இருக்கும். புரிகிறதா? இப்பொழுது பிசாசு அதை உங்கள் மேல் தெளிக்க அனுமதிக்காதீர்கள். வேண்டாம் ஐயா. இப்பொழுது ஜனங்கள், நான் கூறினது போன்றே ஜனங்கள் நியாயத்தீர்ப்புக்கு வர வேண்டியதில்லை என்பது போன்று நடந்து கொள்கின்றனர். இந்த தொலைக்காட்சி பாடல் நிகழ்ச்சியில் பையன்களும் பெண்களும் இருந்தனர். அவர்கள் ஏதோ ஒரு இந்திய குடும்பத்தினரை போன்றிருந்தனர். திரு பூல் என்னும் பெயர் கொண்ட ஒரு நபரே அதனுடைய தலைவராக இருந்தார் என்று நான் நினைக்கிறேன். நான் ஞான பாடல்களை நவீன முறையில் கேலி செய்வதை காண்பது போன்றே அவர்கள் அதை பாடின விதம் இருந்தது. ஒரு கூட்ட ரிக்கிகள் அங்கே நின்று கொண்டு தங்களுடைய கரங்களை மேலும் கீழுமாக அசைத்துக் கொண்டிருந்தனர். இந்த காலையில் இங்கே பாடின இந்த இளைஞனை நான் நிச்சயமாகவே பாராட்டுகிறேன். அவர் ஒரு உண்மையான மனிதனை போல கண்ணியமாக காணப்பட்டார். நான் அதை விரும்புகிறேன். வர்த்தக புஷ்யர்களாகிய நீங்கள் சில நேரங்களில் இங்கே ஒரு கூட்டம் இந்த ரெக்கிகளை கொண்டு வரும் போது அவர்கள் நின்று கொண்டு உடலை அசைத்து உறக்க சத்தமிட்டு தங்கள் முகம் ஊதாரமாக மாறுமாறிக்கு மூச்சு பிடித்துக் கொண்டு பாடுகின்றனர். அதுவல்ல பாடுதல். அது வெறுமன அதிகப்படியான விஞ்ஞான சத்தத்தை எழுப்புகிறதாய் உள்ளது. பாடுதல் என்பது இருதயத்திலிருந்து வரும் இன்னிசையாகும். அப்பொழுது நான், என்னே ஒரு பரிதாபம், இது என்ன ஒரு அவமானமாய் இருக்கிறது என்றே எண்ணிக்கொண்டேன். ஆகையால் எப்படியாய் மார்க்கத்தின் பெயரால் அவர்கள் தேவன் இல்லை என்பது போல நடந்து கொள்கிறார்கள். அன்று நாள் யாரோ ஒருவன் என் மகளுடன் சென்று கொண்டிருக்கும் ஒரு பையனிடம் இவ்விதம் கூறினானாம். ஒரு கிறிஸ்தவ பையன் ஆதாம் ஏவாளை குறித்த ஒரு புத்தி கூர்மையான கருத்தை கூறினானாம். அதாவது ஏவாள் தோட்டத்தினூடாக நடந்து கொண்டிருந்தாள் என்றும், பிள்ளைகளே அங்கே அந்த மரத்தை காண்கின்றீர்களா என்றும், அங்குதான் உங்களுடைய தாய் நம் வீட்டிற்கு வெளியே ஆகாரம் கொடுக்கிறாள் என்றானாம். வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவன் என்று கருதப்படும் ஒருவன் தேவனுடைய வாக்குத்தத்தையும் வார்த்தையும் எடுத்து அதை பன்றியின் பட்டியலில் எரிந்து விடுவான் என்று உங்களால் நினைத்து பார்க்க முடிகின்றதா? அவர்கள் நியாய தீர்ப்புக்கு வர வேண்டியதில்லை என்பது போல நடந்து கொள்கின்றனர். ஆனால் தேவன் ஒவ்வொரு ரகசியத்தையும் நியாய தீர்ப்பிற்குள் கொண்டு வருவார். அவர்கள் தேவன் இல்லை என்பது போல் நடந்து கொள்கின்றனர். நான் அவர்களை மூடன் அழைக்க விரும்பவில்லை, ஏனென்றால் வேதமோ மூடன் அழைப்பது சரியல்ல என்று கூறுகிறது. அது சரியல்ல என்று இயேசு கூறினார், எந்த மனிதனையும் மூடன் என்று அழைக்காதீர்கள். ஆனால் சங்கீதம் 14:1 தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் என்று உரைக்கிறது. புரிகின்றதா? அவர்கள் அப்படியல்ல, நான் அவர்களை மூடர்கள் என்று அழைக்க விரும்பவில்லை, ஆனால் அவர்களோ அவ்விதமாக நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் அதை போன்று செயல்படுகின்றனர். எனவே தேவன் இல்லை என்பது போன்று நாம் இன்றைக்கு எங்கே இருக்கிறோம் என்பதை பாருங்கள். நான் சபையை சேர்ந்தவராயிற்று. வேதாகம் முழுவதுமே ஒரு பெரிய பரிகாசமாய் உள்ளது. அவர்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்முடைய சபை அறிந்துள்ளதே. ஆம், நேராக நரகத்திற்கே செல்கிறது. அவர்கள் தங்களுடைய பாதையில் சரியாக சென்று கொண்டிருக்கின்றனர். விஞ்ஞானத்தினூடாகவும் கல்வியினூடாகவும் வேத பாட கல்லூரி வகுப்புகள் மற்றும் மற்ற காரியங்களினூடாக அவர்கள் வேகமாக அந்த பாதையில் தள்ளப்படுகின்றனர். அவர்களுக்கு எதை குறித்தும் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கும்படியான ஒரு தருணம் பரிசுத்த ஆவியானவருக்கு கிடைப்பதில்லை. ஏனென்றால் வேதசாஸ்திர பள்ளி அதை துண்டித்து விட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே நம்மை நடத்த வேண்டியவராயிருக்கிறார். ஒரு வேத பாடசாலை அல்ல, பேராயர்கள் மற்றும் கண்காணிகள் போன்றவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே நம்மை வழிநடத்துபவராயிருக்கிறார். காயின் அதை போன்று அப்படிப்பட்ட ஒரு நபராயிருந்தான். அவன் கிரியையில் மிகவும் பக்தி உள்ளவனாயிருந்தான். இப்பொழுது உங்களிடத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் மதம் தான் என்றால், அப்பொழுது தேவன் காயினை குற்றப்படுத்தினால் அறிதி உள்ளவராயிருப்பாரே. ஏனென்றால் அவன் பக்தி உள்ளவனாயிருந்தான். அவன் ஆவேலை போன்று மிகவும் உத்தமமான பக்தி உள்ளவனாயிருந்தான். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவன் தேவனை குறித்து சிந்தித்தான், அவன் தேவனை ஆராதித்தான். அவனுக்கு ஒரு சபை இருந்தது. அவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான், அவன் ஒரு பலியை செலுத்தினான், அவன் ஜெபித்தான், அவன் ஆராதித்தான். ஆனாலும் அவன் புறக்கணிக்கப்பட்டான். எப்படி இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. ஏசாவும் கூட அவ்வாறு இருந்தான். புரிகின்றதா? மார்க்கம் பாருங்கள், அது சாத்தானுடைய வேலையா இருக்கிறது. ஆனால் முழுவதையும் கொன்று போடாமல் அதை வெறுமன அசுசிப்படுத்துகிறது, அவ்வளவுதான். அவன் முழுவதையும் கொல்லப் போவதில்லை. ஓ, கம்யூனிஸ்டுகள் அல்ல, இல்லை இல்லை, அந்திகிறிஸ்து கம்யூனிசம் அல்ல, வேதமோ கூடுமானால் அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும் என்று கூறியுள்ளது. எனவே இரும்பு திரையை கவனிக்காதீர்கள், ஆனால் நீலத்திரையை கவனியுங்கள். ஆனால் கவனியுங்கள், காயின் ஆராதிக்க வந்தான், ஆயினும் அவனுக்குள் தவறான வித்து, சர்ப்பத்தின் வித்து இருந்தது. எனவே அந்த சர்ப்பத்தின் சீரும் சத்தம் இவனை சீரினது. இவனோ ஸ்திரீயின் வித்தாய் இருந்தான். அவன் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்திருந்தான், ஆனால் அவன் அதை செய்ய மறுத்துவிட்டான். நீங்கள் அதை அறிவீர்களா? சாத்தான் தேவனுடைய சித்தத்தை அறிந்தும் அதை செய்ய மறுக்கிறான். கவனியுங்கள், அவன் தேவனால் ரூபகாரப்படுத்தப்பட்ட ஆவேலினுடைய செய்தியை கண்டிருந்தான். இப்பொழுது நான் நீங்கள் சிந்திக்கும்படியாகவும் ஒரு நிமிடம் உங்களுடைய சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை உபயோகப்படுத்த வேண்டும் என்றும் விரும்புகிறேன். ஆவேலின் சரியான செய்தியை, அதாவது அது சத்தியம் என்பதை தேவன் ரூபகாரப்படுத்தினார். இப்பொழுது நீங்கள் கிரகித்துக்
கொண்டிருக்கின்றீர்களா?
ஆபேலினுடைய செய்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. காயின் அதை கண்டான், மேலும் தேவன் அந்த செய்தியை சரி என்றும் ரூபகாரப்படுத்தியிருந்தார் என்பதையும் அறிந்திருந்தார். ஆனாலும் அவனால் அதை செய்ய முடியவில்லை. அவனுடைய பெருமையே அவனை அதிலிருந்து தடுத்தது. ஆனால் தேவன் அந்த செய்தியை ரூபகாரப்படுத்துவதை அவன் கண்டான். எனவே இப்பொழுதும் அது அவ்வாறு தென்படுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை தாழ்த்துவது ஜனங்களுக்கு அவ்வளவு கடினமாய் உள்ளது. அவர்கள் அதை செய்ய விரும்புகிறதில்லை. அவர்கள் சபையின் கோட்பாடுகளுக்கு தங்களை தாழ்த்துவார்கள் நிச்சயமாக, ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அல்ல. நீங்கள் அதை கண்டறிய விரும்பினால் நான் இங்கு ஒரு வேத வாக்கியத்தை குறித்து வைத்திருக்கிறேன். அதைத்தான் நான் இங்கே குறிப்பிட்டு கூறிக்கொண்டிருக்கிறேன். ஆதியாகமம் 4:6-7. தேவன் காயினிடத்தில், உன் முகராடி ஏன் வேறுபட்டது? நீ ஏன் முழுவதும் எரிச்சல் கொண்டவனாய் இங்கும் அங்கும் நடக்கிறாய்? நீ சற்று முன் கேட்ட ஒரு செய்தி உன்னை நிலைகுலைய செய்து விட்டது. எனவே அதற்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் உன்னுடைய சபைக்கு வராத காரணத்தால் ஏன் உன்னுடைய முகராடி வேறுபட்டது? நீ ஏன் அப்படி செய்தாய் என்று கேட்டார். நீங்கள் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை உபயோகித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? புரிகின்றதா? அதாவது அவர் நீ ஏன் அப்படி காணப்படுகிறாய் என்றார். மேலும் அவர், நீ நன்மை செய்ய விரும்பினால் உன்னுடைய சகோதரன் அங்கே செய்து கொண்டிருக்கிறது போல போய் செய், அப்பொழுது நான் உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் அதே காரியத்தை செய்வேன் என்றார். ஆனால் அவனால் அதை செய்ய முடியவில்லை. அப்பொழுது அவர், நீ அவ்வாறு செய்யாமல் போனால் அவ்விசுவாசமாகிய பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்றார். இப்பொழுது அவர்கள் நம்மிடத்தில் கூறும்போது அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டிருக்கின்றன என்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், வெளிப்படுத்தல் 10 மற்றும் மல்கியா 4 குறித்து இந்த கடைசி நாட்களில் தேவன் நிறைவேற்றுவதாக அவர் வாக்களித்த இந்த காரியங்கள் யாவும் அவ்வளவு பரிபூர்ணமாக ரூபகாரப்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்டதை அவர்கள் காண்கிறார்கள். அந்த காரியங்கள் யாவும் அவ்வளவு பரிபூர்ணமாக ரூபகாரப்படுத்தப்பட்டது. சகோதரர்களே, காரியம் என்ன, என்ன தவறா இருக்கிறது என்று பார்த்தீர்களா? அவர்கள் விசுவாசியாமல் போனால் அவிசுவாசமே பாவமாயிருக்கிறது. ஒரே ஒரு பாவம் தான் உண்டு, அது அவிசுவாசமாகும். அது உண்மை. நீங்கள் குடிப்பதினால், புகைப்பதினால், புகையிலையை மெல்லுவதினால், குட்டைக்கால் சட்டைகளை அணிவதினால், அல்லது நீங்கள் என்னவெல்லாம் செய்கின்றீர்களோ அதனால் நீங்கள் ஆக்கிரைக்குட்படுவதில்லை. இல்லை, அது உங்களை ஆக்கிரைக்குட்படுத்துவதில்லை. அது நீங்கள் விசுவாசிக்காத காரணத்தினால் தான் ஆக்கிரைக்குட்படுத்துகிறது. நீங்கள் விசுவாசித்திருந்தால் நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள். புரிகிறதா? ஒரு விசுவாசி அதை செய்கிறதில்லை. அவன் ஒரு சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி எடுத்துக் கொள்கிறான், அல்லது அவள் ஒரு சிந்திக்கும் ஸ்திரீனுடைய வடிகட்டியை எடுத்துக் கொள்கிறாள். பாருங்கள், பாருங்கள். சரி, ஆனால் நீங்கள் பாருங்கள், பாவம் வாசற்படியில் படுத்திருக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள், காயிருக்கு என்ன செய்யப்பட்டதோ அதுவே இன்றைக்கு செய்யப்பட போவதா இருக்கிறது. அது காயினை ஒரு மனப்பூர்வமான பாவியாய் போக செய்தது. அவன் மனப்பூர்வமாய் கீழ்ப்படியாமல் இருந்தான். கீழ்ப்படியாத ஒவ்வொரு நபரும் அந்த விதமாகவே இருப்பான். ஆபேலினுடைய செய்தி தேவனால் ரூபகாரப்படுத்தப்பட்டதையும் அது சத்தியமாய் இருந்தது என்பதை கண்ட பிறகும் அதை செய்ய மறுத்து மனப்பூர்வமாய் கீழ்ப்படியாமல் இருந்தான். அப்பொழுது அவன் செய்த காரியத்தையே செய்தான். அப்பொழுது அவன் பிரிக்கும் எல்லைக்கோட்டை கண்டான். நீங்கள் கடக்கக்கூடிய ஒரு எல்லைக்கோடு உண்டு. உங்களுக்கு அது தெரியும், உங்களுக்கு தெரியாதா? இப்பொழுது இங்கும் தேசத்தினூடாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறதை வானொலியில் கேட்டுக் கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களே, நீங்கள் அதை உணர்கின்றீர்களா? அது வேதவாக்கியம் என்பதை நீங்கள் காணும் போதும் நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் தேவன் எப்பொழுதுமே தண்டியாமல் விடார். அவர் தண்டிப்பார். ஓ, நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏனெனில் இஸ்ரவேலர் ஒவ்வொருவரும் அவ்வாறே இருந்தனர். அவர்கள் வனாந்திரத்தில் வாழ்ந்து பிள்ளைகளை வளர்த்து பயிர்களை வளர்த்து ஒவ்வொரு காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தனர். ஆனாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனிடத்திலிருந்து நித்தியமாக பிரிக்கப்பட்டிருந்தனர். இயேசு அவனமாக கூறினார், ஓ ஆம், தேவன் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார், ஆனாலும் நீங்கள் அழிந்து போய் விடுவீர்கள். நிச்சயமாகவே அதைத்தான் வேதாகமும் இப்பொழுது கூறுகிறது. அதைத்தான் அவர் கூறினார். கவனியுங்கள், நீங்கள் பிரிக்கும் எல்லைக்கோட்டை கடக்கக்கூடும். அதை விசுவாசிக்கிறீர்களா? காயின் அதை செய்தான். இப்பொழுது நாம் இங்கே ஒரு நிமிடம் வேதாகமத்தை திருப்புவோம். நான் எபிரேயர் 10:26 குறித்து வைத்தேன். நாம் அதை துரிதமாக கண்டறிய முடியுமா என்று பார்ப்போம். எபிரேயரின் புத்தகம் 10:26 என்று நான் நினைக்கிறேன். நான் அதை இங்கு எழுதி வைத்திருக்கிறேன். வெறுமன ஒரு நிமிடம் நீங்கள் என்னோடு பொறுத்துக் கொள்வீர்களானால் ஒரு நிமிடம் நாம் அதை வாசிப்போம். சரி, நாம் இங்கே இருந்து துவங்குவோம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலியில் இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கிரையுமே இருக்கும். அது தேவனுடைய பரிசுத்த வார்த்தை உரைக்கிறதாவதாக இருக்கிறது. நான் அதை கண்டிருந்த பிறகும் அதை கேட்ட பிறகும் நாம் மனப்பூர்வமாய் அவிசுவாசிப்பவர்களாய் இருந்தால் அப்பொழுது நாம் எல்லைக்கோட்டை கடக்கிறோம். எனவே அதற்கு ஒருபோதும் மன்னிப்பே இருக்காது. நீங்கள் அந்த எல்லைக்கோட்டை கடந்து விட்டீர்கள். ஓ, நீங்களோ தேவனை இன்னமும் ஆசீர்வதிக்கிறார் என்று கூறலாம். ஓ ஆம், எல்லைக்கோட்டில் இருந்த இஸ்ரவேலர்களை நினைவில் கொள்ளுங்கள். தேவன் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை பரிசுத்த தேசத்தில் அளித்த போது அது பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசமாயிருந்தது. மோசே காலேபையும் யோசுவாவையும் வேவுக்காரர்களையும் போய் அந்த தேசத்தை வேவு பார்க்கும்படி அனுப்பின போது அவர்கள் ரூபகாரப்படுத்தப்பட்ட அத்தாட்சியை கொண்டு வந்தனர். அவர்களில் 10 பேர் நாம் அதை சுதந்திரிக்க முடியாது. நாம் திறமையற்றவர்களாக இருக்கிறோம். அங்குள்ள கடினமான நிலையை பாருங்கள். நாம் பைத்தியக்காரர்களாக இருக்கிறோம். நாம் அவர்களோடு யுத்தம் செய்ய இந்த சிறு பொருட்களை இருக்கின்றன. அவர்கள் என்ன வைத்துள்ளனர் என்பதை பாருங்கள். நம்மால் அதை செய்ய முடியாது. நாம் அதை செய்ய முடியாதவர்களாக இருக்கிறோம் என்றனர். யோசுவாவும் காலேபும் நாம் அதை எளிதாக கைப்பற்றலாம், தேவன் வாக்குப்படினாரே என்றனர். நினைவிருக்கட்டும், அவர்கள் திரும்பி வந்து விட்டனர். அது காதேஷ் பர்னேயாவில் நடந்தது. அவர்கள் அங்கிருந்து திரும்பி வந்து வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்து நித்தியமாய் இழக்கப்பட்டனர். இயேசு அவர்னமாய் கூறினார், அந்த பிரிக்கும் எல்லைக்கோட்டை கடக்காதீர்கள். பாருங்கள், நீங்கள் நன்மை செய்ய அறிந்திருக்கும் போது அதை செய்யாமல் போனால் அது உங்களுக்கு பாவமாயிருக்கும். இஸ்ரவேலர் அதையே செய்தனர். அவர்கள் மோசே ரூபகாரப்படுத்தப்பட்டதை கண்ட பிறகும் அந்த விலையேறப்பட்ட விதையை கண்ட பிறகும் பிளேயாமை அவர்கள் மீது தெளிக்க அனுமதித்தனர். போதகரே, இந்த வார்த்தைக்கு விரோதமாக ஒன்றையும் ஒருபோதும் கூற வேண்டாம். பிளேயாமை பாருங்கள், அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அவன் தேவனுடைய திருவுபகாரப்படுத்தப்பட்டிருந்ததை கண்டான். ஆனாலும் அவன் இருந்து கொண்டிருந்த தன்னுடைய சொந்த அந்த பெரிய ஸ்தாபனமான மோவாபியர் அந்த தேசத்தினூடாக அழகி திரிக்கும் கூட்டமானது வருவதை கண்டபோது அவன் அதை தெளித்தான். மேலும் அவன், நல்லது, ஒரு நிமிடம், நாம் எல்லோருமே கிறிஸ்தவர்கள், நாம் எல்லோருமே விசுவாசிகள். ஏன், எங்களுடைய பிதாக்களும் உங்களுடைய பிதாக்களும் ஒரே மாதிரியானவர்கள். நாம் லோத்தின் பிள்ளைகள் அல்லவா? லோத்து ஆபிரகாமனுடைய சகோதரனின் மகன் அல்லவா? நாம் எல்லோருமே ஒன்றுதாரே. எனவே நாம் ஒருவரை ஒருவர் விவாகம் செய்து கொள்வோம் என்றான். ஏதேன் தோட்டத்தில் ஏவாளுக்கு சாத்தான் அவளுக்கு விஷத்தை தெளித்தது போன்றே அவன் இஸ்ரவேலருக்கும் ஒரு கள்ளத்திற்கரசியின் மூலம் விஷத்தை தெளித்தான். ஆனால் உண்மையான திற்கரசியோ ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையாக அவர்களோடு இருந்தான். ஆனால் அறிவு கூர்மையான அறிவின் கருத்தை கொண்டு அவன் அவர்களிடத்தில் விஷத்தை தெளித்தான். இப்பொழுது அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். அது ஒருபோதும் மன்னிக்கப்படவே இல்லை. அந்த பாவம் ஒருபோதும் மன்னிக்கப்படவே இல்லை. விதைகளோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போகும் பாதையில் இருந்த போதே, கடமையின் பாதையில் இருந்த போதே அழுகின. அவர்கள் ஒவ்வொருவரும் சரியாக சபையிலேயே கடமையின் பாதையிலேயே தேவனை பின்பற்றின போதிலும் அழிந்து அழுகி போய்விட்டனர். சாத்தான் அவர்கள் மேல் அறிவாற்றல் உள்ள கல்வி சம்பந்தமான புத்தி கூர்மையான கருத்துக்களை தெளிக்கவும், ஏன், நாம் எல்லோரும் ஒன்றே, நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று கூற அனுமதித்தனர். ஆனால் நீங்கள் அவ்வாறு இல்லையே. ஆனால் அவரோ கள்ள போதவர்களை அங்கே வைத்து தான் கொண்டிருந்த அறிவாற்றலுள்ள கருத்தை அவர்கள் மீது தெளிக்க அனுமதித்தார். இப்பொழுது உலக ஆலோசனை சபை சங்கம் அதை போன்றே செய்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், அதே காரியத்தை. ஏன், நாம் எல்லோரும் ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் ஒன்றாக சேர்ந்து இணையலாமே என்று கூறுகிறது. உங்களுடைய முழு ஸ்தாபன அமைப்பும் பிசாசினுடையதாக இருக்கிறது. அது வேதத்தில் உள்ள மிருகத்தின் முத்திரையாயுள்ளது. கர்த்தருக்கு சித்தமானால் சீக்கிரத்தில் நான் அதன் பேரிலான புத்தகத்தை வெளியிடுவேன். கவனியுங்கள், நோவாவின் காலத்தில் மிதப்பதற்கென வார்த்தையானது பேழை வடிவில் கட்டப்பட்டிருந்தது. இப்பொழுது வார்த்தையானது தரையிலிருந்து ஆகாயத்திற்கு மறுமாக்கப்பட ஒன்று சேர்க்கப்படுது என்பதை குறித்த ஒரு சிறு குறிப்பை இங்கு நான் கூறட்டும். அந்த காரியத்தின் அமைப்பை அவர்கள் கண்டபோது தங்களுடைய அறிவாற்றலுள்ள கருத்துக்களை கொண்டு முடிவு காலத்து தீர்க்க தரிசனத்தை உரைத்துக் கொண்டிருந்த தீர்க்க தரிசியாகிய நோவாவை பார்த்து சிரித்தனர். ஆனால் அந்த அமைப்பின் வடிவம் தேவனுடைய வார்த்தைகளால் உண்டாக்கப்பட்டு உள்ளும் புறமும் ஜபமும் விசுவாசமும் என்னும் கீழ் பூசப்பட்டிருந்தது. மழை வந்தபோதோ அறிவாற்றலை கொண்ட எல்லா மார்க்க ரீதியான கருத்துக்களும் மறித்து போய் பூமியின் மேலிருந்து தங்களுடைய சபைகளிலேயே அழுகி போயின. ஆனால் பேழையோ இவை எல்லாவற்றுக்கும் மேலாக மிதந்தது. விஞ்ஞான பூர்வமாக தெளிக்கப்பட்ட விதையோ நியாய தீர்ப்பில் அழுகி போனது. நாம் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம்? எப்படியாவது நாம் நம்முடைய சபையை நிலைநாட்ட முயற்சித்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லது நாம் தேவனுடைய வார்த்தையை நிலைநாட்ட முயற்சித்துக் கொண்டிருக்கிறோமா? நாம் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் எங்கே படிபடுத்திக் கொண்டிருக்கிறோம்? நாம் ஜனங்களை இதற்கு கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறோமா? இந்த மகத்தான ஏவாள் இந்த கடைசி நாட்களில் எங்கே இந்த சபை ஏதேனில் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறாள்? சகோதரனே, மிகவும் கால தாமதமாகிவிட்டபடியால் நான் இப்பொழுதே முடித்துவிடப் போகிறேன். எனக்கு வெறுமன 15 நிமிடங்கள் கொடுங்கள். அப்பொழுது நான் இங்கு எழுதி வைத்துள்ள வேத வாக்கியங்களோடு நிறுத்திக் கொள்வேன். ஆம், சரி, எனக்கு தெரியும். நல்லது, அநேகமாக ஜனங்கள் இங்கிருந்து இதை தெளிவாக்கிக் கொள்ள விரும்புகின்றனர். ஆகவே நான் நிறுத்திக் கொள்வது எனக்கே சற்று கடினமானது போல தென்படுகிறது. எனினும் நான் துரிதமாக முடிக்க உள்ளேன். சரி, சபை என்று அழைக்கப்படுகின்ற மகத்தான விஞ்ஞான பூர்வமான கல்வி அறிவு கொண்ட இன்றைய கலப்பிரமான ஏவாளை பாருங்கள். அவள் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறாள்? அவள் தேவனுடைய வார்த்தையை உயர்த்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறாளா? அல்லது ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிற வழியிலேயே அவர்களை செய்ய அனுமதிக்கிறாளா? அவர்கள் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை அல்லது தேவனுடைய வடிகட்டியை உபயோகப்படுத்துகிறதில்லை. அவர்கள் எதை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அவர்கள் தங்களையே உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். சபையானது தன்னுடைய உருகுலைக்கப்பட்ட விதையின் அறிவு திட்டத்தை கொண்டு முழு மாநில வர்க்கமும் விஞ்ஞானபூர்வமாக தேவனுடைய வார்த்தையை அறியாமல் இருக்க காரணமாகி உள்ளது. இப்பொழுது நான் அந்த கருத்துக்களை புரிந்து கொள்ள செய்ய உள்ளேன். ஆனாலும் நான் அவைகளின் பேரில் நீண்ட நேரம் நிலைத்திராமல் முடித்துவிடப் போகிறேன். விஞ்ஞானபூர்வமான அறியாமை தேவன் தம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின் மூலம் இப்பொழுது பூமியில் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை அவர்கள் அலட்சியம் செய்து விலகி போகின்றனர். ஏனென்றால் அவர்கள் விஞ்ஞானபூர்வமாக அறியாமல் இருக்கின்றனர். விஞ்ஞானபூர்வமான அறியாமை. அப்பொழுது நான் நகைத்துக் கொண்டிருந்த காரணம் என்னவெனில், இங்கே சகோதரன் வில்லியம்ஸ் ஒரு துண்டு காகிதத்தில் நீர் அதன் பேரில் முழு பிற்பகலும் பிரசங்கிக்கலாம் என்று எழுதி அனுப்பியிருந்தார். ஆனால் நான் அதை பாராட்டுகிறேன். அது உண்மையிலேயே அருமையானது.
the people are willfully sinning.
ஆனால் ஜனங்களோ மனப்பூர்வமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது இன்றைக்கு சபை உலக முறைமை முழுவதையும் தேவனுக்கு விரோதமான ஒரு மனப்பூர்வமான பாவத்திற்குள்ளாக்குகிறது. ஏன்? சாதாரண ஒழுக்க முறையே அது சரி என்பதை உங்களுக்கு நிரூபிக்கும். சரி, ஒரு இச்சை என்னும் திரையே தேவனுடைய வார்த்தைக்கு அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. அவள் மீண்டும் தன்னுடைய நிர்வாணத்தை கண்டறிகிறாள். தேவன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றில் நீ பார்வையடையும் படிக்க இடத்தில் வந்து கலிக்கம் வாங்கிக்கொள் என்று கூறியுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், கண் கலிக்கம் அவருடைய வார்த்தையா இருக்கிறது. அவர்களோ, நல்லது, இந்த மனிதன் தன்னுடைய பட்டங்களை பெற 40 வருடங்கள் படித்துள்ளார். அவர் ஒரு BLD, DD மற்றும் இவை எல்லாவற்றையும் பெற்றுவிட்டார் என்று கூறுவதை நீங்கள் அறிவீர்கள். இயேசு அதை குறித்து என்ன கூறினார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அவர் ஒரு மனிதன் தன்னை வெறுக்கட்டும் என்றார். பவுல் அதை செய்தான். நீங்களோ அதன் பொருள் அதுவல்ல எனலாம். நல்லது, அப்படியானால் பவுல் ஏன் அதை
பின்பற்றினான்?
அவன், நான் உங்களிடத்தில் சிறந்த வசனிப்போடாவது மனுஷ ஞானத்தோடாவது வரவில்லை. அப்படி இருந்தால் உங்கள் நம்பிக்கை அதன் பேரில் கட்டப்பட்டிருக்கும். ஆனால் உங்கள் விசுவாசம் மனுஷ ஞானத்தில் அல்ல, தேவனுடைய வார்த்தையின் பேரில் கட்டப்பட்டிருக்கும் படிக்கு நான் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் பலத்தோடும் உங்களிடத்திற்கு வந்தேன் என்றான். இது ஜனங்கள் தங்களுடைய சாதாரண ஒழுக்கத்தையும் அடக்கத்தையும் இழந்து விட்டிருப்பது போன்று தோன்றுகிறது. அவர்கள் முன்பிருந்தது போல் இப்பொழுது இல்லை. முன்பெல்லாம் தீர்க்கதரிசி கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறின போது ஜனங்கள் நடுங்குவது வழக்கம். ஆம், அவர்கள் நிச்சயமாகவே நடுங்கினர். ஜனங்கள் பயந்தபடியால் அவர்கள் அசைந்தனர். ஆனால் இப்பொழுது அவர்கள் அதை குறித்த தங்களுடைய எல்லா பயத்தையும் இழந்து விட்டனர். அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறதில்லை. சாலமோன் தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்றார். வெறுமன அதனுடைய ஆரம்பமாய் உள்ளது. ஆனால் தீர்க்கதரிசி கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறும் போது ஜனங்கள் அர்த்தமற்றது என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கான ஒரு நம்பிக்கையே இல்லை. பாருங்கள், அதாவது அவர்கள், ஏன், நாங்கள் அறிவாளிகள், நாங்கள் புத்திக்குமையானவர்கள், நாங்கள் அதுவிதமான ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, நாங்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிவோம் என்கிறார்கள். தேவ தூதர்கள் நடந்து செல்ல பயப்படும் இடத்தில் மூடர்கள் ஆடி அடிக்கப்பட்ட காலணிகளோடு நடந்து செல்வார்கள் என்ற ஒரு பண்டைய பழமொழியும் கூட உண்டு. நிச்சயமாகவே இப்பொழுது மறுரூபமாகுதல் என்றால் என்ன? வேகமாக நாம் அதை எப்படி பெற்றுக் கொள்ளப் போகிறோம்? மறுரூபமாகுதல் என்ன செய்கிறது? தேவன் தம்முடைய வார்த்தையின் ஆவியை கொண்டு அதை செய்கிறார். அவர் மறுரூபமாக்குகிறார். அவர் தம்முடைய வித்தை நடுகிறார், அதன் மீது தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார், அது உற்பத்தி செய்கிறது. அவருடைய பரிசுத்த ஆவியானது வார்த்தையாகிய வித்தை மறுரூபப்படுத்தி அதனுடைய இனத்தை முளைப்பிக்க செய்து ரூபகாரப்படுத்துகிறது. உங்களுக்குள் இருப்பது நீங்கள் எந்த விதமான விதையாக இருக்கின்றீர்கள் என்பதை காண்பிக்கிறது. நீங்கள் உட்புறத்தில் என்னவா இருக்கின்றீர்களோ அதுவே வெளிப்புறத்தில் காட்டுகிறது. உங்களால் அதை தவிர்க்க முடியாது. அது என்னவாக இருக்கின்றதோ அதை தவிர நீங்கள் அதை வேறு விதமாக்க முடியாது. பாருங்கள், அது அந்த விதமாகத்தான் இருக்க போகிறது. பரிசுத்த ஆவியானது விதைகளுக்குள்ளே இருக்கிறதை மறுரூபப்படுத்துகிறது. அது எந்த விதமான ஒரு விதையா இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல, அது அதனை மறுரூபப்படுத்தும். அது பொல்லாததா இருந்தால் அது பொல்லாததை தோன்ற செய்யும். அது ஒரு மாய்மாலக்காரனா இருந்தால் அது மாய்மாலக்காரனை தோன்ற செய்யும். அது ஒரு அசலான தேவனுடைய வார்த்தையா இருந்தால் அது ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியினூடாக ஒரு அசலான தேவனுடைய குமாரனை அல்லது குமாரத்தியை தோன்ற செய்யும். விதையானது வரும்போது அதனூடாக வரும்பொழுது அது தேவனுடைய குமாரனையும் குமாரத்தியையும் தோன்ற செய்கிறது. ஒரு நாள் உலகத்தில் இருள் சூழ்ந்திருக்கையில் தேவன், இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள் என்றால் நான் அதிக நேரம் பேசப் போவதில்லை. பாருங்கள், ஒரு நாள் உலகமானது எல்லா விதமான மார்க்கங்களையும் கைகளை கழுவுதலையும் கிண்ணங்களையும் வெவ்வேறு அஞ்சிகளையும் தொப்பிகளையும் அணிதல் போன்ற சடங்காச்சாரங்கள் நிறைந்ததுமான மிகவும் குழப்பமான நிலையில் இருந்தது. அசலான தேவனுடைய இஸ்ரவேலர் தேவனுடைய நியமங்களில் இருந்தும் சட்டத்திட்டங்களில் இருந்தும் அவ்வளவாய் தாறுமாறாக்கப்பட்டிருந்த போது இயேசு, நீங்கள் உங்களுடைய பாரம்பரியங்களினால் உங்களுடைய பாரம்பரியங்களினால் தேவனுடைய வார்த்தைய ஜனங்களிடத்தில் அவமாக்குகின்றீர்கள் என்றார். அவர்கள் பரிசுத்த ஆசாரியர்கள் என்று அழைத்தவர்களை பார்த்து இயேசு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவருடைய கிரியைகளை நீங்களும் செய்கின்றீர்கள் என்றார். பாருங்கள், அந்த விதமாகவே அவர் கூறினார். உலகமானது அந்த விதமான குழப்பத்தில் இருந்த போது தேவனுடைய ஆவியானது முன்குறிக்கப்பட்ட ஒரு வித்தின் மீது அசைவாடினது. அவர் ஏசாயா 9:6 கூறப்பட்டுள்ள வாக்குத்தத்தத்தை மறுபடுத்தி அதை சத்ரூபமாக்கினார். அவர் தேவன் அந்த குழப்பமான நேரத்தில் இருந்து காப்பாற்ற மானிட சரீரத்தில் தோன்றினார். மனிதன் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டார். இதோ தேவன் வருகிறதை அதை தீர்க்கதரிசி முன்கூட்டியே காண்கிறான். இப்பொழுது நினைவிருக்கட்டும், வார்த்தையை தீர்க்கதரிசி முன்கூட்டி காண்கிறான். எனவே அதே தீர்க்கதரிசி இந்த கடைசி நாட்களில் சாத்தான் கல்வி சம்பந்தமான காரியங்களையும் அவன் கொண்டுள்ள மத சம்பந்தமான திட்டத்தையும் காண்கிறான்.
Isaiah 9:6 said, unto us a child is born.
அதே தீர்க்கதரிசி ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா எனப்படும், அவருடைய ஆளுகைக்கு முடிவே இல்லை என்றான். அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆவியானவர் அந்த வார்த்தையின் மேல் அசைவாட அது கன்னியின் வயிற்றில் ஒரு பாலகனை உருவாக்கியது. ஒரு மனிதன், ஒரு குமாரன் பிறந்தார், சிருஷ்டிக்கப்படவில்லை, பிறந்தார். சாத்தான் மீண்டும் முயற்சித்து முயற்சித்து அதை தெளித்தான். அவன் அவரை மேலே கொண்டு சென்று, நீர் யார் என்று கூறிக்கொள்வது உண்மையானால் அப்போது எனக்காக இங்கே சில சுகமளித்தல்களை செய்யும், அதை உம்மால் எப்படி செய்ய முடிகிறது என்பதை எனக்கு காண்பியும், இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும், நீர் கீழே குதிப்பதை நான் காணட்டும், ஏனென்றால் வேதமோ நீர் அதை செய்வீர் என்று உரைக்கிறது என்றான். மத சம்பந்தமான பிசாசுகள் இன்றைக்கு இன்னமும் அதே காரியத்தை கூறுவதை நீங்கள் காண்கின்றீர்களா? தெய்வீக சுகமளித்தல் என்ற அத்தகைய ஒரு காரியம் இருக்குமானால் இங்கே படுத்து கிடக்கிற சகோதரன் இன்னார் இன்னாரை நீர் அவரை சுகப்படுத்துவதை நாங்கள் காணட்டும் என்கின்றனர். அதே பிசாசு இயேசு சிலுவையில் அடைகின்ற போது அங்கு நின்று கொண்டு, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்றனர். அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தார் என்று வார்த்தை கூறினது. அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தார் என்று ஆவியானவர் நிரூபித்தார். ஏசாயா 9:6 நிறைவேற்றப்பட்டது. அன்றிரவு ஒளிபரப்பப்பட்ட செய்தியை கேட்ட உங்களின் அநேகர் அது அவரேதான் என்று வேதம் உரைக்கிறது என்பதை நிரூபிக்க நாங்கள் ஏறக்குறைய 60 வேதவசனங்களை எடுத்து கூறினதை கேட்டீர்களா? ஓ, சாத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய மீண்டும் முயற்சித்தான். ஓர் இரவு கப்பலின் அடித்தளத்தில் அவர் படுத்துக் கொண்டிருக்கிறதை பிசாசு கண்டான். அப்பொழுது அவன், நான் அவரை இப்பொழுதே அமிழ்த்து விடுவேன் என்றான். ஆனால் அவனால் கூடாமற் போயிற்று. அவர் தவறான காரியத்தை செய்யும்படியாய் அவன் அவரை சோதித்தான். ஆனால் அவனால் அது கூடாமற் போயிற்று. ஏன்? அவர் துரத்தி தள்ளுகிற தைலத்தினால் முன்குறித்தினால் தெளிக்கப்பட்டிருந்தார். எனவே அவர் வஞ்சிக்கப்பட முடியாது. இல்லை இல்லை, அவர் இங்கிருப்பார் என்று வார்த்தை உரைத்தது. ஆமென். எந்த பிசாசும் அவரை தொல்லைப்படுத்த முடியாது. வேற எந்த தேவகுமாரனும் அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள முன்குறிக்கப்படவில்லை. அவர் ஒரு விரட்டி அடிக்கும் தலத்தினால் தெளிக்கப்பட்டிருந்தார். சாத்தானுடைய விஷமும் ஸ்தாபன பாண்டித்ய பட்டங்களும் அவரை தொடக்கூட இயலாது. அவர் தொடர்ந்து செல்கிறார். அவரை ஒன்றுமே தொல்லைப்படுத்த முடியாது. பாருங்கள், அது அவர் மீது எந்த பாதிப்பையும் உண்டாக்கவில்லை. நல்லது, உண்மை பூமி அனைத்திற்கும் பேராயராக்கி விடுவேன். நான் அதன் மேல் ஆளுகை செய்வேன். நீர் என்னை பணிந்து கொண்டு என்னுடைய கூட்டத்தில் வந்து சேர்ந்து கொள்வாயானால் அப்பொழுது நான் உன்னை அதிபதி ஆக்குவேன். நான் கீழே இறக்கிவிட்டு உண்மை மேலேற்றுவேன் என்றான். அதற்கு அவர், அப்பாலே போ சாத்தாரே, வார்த்தையாகி தேவனை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அதன் பின்னர் ஒரு நாள் இந்த மகத்தான நபரின் பேரில் நான் சற்று நேரம் தரித்திருக்க விரும்புகிறேன். ஆனால் ஒரு நாள் ஆவியானவர் மீண்டும் அவர் மீது அசைவாடினார். ஏனெனில் அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்டார் என்று தீர்க்கதரிசி மூலமாக தேவனிடத்திலிருந்து வந்ததான சில வார்த்தைகள் அவரை குறித்து எழுதப்பட்டிருந்தன. ஆவியானவர் அவர் மேல் அசைவாடி அவரை நடத்தி சென்று அவரை கல்வாரி சிலுவைக்கு அனுப்பினார். அங்கே அவர் மரித்தார். அவரை குறித்து உரைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு காரியமும் அவருடைய மரணத்தில் பூமியின் மேலிருந்த முன்குறிக்கப்பட்டிருந்த எல்லா தேவனுடைய வித்திற்கும் ஜீவனையும் வெளிச்சத்தையும் கொண்டு வரும்படியாக நிறைவேற்றப்பட்டன. அவர் அதை செய்யவே அந்த வழியை கொண்டு வந்தார். இதோ இருக்கிறது வித்து. ஆவியானவர் ஜீவனை கொண்டு வந்து தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருக்கும்படி இந்த உலகத்தில் உள்ள இருளின் குழப்பத்தில் இருந்து தேவனுடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் மறுவப்படுத்துகிறார். முன்குறித்தல் என்ற அந்த வார்த்தையிலே இடறி விடாதீர்கள். நீங்கள் இடர்கின்றீர்கள் என்பதை நான் அறிவேன். ஆனால் கவனியுங்கள், அது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, அது தேவனுடைய வார்த்தைகளில் ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் அதை வாசிக்க விரும்பினால் எபேசியர் 1:5 வாசித்து பாருங்கள். அதாவது, நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். பார்த்தீர்களா? இதை உங்களுடைய சிந்தனையில் புரியும்படி செய்ய வெறுமனே ஒரு நிமிடத்தில் விளக்கி கூறட்டும். நீங்கள் தொடக்கத்தில் உங்களுடைய தகப்பனிடத்தில் ஒரு கருவித்தாக இருந்தீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் அவ்வாறு இருந்ததை அறிவீர்களா? நீங்கள் உங்களுடைய கொள்ளுப்பட்டனாருக்குள் இருந்தீர்கள் என்பதையும் கூட நீங்கள் அறிவீர்களா? எபிரேயர் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். ஆபிரகாமின் 4 தலைமுறைக்கு பின் தோன்றின லேவி, இவன் ஆபிரகாமின் அறை வீட்டில் இருந்த போது தசம பாகம் செலுத்தினான் என்பதை நாம் கண்டறிகிறோம். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கிற்கு தசம பாகம் செலுத்தின போது அவருக்கு பின் தோன்றின கொள்ளு பேரனின் கணக்கில் அது எடுக்கப்பட்டது. அப்பொழுது அவன் ஆபிரகாமின் அறை வீட்டில் இருந்தான். அங்குதான் காரியம். பார்த்தீர்களா? நீங்கள் உங்களுடைய தகப்பனாரின் அறை வீட்டில் இருந்தீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு மாம்ச சரீரத்தில் மாற்றப்படும் வரையில் உங்களுடைய தகப்பனார் உங்களோடு எவ்வித ஐக்கியமும் கொள்ள முடியாது. என் மகன் எனக்குள் அங்கே இருந்தான். எனக்கு ஒரு மகன் வேண்டுமென்றிருந்தேன். ஆனால் அப்பொழுது அவன் எனக்குள் இருந்தான். புரிகின்றதா? அப்பொழுது அவன் எனக்குள் இருந்தான். ஆனால் விவாகத்தின் மூலம் அவன் என்னை போல ஒரு மனிதனாக்கப்பட்டு பின்னரே அவன் என்னை போலானான். நீங்கள் உங்களுடைய பெற்றோரை போல ஆகின்றீர்கள் பாருங்கள். ஏனென்றால் அது துவக்கத்திலேயே உங்களுக்குள் இருந்தது. இப்பொழுது நாம் தேவனுடைய குமாரர்களாய் இருப்போமாயின் அவருடைய தன்மைகள், அதாவது நீங்கள் உங்களுடைய தகப்பனின் தன்மையாயிருக்கின்றீர்கள், உங்களுடைய தாயின் தன்மையாயல்ல, உங்களுடைய தகப்பனின் தன்மையாயிருக்கின்றீர்கள். கரு உயிர்மம் தகப்பனில் இருக்கிறது, புரிகின்றதா? இப்பொழுது உங்களுடைய தாயார் உங்களை சுமக்கும் ஒரு பிரசவ கருவியாய் இருக்கிறார். உங்களுடைய தகப்பனின் வித்தை சுமக்கிறாள், புரிகின்றதா? பூமியும் கூட இயற்கையில் தேவனுடைய வித்தை சுமக்கும் கருவியாய் இருக்கிறது. பாருங்கள், முற்றிலுமாக உலகம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதல்ல, அதை உண்டாக்கிற தேவன் எவ்வளவு மகத்தானவராய் இருக்கிறார் என்பதே ஆகும். பார்த்தீர்களா? புரிகின்றதா? இப்பொழுது நீங்கள் தேவனுடைய குமாரனும் குமாரத்தியுமாய் இருப்பீர்களேயானால், அப்பொழுது நீங்கள் ஆதியிலே தேவனோடு இருந்தீர்கள், நீங்கள் அவருடைய தன்மையாயிருக்கின்றீர்கள். அப்பொழுது நீங்கள் அங்கே இல்லாமல் இருந்திருந்தால், அப்பொழுது நீங்கள் ஒருபோதும் முன்பு இருக்கவில்லை, இனிமேலும் ஒருபோதும் இருக்க போவதில்லை. ஏனெனில் நான் என்னுடைய அறையில் இங்குள்ள இந்த மனிதனின் குமாரனையோ அல்லது அங்குள்ள மனிதனின் குமாரனையோ சுமக்க முடியாது. நான் என்னுடைய சொந்த குமாரர்களை மட்டுமே சுமக்க முடியும். அவர்கள் என்னுடைய சாயலை தரித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா! உங்களுக்கு அது புரிகின்றதா? ஆதியிலே தேவனுக்குள் குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருந்தோம். இப்பொழுது பாருங்கள், நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருப்பதாக கூறுகின்றீர்கள். நாம் நித்திய ஜீவனை பெற்றிருப்பதாக நாம் விசுவாசிக்கிறோம். நல்லது. ஒரே வகையான நித்திய ஜீவன் மாத்திரமே உண்டு, அது தேவனாயிருக்கிறது. ஒரே ஒரு காரியம் மட்டுமே நித்தியமாயிருக்கிறது, அது தேவனாகும். ஆகையால் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருந்தால் உங்களுக்குள் இருக்கும் அந்த ஜீவன் எப்போதும் இருந்து வந்துள்ளது. உலகம் உண்டாவதற்கு முன்பே நீங்கள் தேவனுடைய அறையில் இருந்தீர்கள். அந்த வார்த்தையானது இயேசு தாமே வார்த்தை என்று அழைக்கப்படுகின்றார். பரிசுத்த யோவான் ஒன்றில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமது மத்தியிலே வாசம் பண்ணினார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆகையால் நீங்கள் இயேசுவினுடைய அறையிலிருந்து அவருடன் கல்வாரிக்கு சென்றீர்கள், நீங்கள் அவருடன் மரித்தீர்கள், எனவே நீங்கள் அவருடன் உயிரோடு எழுந்தீர்கள். எனவே நாம் இன்றைக்கு அவருடைய ஆவியில் நிரப்பப்பட்ட தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் அவரில் உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அவரோடு மரித்து அவரோடு உயிர்த்தெழுந்தோம் நிச்சயமாக. ஆகையால் இப்பொழுது உங்களால் அவரோடு ஐக்கியம் கொள்ள முடியும். ஆனால் உங்களால் முன்பு அங்கே அவ்வாறு ஐக்கியம் கொள்ள முடியாதிருந்தது. ஏனென்றால் நீங்கள் அவருக்குள் ஒரு வார்த்தையாக ஒரு வித்தாக இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது அவர் உங்களில் வெளிப்பட்டிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் அவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையால் அவர் உங்களோடு பரிபூர்ணமாக ஐக்கியம் கொள்ளும்படியாகவே அவர் இறங்கி வந்து மாம்சமானார். அந்த பரிபூர்ண ஐக்கியத்தை பார்த்தீர்களா? ஓ என்ன அவைகள் ஆழமான தேவனுடைய ரகசியங்கள் ஆயிற்றே, எவ்வளவு அற்புதமாய் உள்ளது பாருங்கள். தேவ ஆவியில் ஐக்கியம் கொள்ள முடியாதிருந்தது. ஆகையால் தேவன் நம்மோடு இருக்க மனிதனானார். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனே, காரணம் ஒரு குமாரனாய் இருந்தார். ஏனென்றால் அவர் பிறப்பிக்கப்பட்டார், ஆனால் அது அவர் உள்ளே வாசம் செய்யும்படியான வெறும் ஒரு கூடாரமாய் இருந்தார். தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். தேவன் தமக்கென ஒரு வீட்டை உள்ளே வாசம் செய்யும்படியான ஒரு சரீரத்தை உண்டு பண்ணி நீங்கள் அவரை தொட்டு பார்க்கும்படியாக இறங்கி வந்தார். 1 தீமோத்தேயு 3:16 அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகாமேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். புரிகின்றதா? நீங்கள் மாம்சமாக இருப்பதினாலும் அவர் மாம்சமாக இருப்பதினாலும் உங்களால் ஒருவர் மற்றவரோடு ஐக்கியம் கொள்ள முடிகிறது. ஏனென்றால் அவர் தேவனுடைய அன்பின் தன்மையாயிருந்தார். தேவன் அன்பாயிருக்கிறார், சரிதானே? இயேசு தேவனுடைய அன்பின் தன்மையாயிருக்கிறார். அந்த அன்பின் தன்மை வெளிப்படுத்தப்பட்ட போது அது தேவனாகவே இருந்தது. அவரிடம் சேர்ந்திருந்த எல்லா தன்மைகளுமே அவரிடம் வந்து சேர்ந்து விட்டன. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். நிச்சயமாகவே அவர்கள் முன்குறிக்கப்பட்டிருக்க வேண்டியதாக இருந்தது. அவ்வாறு முன்குறிக்கப்பட்டிருக்கவில்லை என்றால் நீங்கள் அங்கே இருக்க மாட்டீர்கள். அவ்வளவுதான், நிச்சயமாக. இப்பொழுது நாம் அவருடைய வார்த்தையின் ஐஸ்வர்யத்தினூடாக ஐக்கியம் கொள்ள முடியும். நீங்கள் அதன் ஒரு பாகமாக இருக்கின்றீர்கள், நீங்கள் வார்த்தையின் பாகமாக இருக்கின்றீர்கள். ஏனென்றால் அவர் ஆதியிலே வார்த்தையாயிருந்தார், இப்பொழுது நீங்கள் வார்த்தையாயிருக்கின்றீர்கள். புரிகின்றதா? நான் வார்த்தை என்ன என்பதை குறித்து இன்றிரவோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது வருகின்ற ஏதோ ஒரு நாளில் பிரசங்கிக்கப் போகிறேன். இப்பொழுது நீங்கள் வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கின்றீர்கள். கவனியுங்கள், நான் செய்ய முடியாத ஒரு காரியம் உண்டு. என்னால் என்னுடைய முன்னோர்களை குறித்து பெருமை எடுத்துக் கொள்ள முடியாது. இல்லை, நானோ ஒரு பயங்கரமான குழப்பத்தினூடாக வந்தவன். என்னுடைய தகப்பனார் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர், என்னுடைய தாயார் அமெரிக்க இந்தியர், பாதி சிகப்பிந்தியர், அவளுடைய தாயார் சிகப்பிந்தியர். இவர்கள் உபகார ஊதியம் பெற்று வந்தனர். அவர்கள் எல்லோருமே குடிகாரர்கள். அவர்களில் பெரும்பாலானோர் தங்களுடைய வழியிலேயே மறித்து போயினர். அவர்கள் சண்டையிடுபவர்களாய், துப்பாக்கி சண்டையிடுபவர்களாய் இருந்தனர். எனவே அதை குறித்து எதையுமே என்னால் பெருமையாக பேச முடியாது. ஏனென்றால் என்னுடைய முன்னோர்களும் என்னுடைய குடும்ப வம்சமும் மோசமானதாயிருந்தது. ஆனால் சகோதரனே, நான் பெருமை பாராட்டக்கூடிய ஒரு காரியம் உண்டு. என்னை மீட்டிருக்கிற என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் நான் பெருமை பாராட்ட முடியும். அவருடைய நறுமமாக்கும் வல்லமையினால் முன்குறித்தினால் ஒரு வித்தை நட்டார். நான் அதை கண்டேன். இப்பொழுது நான் யாருடைய குமாரனாயிருக்கிறேன்? ஆம், நான் அவர் பேரில் பெருமை பாராட்ட முடியும். நான் என்னுடைய 33 ஆண்டுகால வாழ்க்கையை அவர் பேரில் பெருமை அடித்துக் கொள்ளவே செலவழித்திருக்கிறேன். எனவே அவர் மற்றொரு 33 வருடங்கள் என்னை காத்துக் கொள்வாரானால் நான் இன்னும் அதிகமாக அவரை குறித்து பெருமை எடுத்துக் கொள்ள முயற்சிப்பேன். புரிகின்றதா? நான் என்னுடைய முன்னோரை குறித்து பெருமை எடுத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா! அவர் என்னை மீட்டு ஜீவ விதையை இங்கே நட்டு இந்த வார்த்தையை நான் காணும்படி செய்து அவருடைய ஆவியை அனுப்பி, இதோ அது உள்ளது, இதை பேசு, இது நடக்கும், அதை செய் என்றார். ஓ என்ன! எனவே நான் அவரை குறித்து பெருமை எடுத்துக் கொள்ள முடியும். அவர் அதை எப்படி செய்தார்? திருவசனமாகிய தண்ணீரினால் சுத்திகரித்ததன் மூலம், பிரிக்கும் தண்ணீர் மூலமே உண்மையான முன்குறிக்கப்பட்ட விசுவாசிகள் வார்த்தையில் தரித்திருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த வார்த்தையின் பாகமாயிருக்கிறார்கள். ஓ, அலைந்து திரியும் நட்சத்திரங்களே, எவ்வளவு காலம் நீங்கள் அலைந்து திரிவீர்கள்! மெத்தடிஸ்டுகளே, பாப்டிஸ்டுகளே, பிரஸ்பிடேரியன்களே, வெளியில் உள்ளவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் சபைக்கு சபை, ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு, தொலைக்காட்சியிலிருந்து தொலைக்காட்சிக்கு, உலகத்திலிருந்து உலகத்திற்கு அலைந்து திரியும் நட்சத்திரங்களே, நீங்கள் ஏன் வரக்கூடாது? அவர் உங்களோடு ஐக்கியங்கொள்ள வாஞ்சிக்கிறார். அவர் உங்களுக்காக வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே அவர் உங்களை சபைக்கு அல்ல, ஸ்தாபனத்திற்கு அல்ல, ஆனால் தம்முடைய வார்த்தைக்கு மறுரூபப்படுத்த விரும்புகிறார். அந்த வாஞ்சை உங்களில் இருக்குமானால் நீங்கள் அந்த வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கின்றீர்கள். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். புரிகின்றதா? நீங்கள் இப்பொழுது இருக்கிற இந்த உருகுலைந்த மார்க்கத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர அவருடைய மறுரூபமாக்கும் வல்லமை அனுப்பப்பட்டிருக்கிறது. நாம் இருக்கின்ற இந்த உருகுலைந்த குழப்பத்திலிருந்து நேர்வாளிகளாய், குருடராய், பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய், அதை அறியாமல் இருந்து கொண்டு இந்த உருகுலைந்த அறியாமையின் மார்க்கத்தில் நடந்து கொண்டிருக்கிற உங்களை வெளியே கொண்டு வரும்படிக்கு தேவன் தம்முடைய மறுரூபமாக்கும் வல்லமையை ரூபகாரப்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்ட தம்முடைய வார்த்தையை அனுப்பியுள்ளார். நண்பர்களே, அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றவே தம்முடைய மறுரூபமாக்கும் வல்லமையை அனுப்பி சாராள் ஆபிரகாமின் முழு சரீரத்தையும் மாற்றினார். ஒரு வயோதிப மனிதனையும் ஒரு வயோதிப ஸ்திரியையும் மறுரூபப்படுத்தினார். ஏனென்றால் அவர் அதை செய்வதாக வாக்களித்தார். தேவன் எதை செய்வதாக வாக்களித்தாரோ அதை அவர் செய்வார். எந்த காரியமும் தடையாயிராது. தாறுமாறாக்கப்பட்ட எந்த காரியத்தைக் கொண்டும் தேவனால் அதனோடு ஒன்றையுமே செய்ய முடியாது. ஆனால் அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்வார், அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புவார். கர்த்தராகிய நானே அதை நட்டிருக்கிறேன். எவரும் என்னுடைய கரத்திலிருந்து பறித்துக் கொள்ளாதபடிக்கு நானே அதற்கு இரவும் பகலும் நீர் பாய்ச்சுவேன். வேதம் அதை கூறுகிறது. ஓ, அலைந்து திரியும் நட்சத்திரங்களே, உங்கள் இருதயத்தில் வாஞ்சை கொண்டிருப்பவர்களே, நீங்கள் வாஞ்சை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த காலை நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டீர்கள். நீங்கள் நாடெங்கிலும் உள்ள சபைகளுக்கும் அரங்கங்களுக்கும் சென்று கொண்டிருக்க மாட்டீர்கள். ஏதோ ஒன்று உங்களை இங்கு கொண்டு செல்லவில்லை என்றால் நீங்கள் இங்கு செல்ல மாட்டீர்கள். யாரோ ஒருவர் உங்களிடம் பேசினார். இனிமேலும் அலைந்து திரிந்து கொண்டிருக்க வேண்டாம். திருவசனத்தின் மூலமான தண்ணீர் சுத்திகரிப்பு ஒன்று உண்டு. அதுவே உங்களை உறைந்த மடையை போல் வெண்மையாக்கும். ஓ தேவகுமாரர்களே, கேளுங்கள். அந்த உருகுலைந்த நிலையில் தரித்திருக்காதீர்கள். அதிலிருந்து வெளியே வாருங்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். நீங்களோ, என் ஜீவனத்துக்கு நான் என்ன செய்வேன், இதை நான் எப்படி செய்வேன் எனலாம். அது தேவனுடைய வேலையாயிருக்கிறது. மேலும் என்னால் இதை எப்படி செய்ய முடியும், என் கூட்டாளிகள் என்னை புறக்கணித்து விடுவார்களே எனலாம். தேவன் என் நாமத்து நிமித்தம் தன் சொந்த தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, கணவனையாவது, வீட்டையாவது, குடும்பங்களையாவது விட்டவர்களோ அவர்களுக்கு இவ்வளவு குடும்பங்களையும், தகப்பன்மார்களையும், தாய்களையும், சகோதர சகோதரிகளையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் அளிப்பேன் என்றார். நண்பனே, அது ஒரு வாக்குத்தமாயிருக்கிறது. ஓ, அதற்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டுமே. ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் தேவன் நிறைவேற்றுகிறார். ஒவ்வொரு தேவனுடைய விபத்தும் ஒரு வாக்குத்தமாயிருக்கிறது. சகோதரியே, தலைமுடியை வெட்டுவதை நிறுத்திக்கொள். ஏனென்றால் அது தேவனுக்கு முன்பாக ஒரு அசுத்தமான காரியமாயிருக்கிறது. அந்த ஆடைகளை அழிவதை நிறுத்திவிடு. அது அவருக்கு ஒரு அருவறுப்பானதாயிருக்கிறதே. சகோதரர்களே, உங்களைத்தான், மனிதனே உன்னைத்தான், இந்த காரியங்களை செய்து இந்த ஸ்தாபனங்களுக்கு ஆதரவளிப்பதையும் உங்களுடைய மனைவிகளை இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அனுமதிப்பதையும் நிறுத்திக் கொள்ளுங்கள். இது கிறிஸ்தவர்களுக்கு உகந்ததல்ல. வார்த்தைக்கு திரும்பி வாருங்கள். வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது வளரும். அது வளரத்தான் வேண்டும். தேவனுடைய மறுரூபமாக்கும் வல்லமை அதை முதலில் வளர செய்தது. இப்பொழுது அதை மீண்டும் கொண்டு செல்ல அவர் மீண்டும் தம்முடைய வழியில் இருக்கிறார். அது முன்பு எங்கிருந்ததோ அங்கிருந்தே அவர் தொடங்கப் போகிறார். ஏனோக்கு தேவனுடைய மறுரூபமாக்கும் வல்லமையினால் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அதற்காக என்ன செய்தார்? அது எடுத்துக் கொள்ளப்படுதல் இடமிருக்கும் சபைக்கு ஒரு முன்னடையாளமாக உள்ளது. ஆம், எலியாவும் அதே விதமாகத்தான் இருந்தான். இயேசுவின் சரீரம் மரித்த பின்பு உயிர்ப்பிக்கப்பட்டது. கலரையில் இருந்த இயேசுவின் சரீரம் தேவனுடைய வார்த்தையால் உயிர்ப்பிக்கப்பட்டது. ஒரு மரித்த உறைந்து போன சரீரமானது உயிரோடு எழுப்பப்பட்டு மறுமாக்கப்பட்டு தேவகுமாரனாக மகிமையடைந்தது. ஏனென்றால் தீர்க்கதரிசி சங்கீதம் 16:10 நீங்கள் இதை குறித்துக் கொள்ள விரும்பினால் அது சங்கீதம் 16:10 உள்ளது. அதாவது, அவருடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடேன், என் பரிசுத்தமான அழிவை காணப்பட்டேன் என்றான். ஓ தேவரே, அந்த வார்த்தை நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. அத்தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவதை சொல்ல விரும்பினால் இதை உங்களுடைய இதயத்தில் நடுங்கள். நீங்கள் அசலான கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த வார்த்தையை அங்கே வையுங்கள். அது எசேக்கியேல் என்று நான் நினைக்கிறேன். அந்த தீர்க்கதரிசியும் வார்த்தையும் ஒன்றாகும்படியாக தேவன் அந்த சுருளை எடுத்து புசியன்றார். அதில் இருந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் தன்னை வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அது தேவனுடைய மூல வித்தாக இருக்கிறது. கல்வி அறிவு கொண்ட ஏதோ ஒரு வேத சாஸ்திர நிபுணன் இதை உங்களிடத்திலிருந்து வெளியே எடுத்து போடும்படி அனுமதிக்க முயற்சிக்காதீர்கள். அவன் மாம்ச பிரகாரமான விஞ்ஞானத்தையும் அறிவையும் கல்வியையும் உங்கள் மேல் தெளிக்க அனுமதிக்காதீர்கள். தேவனை விசுவாசியுங்கள். ஆபிரகாம் தன்னுடைய நாளின் விஞ்ஞான ஆராய்ச்சி எடுத்துக்கொண்டு, நான் ஒரு குழந்தையை பிறப்பிக்க மிகவும் வயோதிபராக இருக்கிறேன், எனக்கு அதிக வயதாகிவிட்டது, நான் இதை செய்திருக்கிறேன், அதை அல்லது மற்றதை செய்திருக்கிறேன் என்று கூறவில்லை. ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு முன்னாயிருந்த எந்த காரியத்தையும் பொருட்படுத்தாமல் அவன் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைத்தான். அவன் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்ததை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று அறிந்திருந்தான். ஓ, அலைந்து திரியும் குமாரர்களே, இப்பூமியின் கொடிகளினால் உருகுலைந்தோரே, அலைந்து திரியும் சகோதரிகளே, இவ்வுலகில் உள்ள இடங்களும் நாகரிகங்களும் உங்களை இழுத்துக் கொண்டுள்ளதே. அருமையான சகோதரியே, நீங்கள் என்னை பைத்தியக்கார கிழவனாக கருதலாம், ஆனால் இந்நாட்களில் ஒன்றில் நீங்கள் அன்றிரவு பிளாரன்ஸ் ஷகாரியான் சந்தித்ததை சந்திக்கும் போது அவள் அந்த அறையில் இந்த இடத்தில் உட்கார்ந்திருந்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அதை சந்திக்கும் பொழுது அது நானல்ல என்பதையும், ஆனால் இந்த வார்த்தை உண்மையானது என்பதையும் நீங்கள் கண்டறிவீர்கள். அந்த சிகை அலங்கார கடைகளையும் அந்த நவநாகரிய கடைகளையும் விட்டு விலகுங்கள். அந்த காரியங்களிலிருந்து விலகியிருங்கள். நீங்களோ இது எப்படி இருக்க வேண்டும் என்ற பெரிய காரியங்களை நீ ஏன் அவர்களுக்கு போதிக்க கூடாது என்று கேட்கலாம். வெறுமன உங்களுடைய மொழியின் முதலிடத்தில் துவங்கி பின்னரே நாம் பீஜ கணிதத்திற்கு வருவோம். புரிகின்றதா? வெறுமன கற்றுக்கொள்ள துவங்குங்கள். அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் உங்களுடைய புத்தியுள்ள ஆராதனையை செய்து கொண்டிருங்கள். தேவன் மற்றவைகளை பார்த்துக் கொள்வார். பாருங்கள், உங்களுக்கு புத்தியுள்ள காரியங்கள் என்று தோன்றுகிறவர்களை செய்தல், வேதம் அதை கண்டிக்கிற போது ஒரு ஸ்திரீ தன்னுடைய ஆடைகளை களைந்து அங்கு சென்று அவ்விதம் நடந்து கொள்வது புத்தியற்ற செயல் அல்லவா? இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற கோட்பாடுகளும் வேத சாஸ்திர பிரமாணங்களும் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாயிருக்கும் போது ஒரு மனிதன் தன்னை அதில் இணைத்துக் கொள்வது புத்தியற்ற செயல் அல்லவா? பார்த்தீர்களா? ஏசாயாவினுடைய உதடுகள், அவன் அசுத்த உதடுகள் உள்ள ஒரு சாதாரண மனிதன். அவன் கர்த்தாவே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவாசமாய் இருக்கிறவன், ஐயோ அதுமாறேன், தேவனை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது ஒரு தூதன் இறங்கி வந்து தேவனுடைய பலிபீடத்தில் இருந்த பரிசுத்த அக்கினியிலிருந்து ஒரு நெருப்பு தாளை எடுத்து அவனுடைய அசுத்த உதடுகளை மாற்றினான். அலைந்து திரிகிற ஒரு மனிதனின் உதடுகளை கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறும் தீர்க்க தரிசிகளின் உதடுகளாக மாற்றினான். தேவனுடைய மறுரூபமாக்கும் வல்லமை ஆயிற்றே. 120 மீனவர்கள் மற்றும் ரத்தாம்பரம் இருக்கும் பெண்கள் போன்றவர்கள் மேலறையில் கூடி கதவுகளை மூடிக்கொண்டனர். அவர்களில் சிலருக்கு ஐயப்பம் விடக்கூடிய அளவுக்கு கூட கல்வி அறிவு கிடையாது. மீன் பிடிப்பவர்களாக இருந்த அவர்களை தேவன் மனுஷரை பிடிப்பவர்களாக மாற்றினார். வீதியில் இருந்த ஆண்களையும் பெண்களையும் தேவனுடைய பரிசுத்த ஆண்களாக அழிவில்லாதவர்களாக மாற்றினார். தேவனுடைய மறுரூபமாக்கும் வல்லமை ஆயிற்றே. ஒரு உள்ளூர் சபை அங்கத்தினராகிய பவுல், பிரஸ்பிடேரியன், மெத்தோடிஸ்ட், பெந்தேகோஸ்தேக்காரன் அல்லது ஏதோ ஒருவன், அவருக்குள் எதிர்க்கும் ஆவியை கொண்டவராய், மற்றவர்களை காட்டிலும் தனக்கு அதிகம் தெரியும் என்னும் எண்ணம் கொண்டவராய் வீதியில் பயணம் செய்து கொண்டிருந்தான். அக்காலத்தில் தேசத்தில் இருந்த மிக சிறந்த ஆசிரியர்களில் ஒருவரான கமாலியலிடத்தில் அவன் பயின்றான். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் ஒரு கூட்ட ஜனங்களை தொல்லைப்படுத்த தமஸ்குவுக்கு அவன் சென்ற போது வழியில் என்ன நடந்தது? அவன் சென்று கொண்டிருந்த பாதையில் ஒரு ஒளி அவனை தாக்கியது. அப்பொழுது அவன் ஒரு செய்தியை கேட்டான். அது ஒரு சபை அங்கத்தினராக சபைக்கு சென்று கொண்டிருந்த அவனை புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய வார்த்தை எழுதின ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியாக மாற்றினது. ஒரு சபை அங்கத்தினராக இருப்பதில் இருந்து ஒரு பரிசுத்தமான ஆக்கிற்று. ஓ, அலைந்து திரியும் நட்சத்திரமே, நாம் நிறுத்திக் கொள்வோம். அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் மகனே, இந்த உருவலைந்த நிலையில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு செல்லும் அலைந்து திரியும் விதையே, பிள்ளைகளே, இந்த காலையில் திரும்புங்கள். ஜீவனுள்ளோருக்கும் மரித்தோருக்கும் இடையே நிற்க முயற்சி செய்யும் ஒரு மனிதன் என்ற முறையில் நான் கூறுவதை தயவு கூர்ந்து கேளுங்கள். நீங்கள் இன்னும் தொலைபேசி வழியாக இணைக்கப்பட்டிருந்தால், இந்த ஒலிபரப்பு சென்று கொண்டிருக்கும் பாகங்களில் அலைந்து அந்த இடத்திற்கு வந்துள்ள நீங்கள் தயவு செய்து ஒரு நிமிடம் அமருங்கள். இங்கு டூசானில் இல்லை, என்னை மன்னிக்கவும், பீனிக்ஸில் நேரமாகிவிட்டது. 12:20 உள்ளன. நான் இந்த ஜனங்களை இங்கே காலையில் இருந்து பிரித்து வைத்துள்ளேன். நீங்கள் உங்களுடைய வேலைக்கும் மற்ற காரியங்களுக்கும் கூட செல்லாதபடிக்கு உங்களை நான் பிடித்து வைத்திருக்கிறேன். ஆனால் பாருங்கள் அருமையான நண்பனே, நீங்கள் தேவனை விட்டு என்னைக்குமாய் விலகி இருக்கலாம். தயவு செய்து இந்த காலை திரும்பி வாருங்கள். நீங்கள் வரமாட்டீர்களா? ஊற்றண்டையிலே இடம் உண்டு. நீண்ட காலத்திற்கு முன்பு முன்னணியில் அது உண்மை என்பதை நான் அறிவேன். மனிதர்களை தங்களுடைய பாவத்திலிருந்து ரட்சிக்க ஒரு குழந்தை பிறந்தது. யோவான் அவரை கடற்கரையில் கண்டான். அவரே சதா காலங்களிலும் உள்ள ஆட்டுக்குட்டியாய், ஓ கிறிஸ்துவாய், கல்வாரியில் சிலுவையில் அறையப்பட்டாரே. ஓ கலிலேயாவிலிருந்து வந்த அந்த மனிதரை நான் நேசிக்கிறேன். ஏனென்றால் அவர் எனக்காக எவ்வளவோ செய்திருக்கிறார். அவர் என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து பரிசுத்த ஆவியை எனக்குள் வைத்தார். ஓ நான் நேசிக்கிறேன். நான் கலிலேயாவிலிருந்து வந்த அந்த மனிதரை நேசிக்கிறேன். ஒரு நாள் ஒரு ஆயக்காரன் அங்கே தேவாலயத்துக்கு ஜெபிக்க சென்றான். அப்பொழுது அவன், ஓ கர்த்தாவே, என் மேல் கிருபையாயிரும் என்று கதறினான். அவனுடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டு அவனுக்குள் ஆழமான சமாதானம் வந்தது. அவன், கலிலேயாவிலிருந்து வந்த இந்த மனிதரை வந்து பாருங்கள் என்றான். சரி, முடவர் நடக்க வைக்கப்பட்டனர், ஊமையர் பேச வைக்கப்பட்டனர். அந்த அதிகாரம் அன்புடன் கடலுக்கு உரைக்கப்பட்டது. குருடர் பார்வையடைந்தனர். அது கலிலேயாவிலிருந்து வந்த அந்த மனிதரின் இரக்கத்தின் மூலம் மட்டுமே என்று நான் அறிவேன். அதை இன்றைய ஊழியத்துடன் ஒப்பிட்டு பாருங்கள். கிணற்றண்டையிலே இருந்த ஸ்திரீயிடம் அவர் அவளுடைய பாவங்கள் அனைத்தையும் எடுத்து கூறினார். அவளுக்கு அந்த சமயத்தில் எப்படி 5 புருஷர்கள் இருந்தார்கள் என்பதை கூறினார். அவளுடைய பாவம் அனைத்து மன்னிக்கப்பட்டு ஆழமான சமாதானம் அவளுக்குள் வந்தது. அவள், கலிலேயாவிலிருந்து வந்த இந்த மனிதரை வந்து பாருங்கள் என்றாள். அவர் அறிந்திருந்தார். அவர் உங்களுடைய இருதயத்தில் உள்ளதை இன்று காலை அறிந்திருக்கிறார். மனிதரே, அவர் உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். ஓ ஆயக்காரனே, நாம் ஜபம் செய்வோமாக. ஓ, நான் கலிலேயாவிலிருந்து வந்த அந்த மனிதரை நேசிக்கிறேன். ஏனென்றால் அவர் எனக்காக எவ்வளவோ செய்திருக்கிறார். அவர் என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து பரிசுத்த ஆவியை எனக்குள் வைத்தார். ஓ நான் நேசிக்கிறேன். நான் கலிலேயாவிலிருந்து வந்த அந்த மனிதரை நேசிக்கிறேன். நீங்கள் இந்த காலையில் என்னுடன் சேர்ந்து நேசிக்க மாட்டீர்களா? ஓ வழித்தப்பி அலையும் பாவியே, நீ இங்கிருந்தாலும் அல்லது வேற எங்கிருந்தாலும் இன்று காலை நீ என் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாயா? அவர் வார்த்தையாயிருக்கிறார். வார்த்தை உன்னிடத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த காலையில் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? நீங்கள் அப்படியே உங்களுடைய கரங்களை உயர்த்தி அல்லது உங்களுடைய காலூன்றி எழும்பி நின்று, நான் இப்பொழுதே அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் சகோதரனே, நான் இப்பொழுதே அவரை ஏற்றுக்கொள்ள சித்தமுள்ளவனாய் இருக்கிறேன், நான் சித்தமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று கூறி ஜெபிப்பீர்களா? ஜெபித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புகிற யாராயிலும் உங்களுடைய காலூந்து எழுமி நின்று, நான் ஜெபித்துக் கொள்வதற்காகவே இருக்கிறேன், சரியாக கூறினால் நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், எனவே எனக்கு ஜெபம் தேவை என்று கூறுவீர்களா? ஐயா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் வேற யாராயிலும் அப்படியே ஒரு நிமிடம் இப்பொழுது எல்லோரும் ஜெபிப்போம். ஓ, நீண்ட காலம் முன்பு முன்னணியில் அப்பொழுது உலகமானது குழப்பத்தில் இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது உண்மை என்று எனக்கு தெரியும். மனிதரை அவர்களுடைய பாவத்திலிருந்து ரட்சிக்க ஒரு சிறு குழந்தை பிறந்தது. யோவான் அவரை கடற்கரையில் கண்டான். அவரே சதா காலங்களிலும் உள்ள ஆட்டுக்குட்டியாயிருந்தார். இன்றைக்கும் அவ்வாறே உள்ளார். ஓ, அவர் கல்வாரியில் அறையப்பட்ட கிறிஸ்துவாயிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இந்த உலக பிரகாரமான நிலவையிலிருந்து நடந்து வெளியேறும்படியாக நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு அவரை நேசிக்க மாட்டீர்களா? ஸ்திரீகளே, உங்களைத்தான். மனிதரே, உன்னைத்தான். ஓ, நீங்கள் இவ்வளவு நேரமாக ஏன் இங்கு உட்கார்ந்திருந்தீர்கள்? உங்களுக்குள்ளாக ஏதோ ஒன்று உள்ளது என்பதை அது காட்டுகிறது. அங்கே உங்களுக்குள் ஏதோ ஒரு பசிதாகம் உள்ளது என்பதை அது காட்டுகிறது. இல்லை என்றால் நீங்கள் இதை போன்று இந்த கட்டிடத்தில் 2 அல்லது 3 மணி நேரம் உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டீர்களே. ஏதோ ஒன்று உண்டு. நீங்கள் இன்று அவருக்கு செவி கொடுக்க மாட்டீர்களா? அருமையான சகோதரனே அல்லது அருமையான சகோதரியே, நவீன நாகரிகங்களும் விஞ்ஞானமும் உலகத்தின் எல்லா காரியங்களும் இப்பொழுது உங்களுடைய சிந்தையிலிருந்து ஒழிந்து போகட்டும். சபைகள் ஐக்கியமாய் கொண்டிருக்கின்றன, பெரிய நாடுகள் உடைந்து கொண்டிருக்கின்றன, இஸ்ரவேல் விழித்தெழும்பிக் கொண்டிருக்கிறான். இவை தீர்க்கதரிசிகள் முன்வைத்த அடையாளங்களாம். புறஜாதியார்களின் நாட்கள் எண்ணப்படுகின்றன, திகிலெங்கும் சூழ்ந்துள்ளது. ஓ சிதறப்பட்டோரே, உங்களுடைய சொந்தத்திற்கு திரும்புங்கள். மீட்பின் நாள் சமீபமாய் உள்ளது. மனுஷருடைய இருதயங்கள் பயத்தால் சோர்ந்து போகின்றன. ஆவியினால் நிரப்பப்பட்டு உங்களுடைய இருதயத்தை சுத்தப்படுத்தி வைத்து உங்களுடைய மீட்பு சமீபமாய் உள்ளதை நோக்கி பாருங்கள். கள்ளத்திற்கு தரிசிகள் பொய்யுரைத்துக் கொண்டிருக்கின்றனர். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் மறுதளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவே நம்முடைய தேவனாயிருக்கிறார். இப்பொழுது அது உண்மை. நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த நாளை குறித்து நாம் யாவரும் அறிவோம். ஆனால் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். மகிமையின் பாதையை நீ நிச்சயம் கண்டடைவாய். அந்த நாளில் தான் நாம் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இருளானது வருவதற்கு முன்பு சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். சாயங்கால நேர மங்கிய வெளிச்சம், சாயங்கால நட்சத்திரம், சாயங்கால வெளிச்சமும் சாயங்கால நட்சத்திரமும், அதன் பிறகே அந்தகாரம். நான் முடிவிலே கப்பலில் புறப்படும் போது அங்கே விடைபெறும் வருத்தமே இல்லாதிருக்கும். ஏனென்றால் எல்லாவற்றையும் காலமும் வேளையும் சுமந்து செல்லும். வெள்ளப்பெருக்கு என்னை தூர கொண்டு செல்லலாம், ஆனால் நான் அந்த கரையை கடந்த பிறகு என்னுடைய மாலுமியை நான் முகமுகமாய் காண விரும்புகிறேன். வாழ்க்கை ஒரு வெற்றி கனவுதான் என துயரமிகு பாக்களில் என்னிடம் கூறாதே. ஏனெனில் உறங்கு மாத்துமா மறித்திருக்கிறது. காரியங்கள் தென்படுபவை போல் அவை இருப்பதில்லை. உண்மையானது வாழ்க்கை, உள்ளார்ந்தது வாழ்க்கை. கல்லறை அதனுடைய குறிக்கோள் அல்ல. நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று உரைக்கப்பட்டது ஆத்மாவை குறித்ததல்ல. நம்முடைய வாழ்க்கைகளை நாம் விழுமையதாக்க முடியும். மேலும் வாழ்வுற்று நமது அடிச்சுவடுகளை பின்னே கால மணல்களின் மேல் விட்டுச் செல்கிறோம் என்பதை மாமனிதர்களின் வாழ்க்கைகள் அனைத்தும் நமக்கு நினைவூட்டுகின்றன. ஒருவேளை வேறொருவன் வாழ்க்கையினுடைய பெருமிதமான ஆழ்கடலின் மேல் பயணம் செய்யையில் ஒரு கைவிடப்பட்ட கப்பர் சேதமடைந்த சகோதரன் அடிச்சுவடுகளை கண்டு மீண்டும் மனம் தேர்தல் அடைவான். நாம் அடுத்து ஏற்ற துணிவுடன் இருந்து செயல்பட்டு வாழ்க்கையின் எந்த முடிவுக்கான ஒரு இதயத்தோடு ஊமையாக ஓட்டப்படும் கால்நடை போன்றிராதே. யுத்தத்தில் ஒரு வீரனாயிரு. அன்புள்ள தேவரே, இவர்கள் உம்முடையவர்கள். பிதாவே, நான் இரண்டு பேர் தங்களுடைய காலூன்றி எழுமி நிற்கிறதை காண்கிறேன். தேவனே, நீர் இப்பொழுதே அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் உம்முடைய குமாரர்களாயிருக்க விரும்புகிறார்கள். அவர்கள் தாங்கள் வாழ்ந்து வந்த அறியாமையின் வாழ்க்கையிலிருந்து வெளித்தெழுந்து இப்பொழுது இந்த நாளில் அவர்களுடைய இருதயங்களில் நடப்பட்டிருக்கிற விதையின் மேல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதோடு இப்பொழுது அவர்கள் புதியதாய் புத்துணர்ச்சி அடைய விரும்புகிறார்கள். நித்திய தேவனே, எல்லா காரியங்களையும் சிருஷ்டித்தவரே, உமது வார்த்தையை உரைத்தவரே, இந்த மனிதர்கள் இந்த காலையில் இதை செய்வார்கள் என்பதை நீர் அறிந்திருந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, அந்த வார்த்தைக்கு நீர் இரவும் பகலும் நீர் பாய்ச்சி சாத்தானதை உம்முடைய கரங்களிலிருந்து ஒருபோதும் பறித்துக் கொள்ள இடங்கூடாதிருப்பீராக என்றே நான் ஜெபிக்கிறேன். என்றாகிலும் ஒரு நாள் எல்லாம் திரும்ப கொண்டு வரும்போது அது தேவனுடைய பரதேசில் ஒரு மரமாயிருப்பதாக. ஏனென்றால் உம்முடைய வார்த்தை தவறிப்போக முடியாது, எனவே அது மீண்டும் இருக்கும். வரப்போகும் உலகில் இந்த விதமான ஒரு நாகரிகம் இருக்காது. அங்கே எந்திர வாகனங்கள் இருக்காது. விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிற ஒன்றுமே இருக்காது. அப்படிப்பட்ட எந்த காரியங்களும் வரப்போகும் உலகில் இருக்காது. ஆனால் தேவனுடைய மகிமையான ஆட்சியில் அவர் அமைக்கும் தன்னுடைய சொந்த நாகரிகமே இருக்கும். ஏனென்றால் இந்த நாகரிகத்தில் யாதிகளும் மரணமும் துக்கங்களும் கல்லறைகளும் தேவைகளும் இருக்கின்றன. ஆனால் வரப்போகும் அந்த ராஜ்யத்தில் அங்கே மரணமோ துக்கமோ வியாதியோ வயோதிபமோ இருக்காது. ஓ தேவனே, உம்முடைய நாகரிகத்தில் அங்கே எல்லாமே புதியதாயிருக்கும். தேவனே, உம்முடைய வல்லமையினால் எங்களை மறுரூபப்படுத்தும். எங்களுடைய மனம் புதிதாகின்றதினால் இப்பொழுது நாங்கள் இந்த உலகின் அற்ப காரியங்களை விட்டு திரும்பி தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புவோமாக. எங்களுடைய இதயத்தில் இருக்கின்றதாக நாங்கள் விசுவாசிக்கும் அந்த விதையின் மேல் தேவனுடைய மறுவமாக்கும் வல்லமையின் மூலம் நாங்கள் புதியதாக்கப்பட்டு தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாக அழைக்கப்படும் சிருஷ்டிகள் ஆகுவோமாக. பிதாவே, இதுவே ஜனங்களுக்காக நான் உம்மிடத்தில் இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கும் ஜபமாய் உள்ளது. ஆமேன். இப்பொழுது இந்த ஒலிபரப்பை வெளியே கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எங்கிருந்தாலும் அங்கேயே நீங்கள் கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த காலையில் கூறப்பட்டுள்ள வார்த்தைகள் உங்களுடைய இதயத்திற்குள் விழுவதாக. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களாக. நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தை கவனித்து பாருங்கள். அதன் பிறகு நீங்கள் எப்படி ஜீவிக்கின்றீர்கள் என்பதை பாருங்கள். சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை இங்கே எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த வார்த்தைக்கு முரணான ஒன்றை செய்வதாக கண்டால் அதை விட்டு உடனே துரிதமாக விலகுங்கள். புரிகின்றதா? ஏனென்றால் மரணத்தை உங்களிடமிருந்து விலக்கும் ஒரு வடிகட்டி உண்டு. அதுவே தேவனுடைய வார்த்தையாகும். அவருடைய வார்த்தைகள் ஜீவனாய் உள்ளது. அவைகள் உங்களை மரணத்திலிருந்து காத்துக் கொள்ளும். இங்கே அரங்கத்தில் உள்ள ஜனங்களாகிய உங்களைத்தான் நான் உங்களை நீண்ட நேரமாக பிடித்து வைத்திருக்கிறேன். நான் உங்களுடைய கவனத்திற்கு உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். தேவன் இந்த விதையை ஒருபோதும் மறிக்க விடக் கூடாது என்றே நான் ஜெபிக்கிறேன். நான் இந்த காரியங்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று கூறுவதற்காக இங்கு நிற்கிறேன் என்று நீங்கள் கருதவில்லை என்று நான் நம்புகிறேன். நான் அன்பு நிமித்தமாகவே இதை கூறுகிறேன். நான் உயிருள்ளவனாய் இருக்கும் போது மட்டுமே ஜனங்களுக்கு பிரசங்கிக்க முடியும் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன். அவர் என்னுடைய இரட்சகர். நினைவிருக்கட்டும், நான் அவருக்காக இல்லாமல் இருந்திருப்பேனே ஆனால் நான் இந்நேரம் அங்கே வெளியே வீதியில் இருந்து கொண்டிருப்பேன். நான் அங்கே வெளியே இருந்து கொண்டிருப்பேன். என்னுடைய பெற்றோர், என்னுடைய ஜனங்கள் எல்லோருமே பாவிகளாயிருந்தனர். ஆனால் தேவனோ தம்முடைய மறுரூபமாக்கும் வல்லமையினால் என்னை ஒரு வித்தியாசமான சிருஷ்டியாக்கினார் என்பதை நான் அறிவேன். நான் அதை உங்களுக்கும் நன்மையாயிருக்கும்படியாக சிபாரிசு செய்ய முடியும். அது தொல்லை நேரங்களில் பாதுகாத்துக் கொள்ளும். மரண வாசலிலும் கூட உங்களுக்கு பயமிராது. கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை ஒன்றுமே பிரிக்க முடியாது. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவாராக. இங்குள்ள எத்தனை பேர் தேவனுடைய விதையை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கின்றீர்கள்? அப்படியே உங்களுடைய கரங்களை உயர்த்தி, சகோதரன் பிரணாம், நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று என்னை ஜெபத்தில் நினைவு கூறுங்கள் என்று சொல்லுங்கள். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இதயத்தில் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசியுங்கள். இப்பொழுது நீங்கள் உங்களை பார்க்க முடியும். போய் கண்ணாடியிலே பாருங்கள். நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் காண முடியும். பாருங்கள், உங்களால் அதை அறிந்து கொள்ள முடியும். நீங்களோ, நான் என்னுடைய கையை உயர்த்தவில்லை என்றால் நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன் எனலாம். நிலை கண்ணாடியில் உங்களையே நோக்கி பாருங்கள். அப்பொழுது என்ன விதமான ஒரு ஆவி உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். வஞ்சிக்கப்பட்ட கருத்து, மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அது உண்மையா? என் மீட்பர் மறித்த குருசண்டையிலே அங்கேதான் பாவத்திலிருந்து சுத்திகரிப்பதற்காக நான் கதறினேன். ஓ, அங்கேயே என்னுடைய இதயத்தில் ரத்தம் பூசப்பட்டது. மகிமை! இப்பொழுது ஒரு நிமிடம் உங்களுடைய கண்களை மூடி வெறுமன அவரிடத்தில் அதை பாடுங்கள். நாம் நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக. அவருடைய நாமத்திற்கே மகிமை. அவருடைய விலையேறப்பட்ட நாமமாயிற்றே. அவருடைய நாமத்திற்கே மகிமை. அங்கேதான் என்னுடைய இருதயத்தில் ரத்தம் பூசப்பட்டது. அவருக்கே மகிமை. ரட்சிக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ஒருவரோடு ஒருவர் கரத்தை குலுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் மிக அற்புதமாய் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு மிகவும் இனிமையாய் எனக்குள்ளே தரித்திருக்கிறார். சிலுவை எண்டைக்கே அவர் என்னை கொண்டு சென்றார். அவருடைய நாமத்திற்கே மகிமை. அவருடைய நாமத்திற்கு, விலையேறப்பட்ட நாமத்திற்கே மகிமை. அவருடைய நாமத்திற்கே மகிமை. ஓ, அங்கேதான் என்னுடைய இதயத்தில் ரத்தம் பூசப்பட்டது. அவருடைய நாமத்திற்கே மகிமை. ரத்தமானது அதில் உயிரணவை உடையதாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது அவரை அறியாதவர்களுக்கே. ஓ, மிக விலையேறப்பட்ட இனிமையான இந்த ஊற்றண்டை வந்து இரட்சகருடைய பாதத்தண்டையிலே உன்னுடைய பாவமான ஆத்மாவை வைத்து, ஓ, இன்றைக்கே மூழ்கி பூரணமாகு. அவருடைய நாமத்திற்கே மகிமை. ஓ மகிமை! நாம் அதை பாடுகையில் நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. அவருடைய நாமத்திற்கே மகிமை. அங்கேதான் என்னுடைய இருதயத்தில் ரத்தம் பூசப்பட்டது. அவருடைய நாமத்திற்கே மகிமை. நீங்கள் அவரை நேசிக்கின்றீர்களா? பவுல், நான் ஆவியோடும் பாடுவேன், நான் ஆவியோடும் ஆராதிப்பேன் என்றான். நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தினவாறு மீண்டும் அதை மிருதுவாக பாடுவோமாக. அதனுடைய தொல்லையை குறித்து நீங்கள் அறிவீர்கள். பெந்தேகோஸ்தே ஜனங்களாகிய நாம் நம்முடைய சந்தோஷத்தை இழந்து விட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய உற்சாகத்தை இழந்து விட்டிருக்கிறோம். அன்றொரு இரவு பில்லி கிரகாம் நான் தென்பாகத்திற்கு சென்றிருந்த போது அந்த பிரசங்கிமார்கள் கழுத்து பட்டையை திருப்பி உடுத்தி கைகளை தட்டி கால்களை தரையின் மேல் தட்டி தாளம் போட்டனர். அவர்கள் சந்தோஷமாக இருக்க அவர்களிடத்தில் ஏதோ காரியம் இருந்தது என்றார். நல்லது. ஆம், நான் சந்தோஷமா இருக்க இடத்தில் ஏதோ ஒன்று உண்டு. புரிகின்றதா? பார்த்தீர்களா? ஆம் ஆம், நாம் நம்முடைய உணர்ச்சியை இழந்து விட்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக. கண்ணீரை குறித்து கவலைப்படாதீர்கள், அது உங்களை பாதிக்காது. பாருங்கள், அது பாதிப்பதில்லை. கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான். அவன் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். சரி, அவருடைய நாமத்திற்கு, விலையேறப்பட்ட நாமத்திற்கே மகிமை. அவருடைய நாமத்திற்கு மகிமை. அங்கேதான் என்னுடைய இருதயத்திலே ரத்தம் பூசப்பட்டது. அவருடைய நாமத்திற்கே மகிமை, அவருடைய மகிமையே. ஓ தேவனே, தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்திற்கே மகிமை. கர்த்தாவே, விதையை இருதயத்தில் பதிய செய்வீராக. என்னுடைய இருதயத்தில் ரத்தம் பூசப்பட்டது. அவருடைய நாமத்திற்கே மகிமை.